ஓம் சாந்தி. எல்லாரும் குஷி குஷியா இருக்கீங்களா?
1/4/2018 அஜித் முரளி, ஒரிஜினல் டேட் 7/5/1983. இன்றைய முரளியின் தலைப்பு பிராமணர்களுடைய உலகமே துக்கம்னா என்னன்னே தெரியாத உலகம், துக்கமற்ற உலகம். ஏன்னா சத்தியுகத்துடைய முதல் பிறவி இது இல்லையா? சோ அப்படியே பாபா சொல்ற மாதிரி வாழறவங்களுக்கு இது சத்தியுகமாகவே அனுபவமாகும். அதனால இது துக்கமற்ற உலகம், இந்த பிராமணர்களின் உலகம். இன்னைக்கு துக்கமற்ற உலகத்தின் மகாராஜா வரர், தன்னுடைய மாஸ்டர் துக்கமற்ற உலகத்தின் மகாராஜாக்களை சந்திக்கிறதுக்காக. துக்கமற்ற உலகம் சங்கமேகம், இதோடைய மகாராஜா பாபா, அவருடைய குழந்தைங்க மாஸ்டர் மகாராஜாக்கள் நம்மள பார்க்க வர. இங்க மெயின் சமானம் இது கவலையற்ற மகாராஜா அப்படிங்கிறது. சங்கமயுகத்தின் மகாராஜாக்களின் சபை இது. இதே ராஜ பதவி மூலமா தான் எதிர்கால பிராப்தி அடையறாங்க. எல்லா குழந்தைங்களும் எந்த விதமான துக்கமற்ற மகாராஜாவாக ஆகியிருக்கிறாங்களா அப்படின்ட்டு பாப்தாதா பாத்துட்டு இருக்கிறாங்க. பாருங்களா, இப்ப இந்த சங்கமயுகத்துல துக்கமற்ற மகாராஜாவா இருந்தாதான் துக்கமற்ற உலகமான சத்தியுகத்தின் மகாராஜாவாக நீங்க ஆக முடியும். இப்ப நீங்க இருக்கிறத பொறுத்து என்ன ஆனாலும் சிரிச்ச முகத்தோட குஷி குஷியா உங்களுடைய காரியங்களை செய்யறது, அதுதான் அங்க உங்களை அதே மாதிரி ஆகும். சத்தியுகத்துல இப்ப சோர்ந்து போயிருந்தா அங்க ராஜாவாக மட்டும் பிரஜையாயிடும். அந்த மாதிரி துக்கமற்றவரா இருக்கிறாங்களா என் குழந்தைங்க அப்படின்னு பாபா பாக்குறாராம். ஏன்னா என் குழந்தைங்க பிராமணர்கள், அவங்க உலகமே துக்கமற்ற உலகம். பாருங்களேன், நம்ம மத்தவங்களுக்கு என்ன சொல்லுவோம், கடவுள் இந்த மாதிரி துக்கமான உலகத்தை படிச்சிருக்காரு, சுகமான உலகத்தை தாங்க படிச்சாரு. எப்ப படிச்சாரு? இப்பதானே படிக்கிறாரு. அப்ப இப்பதானே சுகமான உலகமா இருக்கணும். அப்ப துக்கமற்ற உலகம் தான் இந்த சங்கமயுகமே, பிராமணர்களுடைய உலகமே. சங்கமயுகத்துடைய பிராமண உலகத்தின் அதிகாரி ஆத்மா அப்படின்னா என்ன அர்த்தம்? துக்கமற்ற உலகத்தின் மகாராஜான்னு அர்த்தம். இந்த பிராமணர்களுடைய உலகத்துல பாபாவுடைய அனைத்து சக்திகளின் அதிகாரியா, அனைத்து பொக்கிஷங்களின் அதிகாரியாக, அனைத்து பொக்கிஷங்களின் அனுபவியா யார் இருக்கிறாங்களோ அவங்கதான் துக்கமற்ற உலகத்தின் மகாராஜான்னு சொல்லுங்க. அதிகாரி ஆத்மா, தனக்கு கிடைத்த சக்திகளின் மீது அதிகாரம் இருக்கு, அதிகாரம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க. எப்ப நினைச்சாலும் அந்த சக்தியின் சொரூபமாக மாறக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அவங்கதான் துக்கமற்ற உலகத்தின் மகாராஜா. அவங்களுக்கு எண்ண அளவுல கூட துக்கத்தின் அலைகள் இருக்க கூடாது, இருக்காது, இருக்க வேண்டாம், அந்த மாதிரி ஆகி இருக்கிறீங்களா? எண்ணத்துல கூட ஒரு ஒரு ஏதோ ஒரு சின்ன துக்கமான எண்ணம் வருதுன்னா டக்குனு புரிஞ்சுக்கணும், ஸ்ரீமத்தை மீறுறது. ஏன்னா துக்கப்படுறதே ஸ்ரீமத்தை மீறுறது. ஏன்னா துக்கமற்ற உலகத்தின் மகாராஜா அவருக்கு ட்ரைனிங் கொடுக்கிறாரு, அது ஆக முடியும். அதனால எண்ணத்தின் அளவுல கூட அதை வரவிடாதீங்கன்றார். அதை எப்படி வரவிடாம? எல்லாம் நன்மைக்கு பாபா பார்த்துக்கிறார். சங்கமயுகத்துடைய ஒவ்வொரு காட்சியும் நம்ம நன்மைக்காக தான் நடக்குதுன்னு பாபா சொல்றாரு. சோ அப்படி இருக்கணும், டக்குன்னு பாபா பார்த்துக்காரு, எதுக்கு நான் தலையில சுமந்துட்டு இருக்கணும் அப்படின்னு கொடுத்த அடுத்த செகண்ட் உங்களோட மனசு ரிலாக்ஸ் ஆயிடும். கண்டினியூஸா அந்த நினைவை எழுப்பிக்கிட்டே இருக்கணும். அதுதான் பாபா சொல்ற ஞானி ஆத்மாக்கள் எனக்கு பிரியமானவர்கள்ன்றதுடைய அர்த்தம் அதுதான். நம்ம கம்முன்னு இருக்கும்போது யோகா பண்ணி மனசு அமைதிப்படுத்திக்கலாம், ஆனா மனசு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும் போது யோகா பண்ணி அமைதிப்படுத்த, ஏன்னா யோகாவே வராது டிஸ்டர்ப் ஆயிட்டா. சோ அந்த நேரம் பவர்ஃபுல்லான ஞான பாயிண்ட் உங்களுக்கு கரெக்டா அந்த டைம் கேட்ட பாயிண்ட் உங்களுக்கு வந்துச்சுன்னா தப்பிச்சிடுங்க. அதுவும் வராத அளவுக்கு மைண்ட் சக்தி இருந்துச்சுன்னா டக்குன்னு ஒரு முறையில எடுத்து படிங்க, படிக்கவும் கான்சென்ட்ரேஷன் இல்லையா, கேளுங்க. டக்குன்னு வரும். சோ ஞானம் வந்து அவ்வளவு முக்கியமானது. கவலையற்ற மனநிலை இருக்கும்னா குஷியை கொடுக்கக்கூடிய அந்த ஞான ரத்தினங்கள் சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கும். எண்ணத்துல கூட துக்கத்தின் அலைகள் இல்லாத மாதிரி பாத்துக்கணும். அப்படி ஆகி இருக்கிறீங்களா? இந்த எண்ணத்துல கூட எந்த விதமான கவலையும் இல்லாம இருக்கிறீங்களா? ஏன்னா எப்படி மகாவிஷ்ணு விகாரங்கள்ன்ற பாம்பு படுக்கையிலயும் ஆனந்தமா படுத்துட்டு இருக்கிறாரு, அதை பத்தியே கவலைப்படாம இல்லையா? அந்த மாதிரி சுகத்தின் படுக்கையில இருக்கிறதா அனுபவம் செய்வாங்க துக்கமற்ற மகாராஜா, துக்கமற்ற உலகத்தின் மகாராஜா. சுகம் நிறைஞ்ச உலகத்துல இருக்கிறதா அனுபவம் செய்வாங்க. சுத்தி என்ன நடக்குது? துக்கத்தை பரப்புற விஷயம் தான் நடக்குது. ஆனா இவங்களுக்கு எப்படி அனுபவம் ஆகும்? இந்த உலகம் எவ்வளவு ஆனந்தப்பா, சொர்க்கம் பாயுது அப்படின்னு தான் அவங்களுக்கு அனுபவம் ஆகும். சோ இதுல வந்து நம்ம ஒரு விஷயம் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஒரு பக்கம் பாபா சொல்ற இது துக்கம் நிறைஞ்ச உலகம், இதுல புத்தியை செலுத்தாதீங்கன்ற. இன்னொரு பக்கம் இது சுகம் நிறைஞ்ச உலகமா உங்களுக்கு அனுபவம் ஆகணும்ன்ற. அப்ப என்ன அர்த்தம்? துக்கம் நிறைந்த உலகமா இது மாறினதுக்கு அடிப்படை காரணம் சமஸ்காரம். நம்ம இப்படி அப்படி இது அப்படி காமம் கோபம் பற்று இந்த மாதிரி சமஸ்காரங்கள் அதுக்குள்ள நீங்க அழிச்சிட்டு, இன்னைக்கு வானில சொல்லிருப்பாரு, அழிச்சிட்டு வெறும் ஆத்மா எல்லாம் சேர்த்துட்டாங்க வெறும் ஆத்மா அப்படின்னு பார்த்தா ரெண்டே உணர்வு தான் உங்களுக்கு வரும். அவங்க உங்ககிட்ட நல்லா நடந்துட்டா பயங்கர ஆனந்தம் வரும், அது அஞ்ஞானத்திலே வரும். துக்கம் கொடுக்கற மாதிரி நடந்துகிட்டாங்கன்னா கோபம் கவலை வராது, அவங்க மேல கருணை வரும். ஏன்னா அது பரிசுத்தமான ஆத்மாவை இருந்தது, இப்ப தவறான சகவாசத்தினால அப்படி தன்னிலை மறந்து இருக்கு, தன்னியச்சம் மறந்து இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற உணர்வு. அப்ப இதுல பாத்தீங்கன்னா துக்கத்துக்கு வேலையே கிடையாது. சுகத்தின் படுக்கையில சுகம் நிறைந்த உலகத்துல இருக்கிற மாதிரியே அனுபவம் செய்யறீங்களா துக்கமற்ற உலகத்தின் மகாராஜாக்களே? அப்படி அனுபவம் ஆகணும். பிராமணர்களுடைய உலகம் கூடவே பிராமணர்களுடைய வாழ்க்கை, இந்த ரெண்டுத்திலயுமே துக்கத்துடைய பேரு அடையாளம் கூட இருக்கு. துக்கமா அப்படின்னா என்ன? இது அழுகுறாங்களா? மறந்தே போச்சு அப்படி அப்படி ஒண்ணு இருக்குதா? அப்படி ஆயிடுவாங்க அவங்களுக்கு துக்கத்துக்கான எந்த. ஆனா இது எப்ப வரும் பாபா சொல்றது அப்படியே கேட்கும்போது, மீன் விஷயத்துல நேரத்து மீனாக்காத மீன் விஷயத்த கேட்கும்போதுதான் துக்கம் அதெல்லாம் வரும் இல்லையா? பாபா சொல்றாரு துக்கத்துடைய பேரு அடையாளமே இருக்காது இந்த பிராமணர்களுடைய வாழ்க்கையிலும் பிராமணர்களுடைய உலகத்திலும். சோ இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன பாபா இப்படி சொல்றாரு, பிராமணர்கள் தான் இல்லாத டார்ச்சர் எல்லாம் பண்றாங்க, பயங்கர சமஸ்காரம் முதல் வருதுன்னு தோணும். இங்க பாபா பிராமணர்கள் சொல்றத பாபா சொல்றத அப்படியே ஃபாலோ பண்றவங்களை மட்டும் தான் சொல்றேன் இல்லையா? அரகர பிராமணர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, நம்ம அவங்க கிட்ட இருந்து நம்மள பாதுகாத்துக்கிறது நம்மளுடையது. ஆனா பாதுகாக்கணுமே தவிர அவங்களுக்கு சாபம் கொடுத்துருக்காரு. அவங்க மாறுவாங்க, கண்டிப்பா மாறுவாங்க, நல்ல எண்ணம் வைக்கணும் அவ்வளவுதான். அப்ப நம்ம பாபா சொல்ற மாதிரியே நடக்கிற குழந்தைகளோட மட்டுமே தொடர்பு இருக்கும்போது என்ன ஆகும்? துக்கத்துடைய பேர் அடையாளமே இருக்காது. இன்னொரு காரணம் காமதேனு சொல்றாங்களே பக்தியில, நாம தான் அது அப்படின்னு என்ன கொடுத்துக்கிட்டே இருக்கும், கேக்குறதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும் அந்த காமதேனு கிட்ட இருந்து. அந்த மாதிரி நம்ம களஞ்சியத்துல நம்ம சுரங்கத்துல பிராமணர்களின் சுரங்கத்துல இல்லாத பொருள்னு ஒண்ணு இல்லவே இல்லை. அப்புறம் ஏன் துக்கம் வரப்போகுது? என்ன வேணும் அப்படி என்ன வேணும் கேளுங்கடா பாட்டு வருமே அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. எல்லாம் இருக்கிறவங்களுக்கு ஏன் துக்கம் வரப்போகுது? துக்கம் எதனால வருது? ஒரு பொருள் இல்ல, ஒரு பிராப்தி இல்ல, ஒன்னு அடைய வேண்டியது இருக்குது அப்படின்னா தான் துக்கம் வரும். அதை அடையணும் அடையணும்ன்றது. எல்லாமே அடைஞ்சாச்சு. எதை அடையணுமோ அதையே அடைஞ்சாச்சு, இறைவனே அடைஞ்சாச்சு, அனைத்து பொக்கிஷத்தின் சுரங்கம் அவரே அடைஞ்சாச்சு. அலாவுதீன் அற்புத விளக்கு மேடைய ஒரு இல்லையா. அதனால பிராப்தியின்மைன்னு ஒண்ணு இல்ல, அதனால துக்கமும் கிடையாது. அதை இப்படியும் போடலாம், துக்கம் வந்தாலே இருக்கிறது இல்லைன்னு அனுபவம் ஆகும், ஆனா நமக்கு எல்லாம் இருக்குது அப்படின்னு அனுபவம் ஆகும். பிராப்தி தான் சுகத்துக்கான வழி இல்லையா. அனைத்தும் அடைஞ்சிட்டீங்கன்னா அதுதான் சுகத்துக்கான வழி. இந்த மாதிரி எல்லா பிராப்தியும் அடைந்த சொரூபத்துல இருக்கிறவண்ணா, சுக சொரூபத்துல இருக்கிறவண்ணா, அந்த மாதிரி நிரந்தரமா அனுபவம் ஆகுதா அமையிருக்கு இல்லையா. குறிப்பாக அந்த சக்திகள் திருப்தி நிரம்பிய தன்மை அது எப்பவுமே இருந்தா எப்படி துக்கம் வரும். ஆனா நம்ம புரிஞ்சுக்கணும், இதை இதை குறைக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணும் மாயான்ற அந்த அலர்ட்டும் இருக்கணும் இல்லையா. ஆரம்பத்திலேயே அது, அதுக்கப்புறம் போக போக ஒரு டைம்ல அப்படியே சுக சுரூபமாவே ஆயிடும். அந்த மாதிரி நிரந்தர சுக சுரூபமானவரா ஆகிட்டீங்களா, பிராப்தி சுரூபமானவரா ஆகிட்டீங்களா. எப்பவுமே கனவுல கூட கொடுக்கணும்ன்ற எண்ணம் தான் வரணும், அடையணும், பேரு புகழ் பொருள் அந்த எண்ணமே வரக்கூடாது, அப்பதான் பிராப்தியின் சுரூபமானவர்னு சொல்ல முடியும், சுக சொரூபமானவர்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி நிரந்தர சுக சொரூபமானவரா ஆகி இருக்கிறீங்களா. சுகத்துக்கான சாதனம் விசேஷமா சம்பந்தம் மற்றும் செல்வம், அழியாத சுகத்தின் சம்பந்தம் கிடைச்சிருக்கிறது தானே. ஏன்னா சுகத்தை அடையதுக்கு ஆதாரமா இருக்கிறது நமக்கு கிடைச்சிருக்குது. அது என்ன அர்த்தம், சுகத்தை கொடுக்கக்கூடிய சம்பந்தம், சுகத்தை கொடுக்கக்கூடிய செல்வங்கள் நமக்கு கிடைச்சிருக்குது. யோசிச்சு பாருங்க, சம்பந்தத்துல கூட ஏதோ ஒரு சம்பந்தத்தின் குறை இருந்துச்சுன்னா கூட கண்டிப்பா துக்க உணர்வுகள் வரும். பிராமண உலகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா சம்பந்தமும் ஒரு தந்தையோடு அழியாததா இருக்குது. ஏதாவது ஒரு சம்பந்தத்தின் குறையாவது இருக்குதா என்ன, எல்லா சம்பந்தங்களும் அழியாதது அப்படின்னா துக்க உணர்வு எப்படி வரும். அதே மாதிரி செல்வம் எடுத்துக்கோங்க, எல்லா பொக்கிஷங்களும் எல்லா செல்வங்களும் அதுவும் எல்லா செல்வங்களும் மிக உயர்ந்த செல்வமான ஞான செல்வம், அதன் மூலம் எல்லா செல்வங்களின் பிராப்தி தானாவே வந்துடும். அப்ப உங்களுக்கு செல்வமும் சரி சம்பந்தமும் சரி எல்லாமே பிராப்தி ஆயிடுச்சு இல்லையா, உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா துக்கமற்ற உலகத்துல தானே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நிரந்தரமான சுகமான உலகத்தின் குழந்தையா இருக்கிறவங்கல இருந்து யஜமானன் ஆகுபவர், அதாவது நீங்க மகாராஜாக்கள், மகாராஜாவா ஆகி இருக்கிறீங்களா அல்லது இப்பதான் ஆகிட்டு இருக்கிறீங்களா, குழந்தைங்களுடைய துக்கமான உணர்வுகளின் விஷயங்களை கேட்டு பார்த்து பாபா என்ன தெரியுமா யோசிக்கிறாரு, இவங்களும் சுகக்கடலுடைய குழந்தைங்க, துக்கமற்ற உலகத்தின் மகாராஜாவா இருக்கிறவங்க கிட்ட துக்க உணர்வுகள் எப்படி வந்துச்சு, எங்க இருந்து வந்துச்சு. அப்ப ஒண்ணு புரிஞ்சிடுச்சு, சுகமான உலகத்துக்குன்னு ஒரு எல்லை இருக்கு, அந்த எல்லை கோட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் அவங்க சுகமா இருப்பாங்க, அந்த கோட்டை தாண்டி அண்ணாந்து போயிட்டாங்கன்னா போச்சு, அதான் துக்கம். ஏதோ செயற்கையான கவர்ச்சி மற்றும் போலியான ரூபங்கள் பின்னாடி கவரப்பட்டுறாங்க, எப்படி சந்திர கல்பத்தின் நினைவு கதையில சீதை அந்த மாதிரி தானே பொய்மான் கிட்ட பொன்மான் கிட்ட மயங்கி மரியாதை கோட்டுக்கு வெளியில போனாங்க, சுகமான உலகத்தின் எல்லையை கடந்து போனாங்க. போய் எங்க போய் சேர்ந்தாங்க? சோகவனத்துல போய் மாட்டிக்கிட்டாங்க. எல்லைக்குள்ள இருந்தாங்க அப்படின்னா காட்டுல இருந்தா கூட சுகம் மங்களம் தான் இருக்கும். நீங்க செய்யற தியாகத்துல கூட பாக்கியம் தான் அனுபவம் ஆகும். ஒரு பைசா இல்லாத மகாராஜா வறுமையான வாழ்க்கையில கூட இளவரசனுடைய வாழ்க்கை அந்த மாதிரி அனுபவம் இருக்குது தானே. உலகத்துல இருந்து விலகி மதுபனுக்கு வரீங்கன்னா என்ன அனுபவம் ஆகுது? இருக்கிறது என்னமோ ஒரு சின்ன இடத்துலதான், ஆனா வந்து சேர்ந்த உடனே உங்களுக்கு என்ன அனுபவம் அது? ஆஹா, சத்யுக சொர்க்கத்தை விட உயர்ந்த உலகத்துல நாம வந்துட்டோம் அப்படிதானே தோணுது. அதனால காட்டுல மங்களத்தை அனுபவம் செய்யறீங்க இல்லையா, காய்ந்த மலைகளை வைரம் மாதிரியான சிரேஷ்ட சுகத்தின் உலகத்தை அனுபவம் செய்யறீங்க. உலகமே மாறிடுச்சு அப்படின்னு அனுபவம் ஆகுது தானே. அதே மாதிரி பிராமண ஆத்மாக்கள் எங்க இருந்தாலும் துக்கத்தின் வாயுமண்டலத்தின் நடுவுல இருந்தா கூட தாமரை மலருக்கு சமமா விலகி சுக சொரூபமா இருக்கிறாங்க. துக்கத்திலிருந்து விலகிய துக்கமற்ற உலகத்தின் மகாராஜாவா இருக்கிறீங்க. உடம்புடைய நோய் காரணமா துக்க உணர்வு, அல்லது மனதில வீணான குழப்பத்தின் துக்க உணர்வு, அல்லது அழியும் செல்வத்தின் பிராப்தியின்மையும் மற்றும் குறையின் துக்க உணர்வு, தன்னுடைய பலகீனமான சமஸ்காரம் சுபாவம், அல்லது மற்றவர்களின் பலகீனமான சமஸ்காரம் சுபாவம், துக்க உணர்வு, வாயுமண்டலம் மற்றும் வைப்ரேஷனின் ஆதாரத்துல துக்க உணர்வு, சம்பந்தம் தொடர்பின் ஆதாரத்துல வரும் துக்க உணர்வு, தன் பக்கம் உங்களை இழுக்கல தானே, விலகி இருக்கிறீங்க தானே. உலகமே மாறிடுச்சு அப்படின்னா சமஸ்காரமும் மாறிடுச்சு, சுபாவமும் மாறிடுச்சு. அதனால சுகம் நிறைந்த உலகத்தை சார்ந்தவர்களாக ஆகிட்டீங்க. உண்மையிலே ஒண்ணுமே இல்லாதவர் ஆகி இருக்கிறீங்க. அதாவது இந்த தேகம்ன்ற வீடு கூட உங்களுடையது கிடையாது, ஒண்ணுமே இல்லாதவர் ஆகிட்டீங்க இல்லையா. ஆனா தந்தையின் அனைத்து பொக்கிஷங்களின் எஜமானனாகவும் ஆகிட்டீங்க. அந்த மாதிரி போதையும் குஷியும் இருக்குதா? இதத்தான் துக்கமற்ற உலகத்தின் மகாராஜா அப்படின்னு சொல்றது. அந்த மாதிரி மகாராஜாக்களா தானே உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. பாபா சொல்றது ஏதாவது ஒரு குறை இருந்தாதான் துக்கம் வரும். ஏன்னா பாபா சொன்ன மாதிரி இந்த உலகத்துல மனிதர்கள் எல்லாம் அன்புக்கு இயங்குறாங்க. ஏதாவது ஒரு உறவு மூலமா அன்பு கிடைக்குமா அப்படின்னு இயங்குறாங்க. சோ அப்ப என்ன ஆகுது? சம்பந்தத்துல குறை. எனக்கு எங்க அப்பா அம்மா அன்பே கொடுக்கல, என்னுடைய கணவன் என்ன டார்ச்சர் பண்ணிட்டாரு, என்னுடைய மனைவி வீட்டுக்கு வந்தாலே எனக்கு நிம்மதியே போச்சு, குழந்தைங்களால நிம்மதியே இல்ல அப்படின்ட்டு ஒரு ஒரு சம்பந்தத்திலயும் ஒரு குறை வந்துருது மனிதனுக்கு எதிர்பார்ப்பு காரணமாக. பாபா சார் அழிக்கூட மனிதர்கள் கிட்ட உன்னால கண்டிப்பா திருப்தியா இருக்க முடியாது, அவங்க உன்ன கண்டிப்பா திருப்திப்படுத்த மாட்டாங்க. அதனால என்ன பண்ணணும்? எல்லா சம்பந்தத்தையும் என்கிட்ட வையி, நான் உன்ன திருப்திப்படுத்துறேன். அழிவற்ற சம்பந்தம் வேற. அது மட்டும் இல்ல, செல்வமும் அழிவற்ற செல்வம் இல்லையா. காசு பாத்தீங்கன்னா திடீர்னு செல்லாம போயிருது, இன்னொரு விஷயம், அந்த அந்த காசுக்குரிய மரியாதை பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல பாத்தீங்கன்னா குறைஞ்சிருது. என்னமோ சொல்லுவாங்க, அது பணத்து இருக்குமா ஏதோ சொல்லுவாங்க இல்லையா. சோ அது எல்லாமே அழியக்கூடிய லிஸ்ட்ல வந்துடுது. ஆனா பாபா கொடுத்திருக்கிற செல்வம் என்ன மாதிரி செல்வம்? அழிவற்ற செல்வம், சுகம், அமைதி, குஷி எல்லாமே. ஆனா இதுக்கு ஆதாரமா ஒரு செல்வம் இருக்கு, அதன் ஆதாரத்துலதான் இது எல்லாமே வருது. என்னது? இது ஞானம். சோ இந்த யோகமே வந்து ஞான யோகம் இல்லையா. அப்படியே கம்முன்னு உட்காந்துட்டு புருவ மத்தியில கவனம் கொடுத்துட்டு இருந்தா அப்படியே தானா மூணாவது கண்ணு ஓபன் ஆகும், அப்படியே எல்லா ஞானமும் வந்துடும் இப்படின்னு அடயோகிகள் போய் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஞானத்தின் மூலமா தான் மூணாவது கண்ணே திறக்குது இல்லையா. சோ இந்த விஷயம் நமக்கு தான் தெரியுது. அதனால இந்த ஞானத்தின் மூலமா தான் உங்களுக்கு சுகம், அமைதி, சக்தி எல்லாமே வருது. சோ எல்லா செல்வத்துக்கான ஆதாரம் ஞான செல்வம் உங்ககிட்ட இருக்கு. எல்லா சம்பந்தத்தின் சுகத்துக்கு ஆதாரமா ஒரு இறைவன் கிட்டயே எல்லா சுகத்தையும் எல்லா உறவுகளையும் நீங்க அனுபவம் பண்றீங்கன்னா எங்க இருந்து துக்கம் வருது? ஏன்னா எதுலயுமே உங்களுக்கு குறை இல்லையே. எல்லாமே பிராப்தி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப உங்ககிட்ட இருக்கிறது என்ன? துக்கமற்ற உலகம் தானே. அப்ப பாபாவை ஆதாரமாக பிடிக்கல, பாபாவுடைய ஞானத்தை ஆதாரமா பிடிக்கல அப்படின்னா தான் துக்கம் வரும். அப்ப துக்கத்துக்கு ஒரே காரணம் தான் பிராமண வாழ்க்கையில என்ன அந்த காரணம்? ஞானத்தை பிடிக்கல, பாபாவை பிடிக்கல. அழியக்கூடிய மனிதர்களையும் அழியக்கூடிய ஞானத்தின் பின்னாடி அழிஞ்சிட்டோம். மனிதர்களுடைய ஞானம் அது துக்கமான உலகம் தான், அது துக்கத்துக்கு தான் அழிச்சிட்டு போகும். இது சுகத்துக்கான உலகம் இல்லையா. அப்ப என்ன ஆயிட்டீங்க நீங்க? நிரந்தரமான சுக உலகத்தின் குழந்தை. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா வேதங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த கைலாயத்திலேயே சிவன் இருப்பார், அங்கேயே பிள்ளையார் இருப்பார். முருகர் தான் அடிக்கடி விட்டுட்டு போய் சண்டை போட்டு போட்டு வருவார் இல்லையா. சோ மொத்தத்துல போய் பாக்கணும்னா அவரை கைலாயத்துலதான் பார்க்க முடியும் சிவனை, ஏன்னா அதுதான் சுகமான உலகம். அங்கே இருந்தீங்கன்னா கப்சிங்க. நிறைய பேர் நம்ம பரந்தாமத்துல அல்லது சூக்ஷ்மதனத்தில் பாப் தாதா கூடவே இருந்தா கப்சம். இங்க வந்துட்டனால அந்த எல்லைக்கோட்டை தாண்டி வந்துட்டோம்னு அர்த்தம். ஏன்னா நமக்கு கொடுத்த முதல் ஸ்டீமெண்ட் நீ அங்கேயே இருக்கணும், என் நினைவிலே இருக்கணும்ன்றதுதான். அதை மறந்துடும். அடுத்தது சம்பந்தம். சோ இது சம்பந்தம் எல்லாமே ஞானத்தின் ஆதாரத்துல வருது இல்லையா. பாபாடு ஞானம் அந்த நேரத்துக்கு என்ன பாயிண்ட்னு நீங்க யோசிக்கணுமே தவிர, ஒரு பிரச்சனைன்னு ஒண்ணு வருதுன்னா இந்த பிரச்சனை ஏன் ஆச்சுன்னு யோசிக்கூடாது. இந்த நேரம் என்ன பாயிண்ட் நான் யோசிக்கணும், ஞான பாயிண்ட், அதை பத்தி சிந்தனை பண்ணும்போது அப்படியே லேஸ் ஆயிடுங்க டக்குன்னு. பாபா சொல்றாரு, சோ நிரந்தரமான சுகம் நிறைந்த உலகத்தின் குழந்தை இப்பதான். உலகத்தின் குழந்தை இல்லையா, சத்தியுகத்துடைய குழந்தை நாம இப்ப. இதுல இருந்து எஜமானரா ஆக போறோம். சத்தியுகத்தின் மகாராஜாவா ஆக போறோம். ஆகிட்டீங்களா இல்லையா? ஆகிட்டீங்களா அல்லது இப்பதான் ஆகிட்டு இருக்கிறீங்களான்ற. சோ இப்ப பாத்தீங்கன்னா கவலையற்ற மகாராஜா குழந்தை, அதாவது ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணும். குழந்தையாவும் இருக்கணும், மகாராஜாவும் இருக்கணும். குழந்தைன்றது ஒரு குழந்தைக்கு எப்படி அப்பா அம்மாவே இல்லாம அந்த மாதிரி பாபாவே பிடிச்சு வச்சுக்கணும். மகாராஜான்றது அனைத்து சக்திகளின் குணங்களின் ஞானத்தின் அதிகாரியா இருக்கு. அப்படி ஆகிட்டீங்களா இல்ல இப்பதான் ஆகிட்டு இருக்கிறீங்களா? ஆனா குழந்தைங்க பாபா கிட்ட புலம்புறான், அந்த துக்கமான உணர்வுகளை பாக்குற. ஏன் குழந்தைக்கு துக்கமா ஆச்சரியமா இருக்குது அப்படின்னு யோசிக்கிறாரு. எப்படி சுக கடலுடைய குழந்தை இருக்கிறதும் துக்கமற்ற உலகம், எப்படி துக்கம் வந்துச்சு, எப்படி வந்தது இல்ல? காற்று நுழையாத ஒரு இடத்துக்குள்ள காற்று எப்படி வந்தது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ற மாதிரி பாபா சொல்றாரு. எப்படி வந்துச்சு துக்கம்? இந்த உலகமே துக்கம்னா என்னன்னு தெரியாத உலகமாச்சு. அதுவும் சுக கடலுடைய குழந்தை, துக்கம்னா என்னன்னே தெரியாதவருடைய குழந்தை. அந்த குழந்தைக்கு எப்படி துக்கம் வந்துச்சு? அப்ப எல்லைக்கோட்டை தாண்டி இந்த குழந்தை போயிருக்குது. எப்படி சீதை பொய்மான் பொன்மான் பின்னாடி பொன்மான்ற பொய்மான் பின்னாடி போய் ஏமாந்தாங்களோ, அந்த கவர்ச்சியில சிக்கினாங்களோ, அது மாதிரி ஏதோ ஒரு கவர்ச்சி இந்த குழந்தைய புடிச்சு ஈர்த்து இருக்குது. அது எல்லாமே போலி, அந்த போலி ரூபங்கள் பின்னாடி போயிடுச்சு. அதனாலதான் துக்கம் வந்துருக்குதுன்னு பாபா கண்டுபிடிச்சிட்டாரு. ஏன்னா அது விதி, மாயா வந்து உங்களை கவர்றதே எதுக்கு? துக்கத்தை கொடுக்கறதுக்கு தான். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது வந்து எப்ப துடிப்பாங்க அப்படின்னா, சரீரம் பிரியும் போது துடிப்பாங்க. ஏன்னா இப்ப நிறைய பிரதர் எம் நமக்கே எடுத்துக்கோங்களாம், நீங்க ஜஸ்ட் பஸ்ல போறீங்க, எங்கயோ போறீங்க, அல்லது படுத்துக்கிட்டே இருக்கும்போது கூட திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, செத்தே போயிட்டீங்க அப்படின்னு முழுசா நம்புங்களாம். தானா உங்க மைண்ட் அடுத்தது என்ன ஆகும்? ஐயோ என்ன நம்பி இவங்க இருக்கிறாங்களோ, இவங்க என்ன ஆவாங்கன்ட்டு உங்களுக்கு வரும். அப்ப எதனால இது வந்துச்சு? பாபா கொன்ன ஈஸ்வரிய கோடு தாண்டி பற்று வச்சதுனால அந்த எண்ணம் வந்துச்சு. பாபா தான் சொல்றாருல, இருக்கிற வரைக்கும் கடமை செய், மத்தத பத்தி நீ கவலைப்படாதன்ட்டு. இருக்கிற வரைக்கும் அவங்கள பாத்துக்க வேண்டியது ஒன்னுதான், ஆனா நான் தான் அதுக்கு பொறுப்பு அப்படின்னு எல்லைக்குட்பட்ட சேவைக்கு மட்டும்தான் நீங்க பொறுப்பு இல்லையா? அது நடக்கும், உயிர் உடலை விட்டு பிரிந்தாலும் நடக்கும், மனச சேவை பண்ணிட்டு தான் இருக்க போறீங்க. அதுல மட்டும் இருந்தா இது வராது. அப்படி இல்லைன்னா தான் ஐயோ என் பொண்டாட்டி என்ன பண்ணுவா, ஐயோ என் குழந்தை யார் வளர்க்கு, ஐயோ தனியா இருந்து, அந்த அது கண்டிப்பா வரும், அதுலதான் ஃபெயில் ஆயிடும். ஏன்னா கோட்டை தாண்டி போயிருந்தா அதனால துக்கம் அனுபவம் ஆகுது. நிறைய பேர் அதுதான் சொன்னாங்க, ஒரு பிரதர்ஸ் நிறைய படுத்துட்டு ரொம்ப டக்குன்னு ஆத்மா வெளில வந்து என் உடம்பே பார்த்தேன், நல்லா இருந்துச்சு லேசாச்சு. திடீர்னு என்ன வந்துச்சு, ஐயோ என் பொண்ணாச்சி அழுவாளே காலையில, ஐயோ கடங்காரெல்லாம் வந்து நிப்பானே, பாவம் இவ என்ன பண்ணுவா அப்படின்னு நினைச்சுதான் டக்குன்னு உடம்புக்குள்ள வந்துருச்சு. இது உண்மையிலே எச்சரிக்கை, இது பயங்கரமான எச்சரிக்கை. யோசிச்சு பாருங்களேன், நீங்க டக்குன்னு இப்ப செத்துட்டீங்கன்னா அப்படின்னு நீங்க நினைக்கும் போதே உங்களோட மைண்ட் தானாவே அடுத்தது யோசிக்கும், ஐயோ நம்மள நம்பி இருக்கிறவங்க நிலைமை என்ன ஆகும், ஐயோ கை குழந்தையாச்சு என்ன ஆகும். ஒன்னும் ஆகாது, அதோடைய கரும கணக்கு படி உங்ககிட்ட அது இருந்த பார்த்து முடிஞ்சிச்சு, அடுத்தது யாரு கிட்ட போகணுமோ அது கிட்ட போயிடும். அதாவது அவங்க வளர்ப்பாங்க கர்ம கணக்கு எல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும். யார நம்பியும் யாரும் இல்லைன்றத உறுதி பக்கா படுத்திக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டினா துக்க உணர்வு அதனாலதான் வருது. ரொம்ப பவர்ஃபுல்லான பாயிண்ட் இது. இப்ப பாபா சொல்றாரு, ஏன்னா இது எங்க சொந்தக்காரங்கள ஒரு பையன், சின்ன பையன், ஒரு 25 வயசுல கேன்சர்ல இறந்த, 25-28 இருக்கும், ஆனா சின்ன வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு கை குழந்தைதான் இருந்துச்சு. அப்ப அவன் இதேதான் மைண்ட்ல சொல்லிட்டு இருப்பான் அவனுடைய தம்பி கிட்ட, ஐயோ என்ன நம்பி ரெண்டு ஜீவன் இருக்குது, ரெண்டு ஜீவன் இருக்குது இல்லையா. பாபா குழந்தை கிடையாது, பட் அது பேயா அலைய விடும். இருக்கும்போதுதான் அப்படிதான் புத்தி அலையும், போன பிறகும் அலைவாங்க. அந்த மாதிரி நம்ம மாட்டிக்க கூடாது, அந்த எச்சரிக்கை இருக்கணும். கடவுள் பார்த்துக்கிட்ட இப்ப என் பொறுப்பு அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி அந்த குழந்தை ஆத்மா உங்க பொறுப்புல இருந்துச்சு, பிறக்கிறதுக்கு முன்னாடி வேற எங்கேயோ இருந்தது இல்ல, அதுக்கு உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லாம கூட இருந்திருக்கலாம் இல்லையா, அதுக்கு முந்தைய ஜென்மத்தில சம்பந்தம் இருந்திருக்கலாம். அதுதான் ஆத்மா, ஆத்ம உணர்வுன்றது இதை பற்றி சிந்தனை. அப்பதான் அந்த கவலையை விட்டு நீங்க வெளில வருவீங்க. பாபா சொல்றாரு, அதனால எல்லைக்கோட்டை தாண்டினதுனாலதான் சோகவனத்துல போய் சீதை சிக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு பொருள்ல கவரப்பட்டுறாங்க, அதனாலதான் குழந்தைக்கு துக்க உணர்வு வருது. அதுதான் பாபா விலகி இருந்து இங்க சேவை கூடன்ற சேவையில சமஸ்காரம் முதல்லாம் வர்றது காரணம் வந்து அதுதான், விலகி இருந்து பண்ணா அந்த பிரச்சனை வராது. ஆனா இந்த எல்லை கோட்டுக்குள்ள துக்கம் வர்றதுக்கு அதிகாரமே கிடையாது, அப்படி சட்டமே கிடையாது. சம பாயிண்ட் இல்லையா? அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான வேலையை பாபா போட்டு வச்சுக்காரு. நீங்களே கேட்டு திறந்துட்டு வெளில போனா அவரு என்ன பண்ண முடியும்? இந்த மரியாதை கோட்டு இல்லையா, ஈஸ்வரிய மரியாதை, அதாவது பாபா ஞானத்துல சொன்னது படி நீங்க நடக்கிறீங்க, அந்த ஸ்ரீமத்து படி நீங்க நடக்கிறீங்கன்னா சாதா சுகம்தான். நீங்க காட்டுல வாழலாம், ஆனா சுகம்தான். அதுதான் மகாபாரதத்துல பாண்டவர்கள் வனவாச வாழ்க்கை வாழும்போது கூட தர்மர் வந்து குஷியா தான் இருக்கிறார். ஏன்? அவர் தர்மம்ன்ற அந்த கோட்டை தாண்டவே இல்லை. மற்றவங்க தாண்டாங்க, சில துக்கத்தை கூட அனுபவிக்கிறாங்க. அப்ப காட்டுல இருந்தாலும் மங்களம் தான். அது மட்டும் இல்ல, நீங்க செய்யற தியாகமே உங்களுக்கு சுகத்தை குஷியை தான் கொடுக்கும், பாக்கியம் தான் அனுபவமாகும். ஏன்னா ஒரு பைசா இல்லாத மகாராஜா நீங்க. சூப்பர் இல்லையா? கவலையற்ற மகாராஜா, ஒரு பைசா இல்லாத செல்வம், அதாவது ஸ்தூல செல்வம் இல்லாத மகாராஜா நீங்க. அதனால வறுமையான வாழ்க்கை வாழ்ந்தாலும் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? ஒரு இளவரசனுடைய வாழ்க்கை வாழற மாதிரிதான் இருக்குது. அந்த மாதிரி அனுபவம் இருக்குது தானே. பாருங்க, வெளி உலகத்துல இருந்து விலகி மதுபனுக்கு வரீங்க, பாபா மீட்டுக்கு அது மாதிரி வரீங்கன்னா என்ன அனுபவம் ஆகுது? அது மதுபன்றது ஒட்டுமொத்த உலகத்தை கம்பேர் பண்ணும்போது சின்ன இடம் தான். ஆனா சொர்க்கத்தை விட உயர்ந்த உலகத்துக்கு வந்துட்டோம்னு உங்களுக்கு அனுபவம் ஆகுது தானே. காட்டிலையும் மங்களத்தை அனுபவம் செய்றீங்க தானே. காஞ்ச மலைகளை வைரம் மாதிரியான சிரேஷ்ட சுகத்தின் உலகத்தை அனுபவம் செய்றீங்க. சரி, காய்ந்த மலையிலும் இல்ல, பிரிண்டிங் மிஸ்டேக் இல்லையா? மதுபன் போகும்போது தெரியும் இல்லையா, ஃபுல்லா காஞ்சி கிடக்கும், வெறும் பாறை பாறையா இருக்கும். ஆனா சொர்க்கத்தை விட உயர்ந்ததா உங்களுக்கு அனுபவம் ஆகுது. சுகத்தின் உலகம்னு தான் உங்களுக்கு அது அனுபவம் ஆகுது. ஏன்? ஏன்னா ஈஸ்வரிய மரியாதை கோட்டுக்குள்ள இருக்கும்போது இருக்கிற இடம் உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியல. இது நிறைய மாத்த சொல்லுவாங்க, எனக்கு தெரிஞ்சு பார்த்தா ஒரு மாத்தாச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. ஆனா அந்த அளவுக்கு பெரிய டார்ச்சர் அவங்க வீட்டுல இருக்குது. ஆனா அவங்க கிட்ட பேசுறவங்களுக்கு யாருக்குமே அது தெரியாது. அவங்க என்ன சொல்லுவாங்க, என் கணவர் எவ்வளவு கொடுத்து அன்பானவர் தெரியுமா, என் மாணவர் என்னோட மாமனார் எவ்வளவு அன்பானவர் தெரியுமா, இப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா அவங்கள ஏதோ கொழுத்திட்டாங்க அப்படின்றாங்க. சோ அதுதான், அது அதாவது அந்த டார்ச்சர் இருக்கு, பட் ரொம்ப நெருக்கமானவங்களுக்கு மட்டும் தெரியும் அது மாதிரி டார்ச்சர் இருக்கு, இல்லைன்னா யாருக்குமே தெரியாது. அப்ப எல்லாரும் நல்லவங்களா தெரியறாங்க அப்படின்னு அர்த்தம், அவங்க ஈஸ்வரிய மரியாதை கோட்டுக்குள்ள இருக்கிறாங்க. அதனாலதான் அப்படி அனுபவம் ஆகுது. மதுபன் காய்ந்த மலையா இருந்தாலும் உங்களுக்கு எப்படி அனுபவம் ஆகுது? ஏன்னா பாபா கூட நீங்க வெளியில இருந்தாலும் நீங்க பாபா சொல்ற மாதிரி நடந்த மதுபன்ல இருக்கிற மாதிரி உங்களுக்கு சுகமா தான் அனுபவம் ஆகும். ஆனா மதுபனுக்கு நேரடியாகவே போறோம், அங்க இருக்கிற அத்தனை பேரும் உயர்ந்த ஆத்மாக்களா இருக்கிறாங்கன்னு போது அந்த பிரபாவம் பட்டு நமக்கே அது சொர்க்கமாக அனுபவம் ஆகும், சொர்க்கத்தோட அதிகமாக அனுபவம் ஆகும். அது ஒரு முக்கியமான காரணம். அதை விட்டு நீங்க வெளியே வரும்போது உங்க கண்ணுல தண்ணி வரும். மதுபனை விட்டு வரும்போது எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தண்ணி அறியாம கண்ணுல தண்ணி வரும். இது எப்படின்னா சத்யுகம் முடிஞ்சு டக்குனு கலியுகம் வர மாதிரி இருக்கும். அந்த டிஃபரன்ஸ்ல 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த சுகத்தை ருசிச்சு டக்குன்னு வெளியே அனுப்புன மாதிரி இருக்கும். இப்ப பாபா சொல்றாரு, இப்ப உங்களோட உலகமே மாறிடுச்சுன்னு அனுபவம் செய்றீங்கல்ல, அதுவும் இப்ப வந்து இது 1983, அப்ப யார் கையிலயும் மொபைல் போன் கிடையாது. ஆனா இப்ப மொபைல் போன் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு அனுபவம் பண்றது கஷ்டம். மொபைல் போன் எடுத்துட்டு போய் அங்கேயும் பேசிட்டே இருந்தா அப்படி இல்லைன்னா அனுபவம் ஆகும். ஏன்னா இந்த வெளி உலகத்துடைய தொடர்பு மறுபடியும் அதே மொபைல்ல நீங்க வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அனுபவம் ஆகுது. அதனால அங்க மொபைல் போன் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்றங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல சூப்பரா சொல்றாங்க, உலகம் அதாவது கலியுகத்துக்குன்னு ஒரு சமஸ்காரம் இருக்கு. கலியுகத்துல இருக்கிற எல்லாருக்கிட்டும் காமம் கோபம் இருக்கும், அது இயல்பு. சத்தியுகத்துல இருக்கிற எல்லாருக்கிட்டும் காமம் கோபம்னா என்னன்னே தெரியாது, அது அவங்க இயல்பு. இப்ப நீங்க எந்த உலகத்துல இருக்கிறீங்க? இப்ப உலகம் மாறிடுச்சு, கலியுகம் கிடையாது. இது சத்தியுகத்துல இருக்கிறீங்க, இப்ப சமஸ்காரம் எல்லாமே மாறிடும், அங்க துக்கத்தின் உணர்வுகளே இருக்காது. ஏன்னா உலகமே மாறிடுச்சுன்னா எல்லாமே மாறிடுச்சு. அதனால நீங்க எங்க போனாலும் துக்கத்தின் வாயுமண்டலத்தின் நடுவுல இருந்தா கூட தாமரை மலருக்கு சமமா இருப்பீங்க. இது பாத்தீங்கன்னா அமெரிக்கா ட்வின் டவர்ஸ் தகர்த்து இருந்தாங்க இல்லையா, ஒசாமா பின் லேடன் இருக்கும்போது, அப்ப அதுல ஒரு பீக்கே இருக்கிறார். அவர் பார்த்து பதற்றப்படாம பொறுமையா வந்து அந்த போன் பேசுறது மத்தவங்க கிட்ட சொல்லி வாங்கினாச்சு, பதற்றமே இல்லாம வந்தார். சோ எல்லோரும் கேட்டாங்க அது எப்படி, அதுதான் பிரம்மகுமாரியோடைய ஞானம் பண்ண அற்புதம். கடைசி நேரத்துல அதுதான் ஆகும், துக்கமான வாயுமண்டலத்துக்கு நடுவுல கூட தாமரை மலருக்கு சமமா இருப்பாங்க. யாரு? சுக உலகத்தின் மகாராஜாக்கள், துக்கமற்ற உலகத்தின் மகாராஜாக்கள். ஏன்னா உங்க உலகம் வேற. ஏன்னா பாபா சொல்லிட்டாரு இது மாதிரி, கடலுக்குள்ளேயே ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா கடலுக்குள்ள வந்து ஒரு ஒன்னு அமைச்சிருப்பாங்க கண்ணாடியில பாதுகாப்ப, தண்ணி எல்லாம் நுழையாது. நீங்க போய் கடலுக்குள்ள இருக்கிற எல்லாம் திமிங்கலம் எல்லாமே பாக்கலாம், ஆனா கண்ணாடி அது அது கிட்டேயே போகும், ஆனா உங்களுக்கு பயம் இருக்காது. அந்த மாதிரிதான் இந்த சங்கம் எவன்றது வாட்டர் ப்ரூஃப் மாதிரி, இது மாயா ப்ரூஃப் உலகம். நீங்க இதுக்குள்ள இருந்துட்டு பாக்குற வரைக்கும் உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. ஆனா நீங்களே போனீங்கன்னா, வெளில போனீங்கன்னா என்ன பண்ண முடியும்? அதனால என்ன ஆகும், நமக்கு தெரியும் இந்த துக்கமற்ற உலகத்துக்குள்ள எதுவுமே வர முடியாதுன்னு தெரியும். அதனால என்ன மாதிரி வாயுமண்டலம் உங்களை சுத்தி இருந்தாலும் அதோடைய பாதிப்பு உங்களுக்கு வராது, அது உங்களை தாக்கவே முடியாது. அந்த மாதிரி துக்கத்துல இருந்து முற்றிலும் விலகிய துக்கமற்ற உலகத்தின் மகாராஜாவா நீங்க இருக்கிறீங்க. இருக்கிறீங்களா? செக் பண்ணுங்க. இப்பன்ற எப்படி செக் பண்ணணும்? இந்த விஷயங்கள்லாம் உங்களை இழுக்காம இருக்கதான்னு செக் பண்ணணும், அடிக்கடி செக் பண்ணணும். என்னது, ஒரு சிலருக்கு நிறைய நோய் எல்லாம் இருக்கு இல்லையா, நிறைய வயசான மத்தாஸ்லாம் பிகேஸா இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் ஏதாவது வரும், மூட்டு வலி எதனாவது வரும், அப்புறம் கிட்னி ப்ராப்ளம், கேன்சர், இது மாதிரி நிறைய வரும். அந்த மாதிரி நோய் காரணமாக துக்க உணர்வு என்னை பிடிச்சி இழுக்காம இருக்குதா? அது உடம்பு அனுபவிக்குது. நான் இப்ப பாத்தீங்கன்னா சமீபமா இங்க ஒரு பக்க ஆத்மா இறந்தாங்கன்னால இப்ப யோசிச்சேன், முதல்ல என்ன யோசிச்சேன், அந்த நேரம் ஐயோ நெஞ்சு வலிக்குதேன்னு யோசிச்சுட்டு ஏமாந்துருப்பாங்களோ அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் யோசிச்சேன், என்னன்னா ஆத்மா வெளில வந்துச்சு, ஏற்கனவே அவங்க உடம்பு விட்டு ரெண்டு மூணு தடவை வந்திருக்கிறாங்க, அப்பவே அவங்களுக்கு எந்த விதமான உடல் உணர்வும் வரல. அப்ப பாப்பா கேக்குறாரு, என்ன குழந்தை ஏன் பயப்படுற, ஏன் வர்றதுக்கு பயப்படுற, கணவனை யாரு கவனிச்சுக்கான்னு யோசிக்கிறியா? இல்ல பாபா. குழந்தை யாரு பாத்துக்கோன்னு யோசிக்கிறா? இல்ல பாபா. அப்புறம் எதுக்கு யோசிக்கிற, இன்னும் சேவை செய்யலையே பாபா அப்படின்னு. சோ அதுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு, டைம் முடிஞ்சிச்சு, அழிச்சுக்கிட்டாருன்னு. அப்ப அவங்க குஷி குஷியா தான் போயிருப்பாங்க இல்லையா? அது நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தினம் தினம் உடம்ப விட்டு வெளியே வரும் அப்படின்னா என்ன அர்த்தம், இறக்குறோம், குஷி குஷியா பாபாட்ட போறோம். அந்த பிராக்டிஸ் இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா கர்ம கணக்கு படி அனுபவிக்க வேண்டியதை எல்லாரும் அனுபவிச்சுதான் ஆகணும். நாம அவங்களுக்கு செய்யற ஒரே நன்மை இறைவன் கிட்ட அவங்க கைய பிடிச்சு கொடுக்கறது. அவங்க கையை எடுத்து பாபா கிட்ட நீங்க இணைக்கும், பாபாடி அறிமுகத்தை கொடுக்கணும், அவ்வளவுதான். மற்றது அவங்க கணக்குப்படி அது நடக்கும், அதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா இந்த உடலை விட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு உங்களுக்கு ஃபுல்லா கனெக்ஷன் முடிஞ்சிச்சு. அது இருக்கும்போதே அப்படி இருந்திருந்தா இப்ப பிரச்சனை கிடையாது. அதனால இந்த வீணான குழப்பத்தின் துக்க உணர்வு இருக்கதா? ஒரு மாத்தாஜி கேட்டிருந்தாங்க, எனக்கு கை குழந்தை இருக்கு பிரதர், எப்படி பற்று இல்லாம இருக்க முடியும்? அதுதான் பயம், பயம் இல்லாம எப்படி இருக்கும்? எனக்கு அடிக்கடி பயமா இருக்கு, நான் செத்துட்டா இவங்களை யாரு என்ன பாத்துக்குவா? அது வீணான குழப்பம். நாடகத்துல என்ன இருக்குதோ அது கண்டிப்பா நடக்க போகுது, ஏன் கவலைப்படணும் இல்லையா? அம்மாவுக்கு இன்னும் 2 மாசத்துல இறந்துருவாங்க, என்ன பாபா பண்றது அப்படின்னு ரமேஷ் பாய் கேட்கும்போது பாபா சொன்னது, நாடகத்துல எது இருக்கோ அது நடந்தே தீரும். இதை நீ போய் அவங்க கிட்டே சொல்லு, மம்மா கிட்டே சொல்லு, நீ இன்னும் 2 மாசத்துல இறந்துடுவீங்கன்ட்டு அப்படிங்கிறது. அவருக்கு இன்னும் தூக்கி வாரி போட்டுச்சு இல்லையா? அது எதுக்கு டெஸ்ட்? அப்ப இந்த நொடி கடைசி நொடி, இப்ப வர டெஸ்ட் பேர் பாபா கிட்ட போறது தடுக்குமா தடுக்குமா? அந்த பிராக்டிஸ் பண்ணும்போது அப்ப மம்மாவுக்கு அது ஒரு டெஸ்ட் பேர். அவங்க சிரிச்சுட்டு வச்சுட்டாங்க இல்லையா? ஐயோ அப்படியா, கன்ஃபார்ம் பண்ணீங்களா? எந்த டாக்டர் சொன்னாரு? அதெல்லாம் எதுவுமே கேட்கல, நாடகத்துல இருந்தா நடக்கட்டும், எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. அப்ப வீண் குழப்பத்தின் உள்ளுணர்வே வர விடல, அதுவும் உங்களை பிடிக்க பிடிச்சி இழுக்காம இருக்குதா செக் பண்ணுங்க. அதே மாதிரி அழியக்கூடிய செல்வம், காசா இருக்கட்டும் அல்லது சொத்தாகட்டும், அதெல்லாம் எனக்கு கிடைக்கலையே, ஒரு சொந்த வீடு கூட இல்லையே அப்படின்னு இந்த குறையுடைய துக்க உணர்வு உங்களை பிடிச்சி இழுக்கதா செக் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுடைய பலகீனமான சமஸ்காரம், அதே மாதிரி மற்றவர்களுடைய உங்களுடைய அல்லது மற்றவர்களுடைய பலகீனமான சமஸ்காரம் சுபாவம், இதன் காரணமாக துக்க உணர்வு உங்களை தாக்குதா? அடுத்தது வாயுமண்டலத்தின் வைப்ரேஷனின் ஆதாரத்துல துக்க உணர்வு தாக்குதா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப சமீபமா இது நிறைய பக்க ஆத்மாக்கள் அனுபவம் பண்றாங்க. அது என்ன ஆகுதுன்னா, நமக்கு சேவையில ஏதோ ஒரு தடை வரப்போகுது, அதாவது அதை தடுக்கணும் அப்படின்னு ஒருத்தங்க நினைக்கிறாங்கன்னா, அது முன்கூட்டி அவங்களுக்கு அந்த எண்ணம் வரும் பொழுதே அந்த சேவை சம்பந்தப்பட்ட ஆத்மாக்களுக்கு ஒரு வழியை அனுபவம் பண்றோம். இது சமீபமா வந்து நம்ம சேவைக்கு ஒரு தடை வர்றதுக்கு முன்னாடி இந்த சேவை கண்டிப்பா சக்சஸ் ஆகணும்னு மனதார நினைத்த நிறைய பேருக்கு அந்த துக்க உள்ளுணர்வு ஒரு இதய வலி மாதிரி அனுபவம் ஆச்சு, நிறைய பேருக்கு ஆச்சு, எனக்கும் அப்ப தெரியல. அதே மாதிரி தொடர்ந்து ஒரு 2-3 தடை வரும்போதும் ஒவ்வொரு தடவையும் இதே மாதிரியே மத்தவங்க சொல்லும் பொழுதுதான் அப்பதான் புரிஞ்சது, அதுல ஒரு குறிப்பிட்ட நபர் இந்த தப்பு பண்றாங்க, சேவை கெடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க அப்படின்றது தெரியல. ஆனா ஒரு டைம்ல டக்குன்னு அவங்க வெளிப்படுத்திட்டாங்க அவங்களுடைய உள்ளுணர்வு, சேவையை தடுக்கணும்ன்றதா அவங்களுடைய எண்ணம்ன்றது டக்குன்னு வெளில வந்துருச்சு. ஆனா அந்த சேவை அதோட முடியுது, முடிஞ்சவனே அடுத்த நாள் எல்லாருக்குமே டக்குன்னு சரியாயிடுச்சு. அப்ப அது தெரியுது. சோ அது அந்த வைப்ரேஷனுடைய உள்ளுணர்வு, இனிமேல்ட்டு எல்லாருக்குமே அது அனுபவம் ஆகும். இப்ப இந்த ஹார்ட் அட்டாக்ல சாகிறவங்க கூட இதனால கூட செத்து இருக்கலாம்னு தோணுது. ஏன் அப்படின்னா, அந்த உள்ளுணர்வுடைய வலி அப்படி இருக்குது. ஏன்னா தூய்மையான உள்ளம் இருக்கும்போது அது வந்து தாக்குது பயங்கரமா. சோ நம்ம அந்த வாயுமண்டலத்துல இருந்து நம்மளை பாதுகாப்பா வச்சுக்கணும்னா வாயுமண்டலத்தை சுத்தி தூய்மையான உள்ளுணர்வை பரப்பிக்கிட்டே இருக்கணும். இந்த சேவையை பற்றிய எண்ணங்களை மட்டுமே அல்லது ஞானத்தை பற்றிய எண்ணங்களை மட்டுமே எழுப்பிக்கிட்டே இருந்தாதான் அது தூய்மை ஆயிட்டே இருக்கும். கொஞ்சம் கேப் விடுறீங்க அப்படின்னா மாட்டிக்கிங்க. சோ யுத்த மைதானம் இல்லையா, சூக்ஷ்ம அம்பு வந்து தாக்கும், ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த மாதிரி வைப்ரேஷன் காரணமாக துக்க உணர்வு உங்களுக்கு வருதா, அந்த துக்கம் உங்களை பிடிச்சி இருக்கிறதா செக் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுடைய சம்பந்தம் தொடர்பு இல்லையா, உங்க வீட்டுல இருக்கிற லௌகீகம் அல்லது சென்டர்ல இருக்கிற பிராமண பரிவாரம் இவங்க ஏதாவது டார்ச்சர் பண்றாங்கன்னு உங்களுக்கு அனுபவம் ஆகுதா, இதெல்லாம் உங்க புத்திய அதன் பக்கம் இழுக்குதா அல்லது அதுல இருந்து விலகி இருக்கிறீங்களா செக் பண்ணுங்க. ஏன்னா உங்க உலகமே மாறிடுச்சுப்பா, நீங்க துக்கமற்ற உலகத்துல இருக்கிறீங்க. அப்ப துக்கம் உள்ள சமஸ்காரம் எப்படி வரும்? அப்ப சமஸ்காரமும் மாறிடுச்சு, சுபாவமும் மாறிடுச்சு, அப்படிதான் இருக்கும். இது இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப உங்களுக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நபருடைய நடத்தை, இதே நடத்தை அவங்களுக்கு சத்தியுகத்துல இருந்தாலும் உங்களுக்கு துக்கம் வராது. நீங்க பாத்தீங்க ஜாலியா இருப்பீங்க, அதை பார்த்து திருப்பீங்க. இப்பவே நீங்க நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா, ஒரு சிலர் ஒரு சில விஷயங்கள் சொல்லும் போது நமக்கு துக்கமா இருக்கும், இன்னொருத்தர் இதுக்குமே துக்கமா இருக்க, இது உண்மையில காமெடி தானே அப்படின்னு நினைப்பாங்க. சோ ஒவ்வொரு மனநிலைக்கு ஏற்ற மாதிரி மாறும். சோ சத்தியுகத்துடைய மனநிலை வரும்பொழுது இப்ப பண்ற அதே விஷயத்த அவங்க அங்க பண்ணாலும் உங்களுக்கு துக்கம் இருக்கு. சங்கமேகம் அப்படிதான் இருக்கணும், ஏன்னா உலகம் மாறிடுச்சு. அப்ப உங்க சமஸ்காரம் மாறிடுச்சு, அப்புறம் எப்படி உங்களுக்கு துக்கம் வரும்? உங்களுடைய சுபாவம் சமஸ்காரம் ரெண்டும் மாறிடுச்சு, ஏன்னா உங்க உலகமே மாறிடுச்சு. அதனால நீங்க இப்ப என்ன ஆயிட்டீங்க, சுகம் நிறைந்த உலகத்தை சார்ந்தவர் ஆகிட்டீங்க. எப்படி ஆனீங்க? இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒண்ணுமே இல்லாதவர் வேற ஆகிட்டீங்க. இல்லையா, இருக்கிற எதுவுமே என் இது கிடையாதுன்ற அந்த உணர்வு எல்லாம் உன்னுடைய இது பாபான்னு வேற ஆயிட்டீங்க. இந்த உடம்பு கூட என் இது கிடையாது, இல்லையா, இந்த உடம்புன்ற வீட்டுக்குள்ளதான் ஆத்மா இருக்குது, அதுவே என் இது இல்லைன்னு போது அப்ப ஒண்ணுமே இல்லாதவர் தானே அர்த்தம். அதனாலதான் இந்த கையில எதுவுமே இல்லை, ஆனா பாபாவுடைய அனைத்து பொக்கிஷங்களின் எஜமானனா ஆகி இருக்கிறீங்க. குழந்தைங்க மாதிரி இல்லையா, பிறந்த குழந்தைக்கு எதுவுமே இருக்காது, நானுன்ற உணர்வே இருக்காது. ஆனா பிறந்தது யாருக்கிட்ட? ஒரு பணக்கார வீட்டுல பிறந்திருக்கு அப்படின்னாலே அது எஜமானன் தான், அதுக்குன்னு எதுவும் அது வச்சிருக்காது. அந்த மாதிரி நீங்க ஆகி இருக்கிறீங்க. அது மட்டும் இல்ல, சுயராஜ்ய அதிகாரி வெளியில இருக்கிற எதுவுமே உங்களை ஆட்டி படைக்கிறது கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய சினிமாக்கள்லாம் பாத்தீங்கன்னா, ஹீரோ வந்து ஒரு அநியாயம் நடக்கும், அவரு தட்டி கேட்பாரு, அப்ப அவரு அடக்கிறதுக்காக பணம் கொடுப்பாங்க. சோ இது வந்து நிஜத்திலயும் நடக்குது இல்லையா, அரசியல்வாதிகள் கிட்ட எல்லாம் அது மாதிரி பண்றாங்க. அப்ப நேர்மையானவங்க என்ன பண்ணும், நான் அதெல்லாம் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்க மாயை என்ன பண்ணும், துக்கமற்ற உலகத்துல இருந்து வந்துடு, இங்க பாரு நான் உனக்கு எவ்வளவு சுகத்தை வச்சிருக்கிறேன் அப்படின்னு காமத்தை பற்ற பேராசையை தூண்டும். இந்த இடத்துல நீங்க ஹீரோவா இருக்கணும், இந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க கூடாது. இது பாத்தீங்கன்னா அதிசயமா பைபிள்ல அழகா வெளிப்பட்டிருக்கும். பைபிள்ல இயேசுவை தூக்கி சாத்தான் ஒரு மலையில் நிறுத்தி உன் பார்வையில் பாடுற அத்தனைக்கும் உன்னை அதிபதி ஆக்குறேன் அப்படின்னு சாத்தான் சொல்றான். அதிகாரி அப்ப அப்ப புத்தி வந்து தெளிவா இருக்குது, அவங்க காட்டுற ஆசையில மயங்கல. அதுதான் சுயராஜ்ய அதிகாரி, அங்க சுத்தி இருக்கிற கவர்ச்சியில கண்ணு மயங்கல, ஏன்னா கண்ணு கரெக்டா ஆத்மான்ற ராஜா சொல்றதுதான் கேக்குது. சுயத்தை தன்னுடைய கர்மேந்திரியத்தை ஆளக்கூடிய எஜமானனாக, ராஜ்யம் செய்யக்கூடிய எஜமானனாக இருக்கு. அந்த போதை இருக்குதா, அந்த மாதிரி போதையும் குஷியும் இருக்குதா இல்லையா? சுயராஜ்ய அதிகாரி ஆகிட்டேன் அப்படின்ற போதையும் குஷியும் இருக்குதா? அந்த மாதிரி மகாராஜாக்கள் தானே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, நீங்க தான் துக்கமற்ற உலகத்தின் மகாராஜாக்கள் இல்லையா? எந்த கவர்ச்சி, இந்த கையில எதுவுமே கிடையாது, ஆனா எந்த கவர்ச்சி பக்கமும் திரும்பி கூட பாக்குறது கிடையாது. ஒரு பைசா இல்லாத மகாராஜா. பிச்சைக்காரங்களுக்கு காசு கொடுக்குறாங்கன்னா ஒண்ணு எல்லாரும் வருவாங்க, ஆனா நம்ம உண்மையிலே பிச்சைக்காரன். ராஜா மாதிரி உட்காந்துட்டு சொல்லுங்க, அடே உன் கையில ஒண்ணுமே இல்லாமனால திமுரு எப்படி இருக்கு? ஆனா இங்க திமுரு கிடையாது, பட் ஆனா அந்த ராஜா மாதிரி அந்த கம்பீரத்துல இருக்கும், கொடுக்கறது தான் எண்ணத்துல இருக்குது, வாங்குற எண்ணமே கிடையாது. அந்த மாதிரி இருக்கிறோம், அந்த மாதிரி மகாராஜாக்கள் தானே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ராஜ்யத்தின் நிலைமை நல்லா நடந்துட்டு இருக்குதா? எல்லா ராஜ நடவடிக்கைகளும் உங்க கட்டளைப்படி நடந்துட்டு இருக்குதா, அல்லது மகாராஜாவாகி உங்களை ஏமாத்துறானுங்களா எவனாவது உங்களுடைய பிரஜைகள், அதாவது உங்க கர்மேந்திரியங்கள்? சோ ராஜ காரியங்களை செய்யக்கூடிய இந்த கர்மேந்திரியங்கள் நீங்க போடுற கட்டளைக்கெல்லாம் சரி ஐயா வந்தேன் ஐயான்னு தானே சொல்றாங்க. சபைய கூட்டுறீங்களா, கர்மேந்திரியங்கள்ன்ற பிரஜைகள் வேலைக்காரங்க மந்திரிகள் இவங்களெல்லாம் கூட்டி கரெக்டா காரியம் நடக்குதான்னு செக் பண்றீங்களா? ஏன்னா ராஜாக்கள் கண்டிப்பா சபை கூடும் இல்லையா, அனைத்து ராஜசபையில இருக்கிறவங்களும் கரெக்டா காரியம் செஞ்சிட்டு இருக்கிறாங்களா? பொக்கிஷங்கள் கலஞ்சங்கள்லாம் நிரம்பி இருக்கதா, எப்பவுமே பெரும் வள்ளலாகி தானம் செஞ்சுக்கிட்டே இருக்கிற அளவுக்கு கலஞ்சம் நிரம்பி இருக்கதா? எவ்வளவுதான் தானம் செஞ்சாலும் கலஞ்சியம் குறையாம இருக்குதா, இப்படி செக் பண்றீங்களா? ஏன்னா பிரம்மகுமாரியா ஆகிட்டேன் யோகியாவும் ஆகிட்டேன் அப்படின்ற அலட்சியத்தின் போதையில வந்து செக் பண்றத மறந்துடாதீங்க, மறக்கல தானே. எப்பவுமே தன்னுடைய ராஜ நடவடிக்கைகளை சோதனை செய்யுங்க. சோதனை செய்ய தெரியும் தானே, பெரும்பான்மையான பழைய அனுபவிகளின் கூட்டம் தானே இது. அனுபவினா அதிகாரம் உள்ளவங்க. எந்த அதிகாரம்? சுயராஜ்யத்தின் அதிகாரம். நீங்க அந்த மாதிரி அதிகாரம் உள்ளவங்க தானே. இப்ப நான் சரியான மகாராஜாவா அப்படின்னு செக் பண்றதுக்காக சான்றிதழ் பெறுவதற்காக மதுபன் வந்திருக்கிறீங்க. நான் எந்த மாதிரியான ராஜா? வெறும் பேர்ல மட்டும் ராஜாவா, அல்லது நான் செய்யற காரியமும் ராஜாவாக இருக்குதா அப்படின்னு அப்பா கிட்ட சர்டிபிகேட் வாங்கிட்டு போவீங்க இல்லையா? இவை அனைத்தும் கண்ணாடி மாளிகையில நீங்களே பார்த்துடுவீங்க. நல்லது. எப்பவுமே சுகமான உலகத்தில் இருக்கக்கூடிய துக்கமற்ற உலகத்தின் மகாராஜாக்களுக்கு, நிரந்தர ராஜ்ய அதிகாரி சக்திசாலியான ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் அனைத்து துக்கங்களிலிருந்தும் விடுபட்டு சுகம் கொடுக்கும் வள்ளல் தந்தையின் அன்பிற்குரிய அந்த மாதிரி அனுபவத்தின் அதிகாரம் உள்ள சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். எதுவுமே இல்லாதவரா இருக்கிறீங்க, ஆனா பாபாவுடைய அனைத்து பொக்கிஷங்களும் எஜமானனா இருக்கிறீங்க, சுயராஜ்ய அதிகாரியா இருக்கிறீங்க. எல்லாம் இருக்கிறவங்க கூட நிம்மதியா ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஐயோ எனக்கு டைம் இல்ல, நான் ரொம்ப பிஸிமேன், எத்தனை ஒர்க் இருக்குது, இந்த பிசினஸ் பாத்துக்கணும் அந்த பிசினஸ் பாத்துக்கணும் அப்படின்னா என்ன இருக்கும்? பிச்சைக்காரனா இருக்கும். எல்லாமே இருக்குது, ஆனா இன்னும் 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 இன்னும்ட்டு புத்தி அலையுது, ஆனா உங்ககிட்ட எதுவுமே இல்ல. எல்லாமே இருக்கிற மாதிரி திருப்தியா இருக்கிறீங்க, சுயராஜ்ய அதிகாரியா இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். உங்க கண்ட்ரோல்ல இருக்குது உங்களுடைய கர்மேந்திரங்கள் மனம் புத்தி எல்லாமே. அப்படி இருக்கிற போதையும் விஷயம் இருக்குதா? துக்கமற்ற உலகத்தின் மகாராஜன் ஒரு வினாடி கூட ராவணன் மாயா என்னை ஏமாத்த நான் விட மாட்டேன் அப்படின்றத நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். நிறைய படங்கள்ல குறிப்பா ரஜினி படத்துல பாத்தீங்கன்னா ஹீரோயின் அழகா கவர்ச்சியா வருவாங்க, நான் திரும்பி கூட பாக்க மாட்டேன். இப்போ அது அவருடைய படத்துக்குன்னே உள்ள ஒரு தனித்துவம் இல்லையா. அப்ப அதே மாதிரி ஏழையா இருப்பாரு, ஹீரோயின் ரொம்ப பணக்காரனா இருப்பாங்க, ஆனா அந்த ஹீரோயின் தான் தத்து தத்து லவ் பண்ணுங்களே தவிர இவர் பண்ண மாட்டார். அப்ப பெருசா அழகும் கிடையாது பணமும் கிடையாது, பட் ஆனா ஹீரோவா இருக்க அப்படின்னு என்ன அர்த்தம், எல்லாம் நிரம்பி என்னை விட அழகானவங்க யாருமே இல்ல, என்னை விட பணக்காரங்க யாருமே இல்ல அப்படின்ற ஒரு உணர்வு, அந்த போதை உங்களுக்கு இருக்குதா அப்படின்னு கேக்குறாரு. இல்ல சுயராஜ் அதிகாரி கண்டதுக்கெல்லாம் கவரப்படாம நான் நிரம்பிய நிலையில இருக்கிறேன், நானே சுரங்கம் குஷியின் சுரங்கம், அது என்ன மாயா நீ என்ன பாரு அப்பதான் உனக்கு குஷி வரும்னு சொல்லுது, நானே குஷியின் சுரங்கம், உனக்கு வேணா நான் குஷி கொடுக்கறேன் அப்படின்ட்டு இயற்கைக்கு குஷிய கொடுக்கறவங்க நீங்க. அந்த போதை உங்களுக்கு இருக்குதா, சுயராஜ்ய அதிகாரின்ற போதை உங்களுக்கு இருக்குதா? அப்படி இருக்கிறதுதான் துக்கமற்ற உலகத்தின் மகாராஜான்னு சொல்றது. இப்ப ராஜ்யசபை ராஜ்ய காரியங்கள் எல்லாம் கரெக்டா ராஜாவாகிய ஆத்மாக்களாகிய உங்க கட்டளைப்படி நடக்குதா? இல்ல கர்மேந்திரியங்கள் மனம் புத்தி எல்லாமே பாபா சொல்றதுல காலையில எழுந்திரிச்ச உடனே என்னென்ன வேலை செய்யணும், ஸ்கூல காரியங்கள் செய்யணும்னு எப்படி நீங்க ஷெட்யூல் போடுறீங்களோ அதே மாதிரி புத்தி என்னென்ன வேலை செய்யணும்ன்றதும் ஷெட்யூல் போட்டுருங்க. கல்ல 4-5 பரந்தாம 5-6 சூக்ஷ்மோதனம் அது மாதிரி. அப்போ அப்படி அதே இடத்துல இருந்துச்சுன்னா நீங்க சொல்றது அதை கேக்குதுன்னு அர்த்தம். ஆனா நீங்க இது கட்டளை போடணும், அப்பதான் கட்சி நேரத்துல ஜெயிக்க முடியும், இல்லைன்னா மாட்டிக்கும். இப்ப நீங்க எது சொன்னாலும் சரி சரின்னு கேக்குது உங்க கர்மேந்திரமும் மனம் புத்தியும், அது செக் பண்ணணும். நீங்க ஒரு இடத்துக்கு போக சொல்றீங்க, அது எங்கேயோ குப்பைய போய் மேஞ்சிட்டு இருக்குதா உங்க மனசும் புத்தியும், செக் பண்ணுங்க. அதுக்கு என்ன பண்ணும், நீங்க சபை கூட்டணும், பேசணும், நான் சொன்ன மாதிரி நடந்த கண்ணு பரவாயில்ல, இன்னைக்கு நீனு கரெக்டா நான் சொன்ன மாதிரி கேட்டு இருக்கிற, உனக்கு நான் பரிசு கொடுக்குறேன், எல்லாரும் சேர்ந்து ஜோரா கை தட்டுங்க, என்கரேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி வாய் பரவாயில்ல, தேவையில்லாதத பேசாம அமைதியா இருந்த, சுத்தி உன்னை கோபப்பட்ட எவ்வளவு ட்ரை பண்ணாலும் நீ அமைதியா இருந்த, கிளாப் இதே மாதிரி இதுதான் உன்னுடைய குணம். மனமே நீன் என்னத்தை எடுத்துட்டு வர்றதுக்கு என்னென்னமோ ட்ரை பண்ணாங்க, துக்கத்தை எடுத்துட்டு வர்றதுக்கு என்னென்னமோ ட்ரை பண்ணாங்க, ஆனா நீ நான் சொன்ன மாதிரியே பாபா கூட பேசிட்டு ஜாலியா இருந்த, வாழ்த்துக்கள். இப்படின்னு நம்ம சபை கூட்டி அதை ஊக்குவிக்கணும். தப்பு பண்ணிருந்தா நீ ஏன் பண்ண, நீ இப்படி பண்ண மாட்டியே, தவறான சகவாசம் வந்துட்டு என்ன பண்ண கேளுங்க. உன் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்தான்ல, அவன் பேசினான்ல, அதனாலதான் ஆயிட்டான், ஓ அப்படியா, இனிமேல் நீ அவன் கூட பேசக்கூடாது, அவன் கூட சேரக்கூடாது, அவன் இங்க வந்தான்னு நீ பரந்தாமத்துக்கு ஓடி போயிடு அப்படின்னு கட்டளை போடுங்க. அதுக்கு பேர் தான் சபையை கூட்டுறது. கர்மேந்திரியங்கள் 5 புலன்கள் மனம் புத்தி இத கூப்பிட்டு, நான் சொன்ன மாதிரி தானே பார்த்தேன், நான் சொன்ன மாதிரி தானே பேசினேன், நான் சொன்ன மாதிரி ஞான விஷயங்கள் மட்டும்தானே உன் காதுக்குள்ள விட்ட, எல்லாருடைய விசேஷ குணம் மட்டும்தானே உனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு நீங்க கேட்கணும். ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை கேட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா திடீர்னு சரீரத்தை விடும்போது தப்பிச்சிடும், இல்லைன்னா மாட்டிக்கும். அதே மாதிரி அனைத்து சக்திகளின் பொக்கிஷம் களஞ்சியம் எப்பவும் நிரம்பி இருக்குதா? நீங்க எவ்வளவு கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் அது நிரம்பியா இருக்கணும். அதுக்கு உதாரணம் என்னன்னா, நான் எவ்வளவோ அன்பாதான் இருக்கிறான், ஆனா அவர் ரொம்ப ஓவரா போறான், இதுக்கு மேல அவன் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நீங்க கத்திட்டீங்கன்னா போயிடுச்சு. அப்படின்னா அர்த்தம், அவன் கோபப்படுத்தினா நீங்க அன்பா இருந்தீங்க, அப்படின்னா அன்பு கொடுத்தீங்க, கொடுத்து கொடுத்து ஒரு டைம்ல அன்பு காலி ஆயிடுச்சு உங்களுக்கு, அதனாலதான் கோபப்பட்டீங்க. அதான் பாபா சொல்றாரு, எவ்வளவுதான் கொடுத்தாலும் அது நிரம்பி இருக்கணும். அதே மாதிரி காமத்தை தூண்டுற மாதிரி யாரோ ஒரு நபர் பேசினாலும் நீங்க தூய்மையாவே இருக்கணும். ஒரு டைம் நானும் என்னதான் பண்றது, நானும் ஒரு மனுஷன் தானே, நானும் ஒரு பொண்ணு தானே, நானும் ஒரு பையன் தானே வேந்தீங்கன்னா என்ன அர்த்தம், காலி ஆயிடுச்சு, தூய்மை கலைஞ்சும் காலி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதான் பாபா சொல்றாரு, எவ்வளவு கொடுத்தாலும் அது எப்பவுமே நிரம்பி இருக்குதான்னு செக் பண்ணுங்க. தூய்மை சக்தி நிரம்பி இருக்கா, அமைதியின் சக்தி நிரம்பி இருக்குதா, செக் பண்ணுங்க. அதனால நான்தான் பிரம்மகுமாரி ஆயிட்டேனே, அது தானா வந்துடும், போக போக வரும், கொஞ்ச நேரம் எடுக்கதான் செய்யும். அப்படி அழைச்சிருந்தா காரணமாக செக் பண்ண மாட்டோம். செக் பண்ணீங்கன்னா இப்பவே நீங்க 10-50 வருஷம் இருக்கிறவங்களே தூக்கி சாப்பிட்டு போக முடியும். இது செக் பண்றதுல இந்த கவனம் வைக்கிறதுலதான் எல்லாமே இருக்கு. அதனால செக் பண்ணுங்க, அலட்சியமா இருந்துடாதீங்க. செக் பண்ண தெரியும் தானே, அது எப்படி செக் பண்றதுன்னா இப்ப சொன்னோம் இல்லையா. சுச்ச அது இன்னொரு விஷயம் என்னன்னா, பாபாவுடைய வழிபடி நடந்தா எல்லாமே கரெக்டா இருக்கும். சோ அதை மீறீங்களா இல்லையா ஈஸியா கண்டுபிடிக்கிறது என்னது, குஷி குறையும். குஷி குறைஞ்சிடுச்சுன்னா ஏதோ தப்பு நடந்திருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு எதன் வழியா துக்க உணர்வு வருது, அது வீண் தொடர்பா இருக்கலாம், உள்ளுக்குள்ள இருந்து வர வீண் எண்ணமா இருக்கலாம், அதை கட் பண்ணிட்டு அந்த இடத்துல சுபபாவனை, பாபாவுடைய நினைவு, பாபாவுடைய ஞானம், இத போட்டு மாத்தணும். சோ முக்காவாசி பேர் வந்திருக்கிறவங்க எல்லாரும் என்ன அர்த்தம், பழைய அனுபவிகளின் கூட்டம் நீங்க. அந்த மீட்டுக்கு வந்து புது குழந்தைங்க இல்லாம எல்லாருமே பழையவங்களா வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அனுபவினாலே அதிகாரம் உள்ளவங்க அர்த்தம். என்ன அதிகாரம் உள்ளவங்க, சுயராஜ்ய அதிகாரம். அப்படின்னு என்ன அர்த்தம், இதுல அனுபவி கர்மேந்திரங்களை தன் கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறதுல அதிகாரம் நிறைந்தவர்கள், அந்த அனுபவம் நிறைந்தவர்கள் தானே நீங்க. அதனால இப்ப நீங்க என்ன செக் பண்றதுக்காக இங்க வந்திருக்கிறீங்க தெரியுமா, நான் கரெக்டான மகாராஜாவா தான் இருக்கிறனா. அப்படின்னு செக் பண்றதுக்கு வந்திருக்கிறீங்க. செக் பண்ணிட்டு நான் கரெக்டான மகாராஜாதான்ற சர்டிபிகேட்ட வாங்கிட்டு போறதுக்கு வந்திருக்கிறேன். இப்ப மதுபன்ல வரும் நிறைய பாபா குழந்தைங்க வராங்க, எல்லோரையும் திருப்திப்படுத்த முடியுதா, அப்பதான் அந்த சர்டிபிகேட் கிடைக்கும். அதுக்குதான் வந்திருக்கிறீங்க. அதனால செக் பண்ணுங்க. நான் சும்மா பேருக்கு பிரம்மகுமாரினாலே ராஜா தானே அப்படின்னு ராஜா அந்த பேருக்கு ராஜாவா இருக்கிறீங்களா, அல்லது நீங்க செய்யற காரியம் ராஜாவாக இருக்கிறா, அப்படின்னு சுய ராஜ அதிகாரியா இருக்குதா, ஃபுல்லா உங்க கண்ட்ரோல்ல இருக்குதா அப்படின்னு சர்டிபிகேட் வாங்கிட்டு போங்க. மனம்ன்ற கண்ணாடியில, புத்தின்ற கண்ணாடியில, ஞானம்ன்ற கண்ணாடியில உங்களுக்கே தெரியும் நீங்க எந்த மாதிரி ராஜா, துக்கமற்ற ராஜாவா சுயராஜ்ய அதிகாரியா, அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்களே செக் பண்ணீங்களே ஒரு நாள் ஃபுல்லா உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு. அதுவும் பாபா வர இடம், அந்த இடத்துல எனக்கு குஷி இல்லைன்னா என்ன அர்த்தம், துக்க உள்ளுணர்வு வந்துருச்சுன்னு அர்த்தம். சோ கிளியரா தெரிஞ்சிடும். சோ செக் பண்ணுங்க. அந்த மாதிரி எப்பவுமே சுகமான உலகத்துல இருக்கிற துக்கமற்ற மகாராஜாக்களுக்கு, துக்கமற்ற உலகத்தின் மகாராஜாக்களுக்கு நிரந்தர ராஜ்ய அதிகாரம் செய்யக்கூடிய சுயராஜ்ய அதிகாரி, சக்திசாலியான சுயராஜ்ய அதிகாரி ஆத்மாக்களுக்கு பாபா நமஸ்தே சொல்றார். சுகத்தை கொடுக்கக்கூடிய வள்ளல் சிவபாபாவுடைய அன்பிற்குரிய குழந்தைங்க, அனுபவத்தின் அதிகாரி குழந்தைங்களுக்கு எல்லா துக்கத்திலிருந்தும் எப்பவும் விடுபட்டு சதா சுகமாக இருந்து மற்றவர்களுக்கும் சுகத்தை கொடுக்கக்கூடிய வள்ளல் குழந்தைகளுக்கு பாப்தாதாவுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். நாமளும் பாபாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் சொல்றோம். தாதிகளோடு சந்தித்து அனைத்து தந்தைக்கு சமமான குழந்தைகளை பார்த்து பாப்தாதாவுக்கு மகிழ்ச்சி. ஏன்னா பாபாவுக்கு சமமான ஆத்மாக்கள் அவங்கதான் எப்பவுமே பாபாவுக்கு பிரியமானவர்களாகவும் இருப்பாங்க. அந்த மாதிரி சமமான ஆத்மாக்கள் நிறைந்த சபை இது. அதெல்லாம் பார்க்கும்போது பாபாவுக்கு குஷி அடையுதான். பாபாவுக்கு சமமான குழந்தைங்க இல்லையா, தாதிகள் இல்லையா, சொத்தாதிகள்னா யாரு? பாப்தாதா சாக்காரத்துல இருக்கும்போது நேரடியா அவருடைய வளர்ப்புல வளர்ந்த குழந்தைகள். சோ அவங்க பாபா சமமாவும் ஆகி இருக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா இவ்வளவு நாள் இருக்க முடியுமா இல்லையா? சோ அவங்கள பார்த்து பாபாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்களை எப்படி பாக்குறாரு பாபானா, பாபாவுடைய துணைவர்களா பாக்குறாரு, பாப் தாதாவுடைய துணைவர்கள். பாப் தாதா என்ன நினைச்சாலும் அதை செய்யக்கூடிய துணைவர்களாகத்தான் இந்த தாதிகளை பாபா பாக்குறாரு. அதே மாதிரி பாப் தாதா உலகத்தை சுத்தி வராங்க அப்படின்னா இந்த பாபாவுக்கு சமமான குழந்தைங்களும் பாப்தாதா கூடவே வராங்களாம். அதே மாதிரி சரி குழந்தைங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு செக் பண்ண போனாலும் இவங்க பாபா கூடவே இருக்கிறாங்களாம். எப்பவுமே பாபா கூடவே இருக்கிறாங்களாம். அதனாலதான் சமமான ஆத்மாக்கள் நிரந்தரமான யோகிகளாகவே இருக்கிறாங்க. யோகா செய்யறவங்க கிடையாது, ஆனா அன்புல ஐக்கியமாகியே இருக்கிறாங்க, பிரிஞ்சே இருக்கிறது கிடையாது. அப்படின்னா நினைவு செய்ய வேண்டிய அவசியமே இல்லாம போச்சு. ஏன்னா இயல்பான நினைவு இருக்கவே இருக்குது. பாபா கூடவே எப்பவும் துணைவராக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய நினைவும் ஆட்டோமேட்டிக்கா இருக்கும் தானே. அந்த மாதிரி சமமான ஆத்மாக்களின் நிலை பாபா கூடவே இருக்கிறதுக்கான நிலை. நினைவிலேயே மூழ்கி இருக்கிறதுக்கான நிலை. அந்த மாதிரி எப்பவுமே ஒவ்வொரு அடியிலும் குழந்தைங்க முன்னுக்கு இருக்கிறாங்க, பாபா குழந்தைங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் குழந்தைங்க முன்னாடி இருக்கிறாங்க பாபா. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சக்தி மட்டும் இல்ல, நான் கூடவே இருக்கிறேன்ற அனுபவத்தையும், அந்த துணையின் அனுபவத்தையும் செய்ய வைக்கிறார். எப்படி பாபா மற்றவங்களுக்கு சக்தி கொடுக்கிறாரோ அதே மாதிரி பாபாவுக்கு சமமான குழந்தைங்களும் மற்றவர்களுக்கு சக்தி கொடுக்கிறவங்களா ஆகிட்டாங்க. அந்த மாதிரியான சபை தானே இது. இது விசேஷ மணிகளின் விசேஷ மாலை. மாலை தானாவே தயாராகிட்டு இருக்குது. தயார் செய்ய வேண்டியதா இருக்காது. ஒருவேளை நாம தயார் செஞ்சோம் அப்படின்னா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, இன்னும் அவங்க மட்டும் ஸ்பெஷலான்ட்டு. அதனால இயற்கையாகவே வரிசைக்கிரமமா அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய முயற்சியின்படி பொருந்திடுறாங்க. நல்லது. தாதிங்கெல்லாம் பாபாவுக்கு சமமானவங்க, சமமானவங்க தான் பாபாவுக்கு பிரியமானவர்கள். ஏன்னா எப்பவுமே பாபா கூடவே இருக்கிறாங்க. பாபா உலகத்துக்கு சக்தி கொடுக்க போறோம்னு நினைச்சா இவங்களும் கூட சேர்ந்து சக்தி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பாபா குழந்தைங்களை சுத்தி பாக்கலாம்னு பார்த்தா இவங்களும். அப்ப என்ன அர்த்தம், பாபாவோட எப்பவும் இணைஞ்சு இருக்கிறாங்க. பாபா நீ எங்க போனாலும் எனக்கு கூப்பிட்டு போ பாபா, நான் வரேன் பாபா. அர்த்தநாரீஸ்வரர் பாபா, நீ பிரியதர்ஷன் சிவன், நான் பார்வதி, நம்ம இணைஞ்சே இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறதுனால அவங்க தனியா பாபாவை நினைக்கணும்ன்ற அவசியமே இல்லாம போச்சு. ஏன்னா எப்பவுமே மறந்தால் தானே நினைக்கணுமாமான்ட்டு ஒரு பாட்டு வருமே, அந்த மாதிரி இருக்கிறாங்க. பாபா அன்புல ஐக்கியமாயி இருக்கிறாங்க, பிரியறதே கிடையாது. சோ எப்பவுமே இணைஞ்சு இருக்கிறவங்களுடைய நினைவு எப்பவுமே இருக்கும் தானே. சோ பாபாவுக்கு சமமான ஆத்மாக்களுடைய நிலை எப்பவுமே எப்படி இருக்கும், எப்பவுமே பாபா கூட எப்பவுமே பாபாவுடைய நினைவுல மூழ்கி இருக்கிற நிலை. பாபா மேல உள்ள அன்புனால பாபா எது சொன்னாலும் உடனடியா போய் செய்யறாங்க, முன்னாடி வந்து செஞ்சிடறாங்க. பாபா பின்னாடி இருந்தா அந்த குழந்தைங்களுக்கு சக்தி மட்டும் இல்ல, துணையாகவும் நான் இருக்கிறேன்ற அனுபவத்தையும் ஏற்படுத்திட்டு இருக்க. டக் டக்குனு தடையெல்லாம் தகர் தெரிய வராது, அழகா தெரியும். சேவை செய்யும் போது சூப்பரா இருக்கும், அந்த தடையே நமக்கு சாதகமா மாறும். நீங்க ஒரு விஷயம் நினைப்பீங்க இப்படி நடந்தா நல்லா இருக்கும் நினைப்பீங்க, அது பார்த்தா அழகா அதே மாதிரி நடக்கும். ஆனா நீங்க எதிர்பார்க்காத ஒரு தடை வர மாதிரி வரும். அது எங்க எடுத்துட்டு போனா நீங்க எதை ஆசைப்பட்டீங்களோ அந்த இடத்துக்கு எடுத்துட்டு போகும். ஆச்சரியமா இருக்கும். அந்த மாதிரியானவர்கள் நிறைந்த சபை இது, பாபா சமமான சக்தி நிறைந்தவர்களுடைய சபை இது, விசேஷ மணிகளின் சபை இது, விசேஷ மாலை தானாவே தயாராயிட்டு இருக்குது. நான் உட்கார்ந்து உருவாக்கல, நான் இந்த குழந்தைதான் ஃபர்ஸ்ட் வரும், இந்த குழந்தை செகண்ட், இந்த குழந்தை தேர்ட், இந்த தேர்ட் ஃபோர்த் அப்படின்னு நான் நிர்ணயிக்கல, அது தானாவே நிர்ணயமாகுது. இல்லாட்டினா ஏன் பாபா உனக்கு அவங்க மட்டும் வசதியா அப்படின்ற கேள்வி வந்துடும். நல்லது. அடுத்தது பாபா குமாரர்களுக்காக சொல்றாரு. குமார்னா கல்யாணம் ஆகாத ஆண்கள், குமாரினா கல்யாணம் ஆகாத பெண்கள், குமாரி கன்யாக்கள் அப்படின்ட்டு வரும். இது இறை இளைஞர்களின் குரூப் குழு. உலகியல் முறைப்படி அந்த இளைஞர் குரூப் அவங்களுடைய புத்தியின்படி காரியம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய காரியமும் நஷ்டத்தை ஏற்படுத்துறதாவே இருக்குது. உங்களுடைய காரியம் ஸ்தாபனை காரியத்துல எப்பவும் சகயோகி, சகயோகினா உதவியாளர், உதவியாளர் ஆகுது. எப்பவாச்சும் ஏதோ ஒரு காரணமோ தடையோ வருதுன்னா அதுக்கான சொல்யூஷன் ஈஸியா உங்களால எடுக்க முடியுமா, நிவாரணத்தை சகஜமாக செய்ய முடியுமா? குமாரர்கள் குரூப் மேல பாப்தாதாவுக்கு எப்பவுமே நம்பிக்கை இருக்குது. இத்தனை இளைஞர்கள் தைரியம் மற்றும் ஊக்கத்தினால நிரந்தர வெற்றி அடைபவர் ஆகிட்டாங்க அப்படின்னா வெற்றி கை கொடியை கையில எடுத்து உலகில் சுற்றி வர வேண்டும். எப்பொழுதும் பறக்கும் கலையில் சென்று கொண்டிருக்கிறீர்களா? யாராவது நிற்கும் கலையில இருக்கிறவங்களோ இல்லதான இளைஞர்கள் குரூப் அப்படின்னா எப்பொழுதும் சக்திசாலியான சேவை செய்யறவங்க. இளைஞர்கள் என்ன விரும்புறாங்களோ அதை செய்ய முடியும். ஆனா மற்றபடி உலகில் இளைஞர்கள் விநாசம் கூட செய்வாங்க, ஆனா நீங்க ஸ்தாபனை செய்யறவங்க, அவங்க அமைதி இன்மையை ஏற்படுத்துபவர்கள், நீங்க அமைதி சுரூபமானவர்கள், அமைதிய பரப்புறவங்க. குமாரர்களுக்காகவே மிகுந்த ஏற்பாடுகள் செஞ்சிட்டு இருக்கிறோம். நீங்க அந்த மாதிரி ஒரு பொழுதும் குழப்பத்துல வராத உறுதியான குமாரா இருக்கணும். இங்க பேர் பெற்றவரா ஆன பிறகு அங்க பழைய உலகத்துல போயிடுறதுன்னு இருந்துடக்கூடாது. அநேக குமாரர்கள் முதல்ல ரொம்ப ஊக்க உற்சாகத்தோட சேவை செய்யறாங்க, பிறகு கொஞ்சம் மோதல் ஏற்பட்டுச்சுன்னா உடனே பழைய உலகத்துக்கு போயிடுறாங்க அப்பாவை விட்டுட்டு. விட்டுவிட்ட பொருளை மீண்டும் சென்று எடுத்தோம்னா அது நல்லா இருக்குமா? நீங்க எல்லோரும் பழைய உலகத்தை விட்டுட்டீங்க தானே, ஒருவேளை ஏதோ ஒரு கயிறு இன்னமுமே கட்டப்பட்டு இருக்குதுன்னா ஆடிக்கிட்டே இருப்பீங்க. அதனால தன்னை எப்பொழுதும் இறை இளைஞர் குரூப்னு புரிஞ்சுக்கோங்க. இவ்வளவு அனைத்து குமாரர்களும் புத்துணர்வு பெற்று பொக்கிஷங்கள்னால நிரம்பி போறீங்க அப்படின்னா பாக்குறவங்க ஆஹா இவங்க சாதாரண ஆளா போனாங்க, திரும்பி வரும்போது தேவதையா வந்திருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது அதிசயமான திட்டத்தை உருவாக்குங்க. இளைஞர்களை பார்த்து அரசாங்கமே பயப்படுது. ஆனா நீங்க அந்த அரசாங்கத்துக்கே வழிகாட்டுறதுக்கு பொறுப்பாளரா ஆவீங்க. குமாரர்கள் எப்பவுமே சக்திசாலியான திட்டங்களை உருவாக்கணும். அதே நேரத்துல உங்க நினைவு மற்றும் சேவையில சமநிலையும் எப்பவும் இருக்கணும். நல்லது. எப்பொழுதும் தடையற்று இருக்கிறதுக்கான குட் மார்னிங் இருக்கும் பொழுது, பிறகு தடையற்றவர்களாக எப்பவும் இருப்பீங்க தானே. எப்ப சத்தியுகத்துடைய குட் மார்னிங் இருக்குமோ பிறகு தடையற்றவர்களாக இருப்பீங்க. இப்ப தடையற்றவரா ஆகிறதுக்கான குட் மார்னிங் நல்ல நாள்னு சொல்றாங்க. நல்ல காலைன்னு சொன்ன உடனே நல்ல காலை, நல்ல பகல் மற்றும் நல்ல இரவு, அந்த மாதிரி எப்பொழுதும் தடையற்றவர் என்றால் நல்லது. அதனால தடையற்றவர்கள் ஆகுக என்பதற்கான குட் மார்னிங் நல்லது. பாபா சொல்ற இது வந்து இறை இளைஞர்களுடைய குரூப். இறை இளைஞர்கள் கிறிஸ்டியன்ல வந்து அது மாதிரி இருக்கும். அதுதான் YMCA-ன்னு நினைக்கிறான் இல்லையா. ஆண்களுக்குன்னு ஒண்ணு வரும், அப்புறம் பெண்களுக்குன்னு இன்னொன்னு கூட வரும். அது கிறிஸ்டியன் குரூப்பா அல்லது வேற ஸ்போர்ட்ஸ் குரூப்பான்னு தெரியல, பட் ஆனா கிறிஸ்டியன்ல அந்த மாதிரி இருக்க இளைஞர்கள் Facebook-ல எல்லாம் அவங்க குரூப்ஸ் கூட இருக்கு. அதே மாதிரி பாபா சொல்றாரு, இது இளைஞர்களின் இறை இளைஞர்கள். நீங்க ஆனா அந்த இளைஞர்கள் மற்ற இளைஞர்கள் உலகத்துல உள்ள மற்ற இளைஞர்கள் என்ன, அதாவது மற்ற இளைஞர்கள் குரூப் அவங்க குரூப் நடத்துறாங்களா இளைஞர்கள் குரூப். ஆன்மீக இளைஞர்கள் இருப்பாங்க, ஸ்போர்ட்ஸுக்கு இருப்பாங்க, அது மாதிரி நிறைய இருப்பாங்க. அவங்க அவங்கவுங்களுடைய புத்தி படி காரியம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய காரியமே என்ன பண்ணுது, நஷ்டத்தை தான் ஏற்படுத்துது. நஷ்டத்தை ஏற்படுத்துற காரியம் தான் அவங்க பண்றாங்க இல்லையா. குறிப்பா போராட்டம் நடத்துறது அதுதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க மெயினா சமீபமா இல்லையா. அது எல்லாமே நஷ்டத்தை தான் ஏற்படுத்துது. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, நஷ்டத்தை ஏற்படுத்துற காரியம் இல்ல, சாபனை காரியம் பண்றீங்க, ஆக்கப்பூர்வமான காரியம், சொர்க்கத்தை படைக்கிறீங்க, அதுதான் உங்களுடைய காரியம். அந்த சொர்க்கத்தை படைக்கிற காரியத்துல உதவியாளரா இருக்கிறீங்க இறைவனுக்கு. ஆனா இந்த காரணம் இதுக்கு வந்து நிறைய தடை வரதா செய்யும் பாபா சொல்லிருக்கிறார். அதை ஈஸியா அதை உடைச்செறிய முடியுமா, எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு ஈஸியா உங்களால தீர்வு காண முடியுமா, எப்படி கேக்குறாரு சார். அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னும் இன்னும் போராட்டம் போராட்டம் நடத்தி அது குழப்பத்தை தான் அதிகமாக்குவாங்க. குழப்பத்தை ஏற்படுத்துறவங்களதான் இங்க இது இன்னைக்கு தலைவர்களாகவே ஆக்கி இருக்கிறாங்க. ஆனா நீங்க அதுக்கு நிவாரணம் ஈஸியா முடிவு எடுக்க முடியுமா, எந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியுமா. ஏன்னா பாப்தாதாவுக்கு எப்பவுமே இளைஞர்கள் குமாரர்கள் மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்குது. ஆக்சுவலா சமீபமா வந்த வாணியில இருந்து அப்படியே போட்டிருக்கிறான் இல்லையா. இது ஏற்கனவே ஒரு வாணியா வந்துச்சு சமீபமா அமைக்கப்படையில. சரி, ஏன்னா பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கில் இளைஞர்கள் இருக்கிறாங்க பிரம்மகுமாரிகள். இத்தனை பேரும் மூக்க உற்சாகத்தோட இருந்தாங்கன்னா என்ன ஆகும், நிரந்தரமா வெற்றி அடைபவராவாங்க. வெற்றி கொடியை உலகம் ஃபுல்லா எடுத்துட்டு வர முடியும் அவங்களால. இல்ல அப்பா வந்துட்டாருன்ற செய்தியை அவங்களால சொல்ல முடியும், அப்படி சொல்லணும். அதுக்கு மெயினா என்ன பண்ணணும், இளைஞர்களா இருந்ததுக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. என்னது, எதுலயும் சிக்காம எல்லாத்துல இருந்து விலகி பறந்துட்டு இருக்கிறது. அந்த மாதிரி பறக்கும் கலையில சென்று கொண்டு இருக்கிறீர்களா, எந்த பந்தகத்துல சிக்காம இருக்கிறீங்களா, அல்லது சிக்கிட்டு நிற்கும் கலையில இருக்கிறீங்களா. ஏன்னா எப்பவும் பறந்து புத்திய கிளீனா வச்சிருக்கிறவங்களா எப்பவும் சக்திசாலியா சேவை செய்வாங்க. அந்த மாதிரி இளைஞர்கள் எதை நினைச்சாலும் அதை பண்ண முடியும். உலகத்துல உள்ள மற்ற இளைஞர்கள் வினாச காரியம் பண்றவங்க, ஆனா நீங்க ஸ்தாபனை காரியம் பண்றவங்க. உலகத்துல இருக்கிறவங்க அமைதி இன்மையை ஏற்படுத்துறாங்க, எங்க பார்த்தாலும் அசாந்தி குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க. ஆனா நீங்க அமைதியே சொரூபமானவர்கள், அமைதியே இந்த உலகத்துக்கு பரப்புறவங்க. எப்படி நம்மள அந்த டிஃபரன்ஸ் காட்டுறப்ப மற்ற இளைஞர்களுக்கும் உங்களுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? அவங்க அசாந்தியை பரப்புறாங்க. எது இருந்தாலும் எதிர்த்து ஏன் என்னன்னு கேள்வி கேளு 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 சொல்லி நாட்டை சீரழிச்சுட்டாங்க. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாமே கரெக்டா தான் இருக்கு, அமைதியா இருக்கு, இன்னைக்கு நாட்டுக்கு தேவை அமைதி தான், அமைதியினாலதான் அமைதி ஏற்படும் அப்படிங்கறத சொல்றவங்க நீங்க. இந்த அமைதியின் அதிர்வலைகளை பரப்புறவங்களும் நீங்க. குமாரர்களுக்காக நிறைய ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம். சோ இது ரெண்டு அர்த்தத்திலயும் எடுத்துக்கலாம், இங்கேயும் எடுத்துக்கலாம், பிரம்மகுமாரிகளுக்குள்ளயும் எடுத்துக்கலாம், வெளியில இருக்கிறவங்களுக்கும் எடுத்துக்கலாம். இல்லையா, இளைஞர்களை ஒரு நல்ல பாதையில எடுத்துட்டு போனதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமே நிறைய இருக்கு. நேரு யுவ பாரதி ஏதோ ஒரு ஸ்கீம் வரும். ஆனா நீங்க எப்படி இருக்கணும்? எப்பவுமே எந்த குழப்பத்திலும் வராத உறுதியான குமாரா இருக்கும். அதுதான் ரொம்ப 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 முக்கியம். எந்த குழப்பத்தில எந்த சந்தேகத்திலயும் வரக்கூடாது. இல்லையா, குமார் கன்னியாக்களா இருக்கிறாங்கன்னா இந்த உலகத்துடைய கவர்ச்சி ரொம்ப குறிச்சி அதுல மாட்டிக்க கூடாது. உறுதியான குமார் ஐயோ அப்புறம் என்ன ஆகும், உன்னுடைய எதிர்காலம் என்ன ஆகும், உனக்குன்னு ஒருத்தர் இல்லன்னா என்ன ஆகும், நாளைக்கு நீ படுத்துக்கிட்டனா என்ன ஆகும், அப்படி இப்படின்னு எண்ணத்தை எடுத்துட்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இல்லையா, நாம யார ஆதாரமா புரிச்சுக்கிறோமோ அவங்க பட்டுக்கிட்டாங்கன்னா நம்ம நிலம என்ன ஆகும் இல்ல? சோ அதை நம்ம யோசிக்க மாட்டோம். மாயா என்ன பண்றோம், ஐயோ உனக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்னா நமக்கு ஒருத்தங்க வேணும் அப்படின்லாம் எதாவது எடுத்துட்டு வரும். உறுதியான குமாரா இருக்கும், அது ரொம்ப முக்கியம். ஜெகோவின் சாட்சிகள்ல பாத்தீங்கன்னா ரெகுலரா வாரத்துக்கு ஒரு டார்கெட் இருக்கும், வாரத்துக்கு இத்தனை வீட்டுல போய் சேவை செய்யணும், இத்தனை பேர் நோட்டீஸ் போடணும், இந்த மாதிரி பைபிள் ஸ்டடி நடத்தணும், அது இதுன்ட்டு. அதுல பாத்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் தான் இருப்பாங்க, வேலைக்கு போறவங்க இருப்பாங்க, பட் அது ஒரு காரணமா வச்சு சேவை செய்யாம இருக்க மாட்டாங்க, கண்டிப்பா சேவை செய்வாங்க. அந்த மாதிரி உறுதியான குமாரா இருக்கணும். சோ இங்க நல்ல சேவை செஞ்சு நல்ல பேர் எடுத்துட்டு ஒரு டைம்ல மாயை அடிச்சு பழைய உலகத்துல போய் மாட்டிக்கிட்டவங்கள மாறிடக்கூடாது. ஏன்னா நிறைய குழந்தைங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க, நல்ல சூப்பரா ஊக்க உற்சாகத்தோட சேவை செய்யறாங்க, கொஞ்சம் கருத்து வேறுபாடு மோதல் வந்துச்சுன்னா உடனே பழைய உலகத்துக்கு ஓடி போயிடுறாங்க. வேண்டான தூக்கி எரிஞ்ச பொருளை குப்பை தொட்டியில எரிஞ்ச பொருளை குப்பை தொட்டியில இருந்து எடுக்கிறது நல்லாவா இருக்குது? இந்த விகாரம் இதெல்லாம் விகாரம் வெறுப்பு வீண் எண்ணங்கள் இதெல்லாம் வேண்டாம், நம்ம தூக்கி கடைச்சிட்டோம், அதை போய் நீங்க மறுபடியும் எடுக்கலாமா? பழைய உலகத்தை ஃபுல்லா விட்டுட்டீங்க தானே, மறுபடியும் போய் அதே இடத்துக்கு போலாமா? இது ஒரு டைம் ஒரு சரண்டர் பிரதர், சரண்டர் பிரதர் இன்சார்ஜ் பிரதர் இல்லையா, அந்த டிஸ்ட்ரிக்டுக்கே இன்சார்ஜ் பிரதர், அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்தது அவருக்கு மேல இருக்கிறவங்களுக்கு. அந்த டைம் அவர் புலம்புனார், என்ன புலம்புனார்னா, நான் நினைக்கிறேன் பிரதர் பிரசாந்த், நான் வீட்டுக்கே போயிடலாம்னு நினைக்கிறேன், என்ன தம்பி எல்லாம் மதிக்க மாட்டான் அப்படிங்கிறாரு இல்லையா. ஏன்னா அது வேண்டான்னு தூக்கி கிடைச்சிட்டு, ஏன்னா ரொம்ப பணக்காரர் அவர் இல்லையா. அவர் சொல்றாரு, நான் இப்ப கூட போய் உட்காந்தேன்னா ஒரு நாளைக்கு 100,000 வரும், ஆனா இங்க எனக்கு எப்படி டார்ச்சர் பண்றாங்க அப்படி இப்படின்றாரு. அதான் பாபா சொல்றாரு, தூக்கி கடைசிட்ட இப்ப போய் எடுத்தா அது நல்லா இருக்குமா, யாராவது மதிப்பாங்க, அது அவருக்கே தெரியுது. அவரு போகல, பட் அந்த டைம் அப்படி ஒரு எண்ணம் அவருக்கு வந்துச்சு. அதுதான் இப்ப பாபா சொல்றாரு, உறுதியான எண்ணம்ல அப்ப அதுக்குதான் பாபா சொல்றதுல, அந்த அந்த கோட்டை தாண்டும் போதுதான் அந்த பிரச்சனை வருது, தாண்டாம இருந்தா எல்லாமே கரெக்டா இருக்கும். முக்கியமா அந்த வீண் எண்ணத்தையே வர விட்டுறக்கூடாது. இந்த வீண் எண்ணத்தை பேசுறவங்க அதெல்லாம் கட் பண்ணும். குறிப்பா நமக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னா அந்த பிடிக்காதவருக்கு பிடிக்காத இன்னொருத்தர் கூட நீங்க பேசவே கூடாது. அப்படியே பேசினா ரொம்ப கவனமா இருக்கணும், அவங்கள பத்தி பேசக்கூடாது. பேசினா இன்னும் வீண் எண்ணங்கள் வரும், அது ஒரு டைம்ல வெளிப்பட்டு அதுதான் பெரிய பிரச்சனை ஆகும். ஆனா பாபா ஞானத்தை கொடுத்து நீ பண்றது தப்புன்னு புரிய வச்சு அப்புறம் எடுத்துட்டு வர்றாரு, பட் ஆனா அதுக்கு டைம் வேஸ்ட் ஆகுது இல்ல. ஆனால் தூக்கி கடாசன பொருளை எப்பவுமே எடுக்காதீங்க. அல்லது இன்னும் ஒரு சிலது தூக்கிய கடாசிலையா, கயிறு வந்து இன்னும் கட்டி போட்டு இருக்குதா உங்களை இல்லையா, பந்தனத்துல அடுத்து எரிய சொன்னாரு, இன்னும் அடுத்து எரியாம ஏதோ ஒண்ணு குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஆடிக்கிட்டேதான் இருப்பீங்க. இது சமஸ்பரில் இது வந்து பாத்தீங்கன்னா காமெடியா எங்கேயோ போட்டிருந்தாங்க வீடியோ, அதுல பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து நீச்சல் அடிக்கிறதுக்காக போறாங்க, அப்படி குதிக்கும் போது என்னாயிட்டு குதிக்கிற இடத்துல ஏதோ ஒண்ணு ஒரு இல்ல குதிச்சுட்டு வந்துட்டு ஏதோ ஒண்ணு படகுக்கோ எதுக்கோ போகும்போது நடுவுல ஒரு ஒரு கம்பம் மாதிரி இருக்கு, அதுல கால் தடிக்க அப்படியே விழுந்துடுறாங்க. அப்ப நீச்சல் அடிக்கிறாங்கன்னா எந்த தடையும் இருக்கக்கூடாது. அல்லது சப்போஸ் அவங்க பின்னாடி ஒரு கயிறு போட்டு கட்டி இருந்தாங்கன்னா எப்படி போய் குதிக்க முடியும் இல்லையா. அப்ப நீச்சல் அடிக்கிறதுன்றது ஒரு குஷியான அனுபவம், ஆனா கயிறு கட்டி போனா அந்த குஷிய அனுபவம் பண்ண முடியாது. அதே மாதிரிதான் இங்க பாபா சொல்றாரு, ஏதாவது ஒரு சூக்ஷ்ம கயிறு பற்று கட்டிட்டு இருந்தீங்கன்னா ஆடிக்கிட்டே இருப்பீங்க, அதனால அதெல்லாம் அறுத்தறீங்க. எப்பவுமே இறைவனுக்கு மட்டுமே சொந்தமான இறை இளைஞன் நான், இறை இளைஞர்களுடைய குரூப் இதுன்னு உங்களை புரிஞ்சுக்கோங்க. எப்படி இருக்கணும்னா நீங்க எல்லோரும் இங்க வந்திருக்கீங்க பாபாவை பாக்குறதுக்கு, பாபா சொல்றாரு என்ன பாக்குறதுக்கு வந்திருக்கீங்க இல்லையா. சோ இப்ப இந்த குறைகளை எல்லாம் தூக்கி கடைச்சிட்டு பாபாவுடைய சக்திகளை மட்டும் நிரப்பி இந்த பொக்கிஷங்கள்ல மட்டும் நிரம்பி நீங்க போனீங்கன்னா பிகேவா போய் தேவதையா வந்திருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆகுறதுக்கான அதிசயமான திட்டத்தை உருவாக்குங்க. அரசு இது சமஸ்வபர் இல்லையா, இது ஒரு குழுவாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி ஒரு தேவதையே வந்திருக்கிறாங்க திட்டத்தை உருவாக்குங்கன்ற. சோ அது பிளான் பண்ணணும். இவங்க தேவதையா வந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு ஒட்டுமொத்த உலகமும் சொல்லணும். உங்களுடைய குணத்தின் மூலமாக நீங்க அதை தெரியப்படுத்தணும், அவங்க அதிசயப்படணும், ஆஹா இவங்கதான் அந்த தேவதைகள் அப்படின்னு அதிசயப்படணும். ஒட்டுமொத்த உலகமும் அரசாங்கமே இளைஞர்களை கண்டா பயப்படுது, ஏன்னா அவங்கதான் ஸ்ட்ரைக் அது இதுன்னு இறங்கிடுறாங்கன்ட்டு. அதனாலதான் அவங்க போலீஸ் வச்சு அடிக்கிறது எதுக்கு அப்படின்னா, அப்படி இல்லைன்னா அடுத்தது மீண்டும் நிறைய போராட்டங்கள் நடத்தினாங்களே அது வெற்றியே அடைஞ்சாலும் ஏன் அவங்க அடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க மேல ஒரு பயம், இந்த வெற்றி வச்சு மீண்டும் மீண்டும் அவங்க போராடி நம்ம குழப்பத்தை ஏற்படுத்த கூடாது அப்படின்ட்டு அந்த பயத்தினாலதான் பண்றாங்க. ஆனா அந்த அரசாங்கத்துக்கு சரியான வழிகாட்டுறதுக்கான பொறுப்பாளர்கள் நீங்க இல்லையா. அந்த இளைஞர்களை கண்டு அரசாங்கம் பயப்படுது, ஆனா அந்த அரசாங்கத்துக்கே ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா இருக்கணும் நீங்க, கரெக்டான வழியை காட்டணும் நீங்க. இதை கேட்கும் போது இளைஞர்களுக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்குது பாரு. அதனால எப்பவுமே சக்திசாலியான திட்டங்களை உருவாக்குங்க. அதே நேரத்துல அந்த திட்டத்தை அமல்படுத்தும் போது நினைவு கட்டாகி இருக்கக்கூடாது, நினைவு பிளஸ் சேவை ரெண்டும் சேர்ந்து நடக்கணும் எப்பவுமே. இதுல கவனம் கொடுங்க, பிளானும் பக்காவா இருக்கணும், அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது யோகா கட்டாகிடக்கூடாது, ரெண்டும் சமமா இருக்கணும். நல்லது, பாபா எப்பவுமே குட் மார்னிங் சொல்றாரு இல்லையா, அது பாபா சொல்றாரு எப்பவுமே பார்த்து ஏன் சொன்னா குட் மார்னிங் சொல்றோம், அப்ப குட் மார்னிங் ஹாவ் எ நைஸ் டே அப்படின்னு. அப்ப குட் மார்னிங்ல அப்ப காலை வந்து நல்லா இருக்குது, நல்ல காலை குட் மார்னிங்கா இருக்குது அப்படின்னாலே ஆப்டர்நூன் ஈவினிங் எல்லாமே நல்லாவே இருக்கும். அந்த மாதிரி குட் மார்னிங் பாபா சொல்றாரு அப்படின்னு அர்த்தம், எப்பவுமே தடையற்றவரா இருங்கன்னு அர்த்தம். சத்தியுகத்துல வந்து எப்பவுமே தடையற்றவராதான் இருப்பீங்க, சத்தியுகத்துடைய நல்ல காலை வரும் பொழுது. இப்ப தடையற்றவரா ஆகிறதுக்காக பாபா குட் மார்னிங் சொல்றாரு. இந்த குட் மார்னிங் வந்து அங்க வந்து தடையற்றவரா ஆகிட்டீங்க, சத்யுகத்துல இப்ப தடையற்ற ஆகுங்கன்னு குட் மார்னிங் சொல்றேன். உங்களுக்கு எல்லாமே குட் மார்னிங் தான், எல்லாமே அமிர்த வேலை தான் இந்த சங்கமேகம் ஃபுல்லாவே. அதனால உங்களுக்கு அந்த பாபா சொல்ற குட் மார்னிங் சொன்ன உடனே அதுலயே குட் மார்னிங், குட் டே, குட் நைட், குட் ஆப்டர்நூன் எல்லாமே வந்து லக்னா தான் எப்பவுமே தடையற்றவர் இருக்காரு. அதனால எப்பொழுதும் தடையற்றவர் ஆகிறதுக்கான குட் மார்னிங், எல்லையற்ற குட் மார்னிங் அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. இதெல்லாம் குமாரர்களுக்கு சொன்னாரு. இப்ப குமாரிகளுக்கு இதுவுமே வந்து ஏற்கனவே ஒரு வாண்ட வந்துதான். இப்ப குமாரிகளுக்கான அவ்யக்த அவ்யக்த பாக்யதாவுடைய மகாவாக்கியம். அவ்யக்தம் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியல இல்லையா, புது குழந்தைங்களுக்கு. வியக்தம்னா உடல்ல இருக்கிறது. பிரம்ம பாபா இந்த ஸ்தூல உடல்ல இருக்கும்போது வந்தது வியக்த வாணி அல்லது சாகார வாணி. இந்த உடலை விட்டு ஒளி உடல் எடுத்து சூக்ஷ்ம லோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் வர்ற வாணி வந்து அவ்யுக்த வாணி அப்படின்னு சொல்றோம். அதுதான் அவ்யுக்த பாப்தாத, சூக்ஷ்ம உடல்ல இருக்கிறதா அவ்யுக்தம் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்றோம். அதாவது 69 அப்புறம் வந்த வாணி அவ்யுக்த வாணி. திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் நம்ம படிக்கிறதெல்லாம் சாக்கார வாணி. 69 முன்னாடி சாக்காரத்துல பிரம்மபாபா இருக்கும்போது அவர் உடல்ல சிவன் வந்து சொன்ன வாணி. 69 அப்புறம் வர வாணி எல்லாம் தாதி உடம்புல பாப் தாதா ரெண்டு பேரும், பாபாவும் தாதாவும், சிவபாபாவும் பிரம்மபாபா தாதாவும் வர்றது வந்து சொல்ற வாணிதான் அவ்யக்த மகாவாக்கியங்கள். குமாரிகளுக்காக பாபா சொல்றாரு. குமாரி வாழ்க்கைனாலே சுதந்திரமான வாழ்க்கை. சுதந்திரமா இருக்கிறதுனால என்ன கிடைக்குது? சிரேஷ்ட பாக்கியம் உருவாக்குற தந்தை கிட்ட இருந்து என்ன கிடைக்குது அப்படின்னு எப்பவுமே ஞாபகம் இருக்குதா? அப்படி இல்லாம நான் காலேஜில தானே படிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதனால எப்பவுமே எப்படி பாபாவோ அப்படியே நான் அப்படின்ற நினைவு வைங்க. பாபா என்னவா இருக்கிறாரு? சேவாதாரியா இருக்கிறாரு. நீங்களும் சேவை செய்றீங்க தானே. எல்லா குமாரிகளும் தந்தையின் மாலையின் மணியாக இருக்கிறீங்களா? பக்காவா இருக்கிறீங்களா? அல்லது வேற யாருடைய கழுத்தின் மாலையா ஆகிட்டீங்களா? ஆக போ ஆகிடுவீங்களா? ஆக மாட்டீங்க தானே. யார் தந்தையுடைய கழுத்தின் மாலையா ஆகிட்டாங்களோ அவங்க மற்றவங்களின் கழுத்தின் மாலையா ஆகவே முடியாது. என்ன நினைக்கிறீங்க? கனவுல கூட நீங்க வேற எங்கேயுமே போக முடியாது. அந்த மாதிரி உறுதியானவர்களா நீங்க? ஒரு தந்தையுடைய குழந்தையா ஆனீங்க அப்படின்னா அனைத்து பொக்கிஷங்களின் அதிகாரி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். அனைத்து அதிகாரத்தை விட்டுட்டு 2 பைசா பின்னாடி போவீங்களா என்ன? அந்த 2 பைசா கூட எப்ப 2 அடி கொடுக்கறாங்களோ அப்பதான் கிடைக்குது. முதல்ல துக்கத்தின் அமைதியின்மையின் சாட்டை அடி கிடைக்குது. பிறகு 2 ரொட்டி சாப்பிடுறாங்க. அந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் உங்களுக்கு விருப்பம் இல்லதானே? பொதுவா குமாரி வாழ்க்கை பாக்கியம் நிறைந்தது. இப்ப இன்னும் 2 பாக்கியம் நிறைஞ்சவர் ஆகிட்டீங்க. இப்ப எல்லோரும் நடைமுறையில பரீட்சை எழுதுவீங்க தானே? காகிதத்துல எழுதுற பரீட்சை கிடையாது. நிரந்தரமான சிவசக்தி இணைஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிற இந்த நினைவு எப்பவுமே இருக்கட்டும். குமாரிகளுக்கு எங்கேயாவது செல்லத்தான் வேண்டி இருக்குது. ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது உயர்ந்த வீடு கிடைச்சிடுச்சு அப்படின்னா வேற என்ன வேணும்? குமாரிகள் நல்ல வரன் நிரம்பிய வீடு கிடைக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா இது எவ்வளவு நிரம்பிய வீடு? இந்த மாதிரி வீடு எங்கேயுமே இல்ல. இங்க வந்து இல்லன்ற ஒரு பொருளே இல்ல. அந்த மாதிரி நிரம்பிய வீடு பாபாவுடைய வீடு. அந்த மாதிரி பாக்கியமா அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். ஆஹா என்னுடைய பாக்கியமே ஆஹா என்ற இதே பாடலை பாடுங்க. எப்படி நில ஒளி எல்லோருக்கும் பிடிச்சிருக்கு, அந்த மாதிரி ஞானத்தின் ஒளி கொடுப்பவராகுங்க. ஞான சந்திரனுக்கு சமமானவராகுங்க. எப்படி தன்னுடைய பாக்கிய நட்சத்திரத்தை மின்ன வச்சீங்க, அதே மாதிரி எப்பொழுதும் மற்றவர்களின் பாக்கியத்தின் நட்சத்திரத்தையும் மின்ன வையுங்க. பிறகு எல்லோரும் உங்களுக்கு அடிக்கடி ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. குமாரி வாழ்க்கை இது பாத்தீங்கன்னா சினிமாதான் சாத்தான் எல்லாரையும் கெடுக்குது, அது உண்மைதான். பட் ஆனா அந்த சினிமாவிலே பாத்தீங்கன்னா நிறைய படங்கள்ல வந்து ஹீரோயின் வந்து லவ் பண்றதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி வந்து அப்படியே குஷி குஷியா ஆடி திரிஞ்சிட்டு இருப்பாங்க. அது சுதந்திரமான வாழ்க்கைன்றது தெரியுது. அந்த பாட்டு வந்து பயங்கர ஹிட் ஆகும் இல்லையா, கேட்க போகும் ரயில் அந்த பாட்டு நிறைய. அதே மாதிரி குமார்ஸும் அதே மாதிரி ஜாலியா இருப்பாரு, ஹீரோ வருவாரு அப்படியே நடந்துகிட்டு ஓடிக்கிட்டு புதிய வானம் அப்படி இப்படின்னு இருப்பாரு. அதுக்கப்புறம் தான் போய் மாட்டி அதுக்கப்புறம் தான் துக்கம் எல்லாம் வரும். அப்ப குமார் வாழ்க்கை சுதந்திரமான வாழ்க்கைன்றது தெரியுது. ஆனா இந்த சுதந்திரத்தின் மூலமாக உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்குது, பாபா கிட்ட இருந்து எவ்வளவு உயர்ந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்குதுன்றது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். இல்லன்னா சும்மா காலேஜ் படிக்கிற பொண்ணு தானே அப்படி நீங்க நினைக்காத. எப்படி பாபாவோ அப்படியே நான். பாபா எப்படி? பாபா ஒரு இளைஞர் முதல்ல இல்லையா. பாபா நமக்கு ஆஸ்தி கொடுக்கறதுனால தாத்தான்னு சொல்றோம், ஆனா இளைஞர். ஏன் எதுலயுமே மாட்டிக்கல? அப்ப நீங்களும் அப்படிதான் இல்லையா. கடவுளுக்கு சமமானவர்கள் குழந்தைங்கன்னு சொல்ற மாதிரி, கடவுளுக்கு சமமானவர்கள் தேவதைகள் சொல்ற மாதிரி, கடவுளுக்கு சமமானவர்கள் குமாரிகள் குமாரர்களும். அதாவது சுதந்திரமா இருந்தா புத்தி எங்கேயாவது மாட்டிக்கிச்சுன்னா கிடையாது. ஏன்னா பாபா சொல்லுவாரு என்னுடையது அப்படின்னு உங்களுக்கு பற்று இருந்தாலே நீங்க குமார் கிடையாது, நீங்க குடும்பஸ்தன். ஆனா என்னுடையதுன்ற உணர்வு இல்லாத அதர்குமார் கூட குமார் தான். சாதாரண பாபா சொல்றாரு உங்களை ஒரு சாதாரண காலேஜ் படிக்கிற பொண்ணாகவோ அல்லது வேலைக்கு போற பொண்ணோ நினைக்காம பாபா எப்படியோ அப்படியே நான் இருக்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு எப்பவுமே ஞாபகம் இருக்கும். என்னை கண்டவன் பிதாவை கண்டான்ட்டு இயேசு சொல்ற மாதிரி, என்னை கண்டவன் எங்க அப்பா சிவபாபாவை பாக்குறாங்க. அந்த மாதிரி என்னுடைய நடத்தை பார்வை வார்த்தை எல்லாத்திலயும் அன்பு அதே நேரத்துல விலகிய தன்மை இருக்கணும் அப்படின்றது எப்பவுமே ஞாபகம் வைங்க. பாபா என்னவா இருக்காரு? நிரந்தர சேவாதாரி. அதே மாதிரி நானும் நிரந்தர சேவாதாரி. எல்லா குமார் இப்ப பாபா குமாரிகளுக்குன்னு சொன்னாலும் நம்ம எல்லாருமே நமக்கு சொல்றதா தான் எடுத்துக்கணும் இல்லையா. இப்ப இதுல இந்த எனக்கு சொல்ற மாதிரி எடுக்கிறதுடைய ஒரு போதைனா என்ன அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப ஆழமா எனக்கு சமீபமா ஒரு சிஸ்டர் புரிய வச்சாங்க. ஆடியோ மெசேஜ்ல அனுப்புறாங்க. என்ன அப்படின்னா ஒரு வருஷம் தான் ஆகுது அவங்க பாபா, ஒரு வருஷம் கூட ஆகலன்னு நினைக்கிறேன், சில மாதங்கள் இருக்கும், ஆறு மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க பாத்தீங்கன்னா முரளி பாக்குறாங்க, டெய்லி முரளி பாக்குறாங்க. சென்டருக்கு போக முடியாத சூழ்நிலையினால நெட்ல தான் பாக்குறாங்க. பட் ஆனா சென்டருக்கும் போறாங்க, பட் ஆனா ரெகுலரா போக முடியல. அவங்களுக்கு வந்து பாபா தினம் தினம் பேசுறாரு, பாபா தான் பேசுறாருன்னு தெரியுது அவங்களுக்கு. இருந்தாலும் அவங்களுக்கு திடீர்னு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா அவங்க அதுக்கு முன்னாடி இந்த மன வளக்கலை அந்த மாதிரி யோகாலாம் பண்ணிருக்காங்க, ரொம்ப தீவிரமா பண்ணிருக்காங்க. எந்த அளவுக்கு தீவிரம்னா அவங்களுக்கு அந்த குரல் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. அப்ப அடிக்கடி வந்து கடவுள் பேசுறது அவங்களுக்கு கேக்குது. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஞானத்துல வர நிறைய விஷயங்களை பாபா அப்பவே அவங்களுக்கு வெளிப்படுத்திருக்கிறாங்க. ஆனா பாபா ஒளிப்புள்ளியா இருக்கிறாருன்ற அந்த ஒரு விஷயம் மட்டும் அவங்களுக்கு தெரியல, அது இங்க வந்துதான் அவங்க தெரிஞ்சிருக்கிறாங்க. பட் மற்ற நிறைய விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நிறைய. அப்ப ஒரு டைம் வந்து அவங்க அந்த தவத்துல இருக்கும் பொழுது ஒரு குரல் கேட்டுச்சான். என்ன கேட்டுச்சுன்னா, இது உன்னுடைய 84 பிறந்திருக்கிற அப்படின்ட்டு. அவங்க பார்த்தாங்க, அவங்க உண்மையிலே 1984 பிறந்தனால சரி அதுதான் சொல்றது அப்படின்னு நினைச்சிருக்காங்க. இப்ப நேத்து முந்தா நேத்து பாபா சொன்னார், நீங்க கண்டிப்பா 84 பிறவி எடுத்திருக்கிறீங்கன்னு பாபா சொன்னார் இல்லையா. அப்பதான் அவங்களுக்கு சைக்காச்சு, வா இப்ப நீ 84 பிறந்திருக்கிறது 84வது பிறவி சொல்றான். ஐயோ, அப்ப நான் கண்டிப்பா ஆரம்பத்துல வரேன், நான் கண்டிப்பா லட்சுமியா தான் அவன் அப்படின்ட்டு அது ஒரு 10-20 நிமிஷம் வரையும் பேசிருக்காங்க அந்த ஆடியோல. அப்ப அவங்க பேசும்போது அந்த போதை அப்பதான் தெரியுது. அப்ப பாபா என்கிட்ட பர்சனலா சொல்றாருன்னு போது வர போதை பயங்கரமா இருக்கு. முரளி சொல்லதான் செய்யறாரு, அதுக்குதான் பாபா சொல்ற, நான் உன்கிட்ட பேசுறேன்னு நீ நினை, பர்சனலா பேசுறேன்னு நினைட்டு பாபா அடிக்கடி சொல்லுவாரு. ஆனா நம்ம இது எல்லாருக்கும் சொல்றாருன்னு நினைச்சுக்கிறோம். எனக்கு சொல்லிட்டு இருக்கிற இப்ப அதுக்காக தான் நான் சொல்றேன். இது வந்து குமாரிக்கு சொல்றாருன்னு நினைக்காதீங்க, குமாருக்கு சொல்றாருன்னு நினைக்காதீங்க, அதர் குமாருக்கு சொல்றாருன்னு நினைக்காதீங்க, எனக்கு சொல்றாரு நினைங்க. அதாவது பாபா ஒரு சிலர் திட்டினா கூட யாரையும் திட்டுறாங்க நினைக்க, என்ன திட்டுறாரு நினைங்க, எனக்குள்ள அது எங்கேயோ இருக்குது, அதை நான் அழிக்கணும். அப்பதான் அந்த போதை எனக்குன்னு சொல்லும் போது நான் அப்ப பிரம்ம பாபாவுக்கு நீதான் நாராயணன் சொன்னதை இப்ப பாருங்க, அவர் காட்சி காட்டினாரு, அம்மாவுக்கு எந்த காட்சியும் காட்டல, நீதான் ஜெகதம்பான்னு எல்லாருமே பார்த்தா தான் சொல்றாரு, நீங்க தான் ஜெகதம்பான்னு சொல்றாரு. மத்தவங்க அந்த அளவுக்கு நம்பல, ஆனா அவங்க அப்படியே நம்பினாங்க, அப்படியே ஆயிட்டான். ஏ பாபா என்கிட்ட சொல்றாருன்ற அந்த உணர்வு இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா பிரம்ம பாபாவுக்கு சொன்னாரு, மம்மாவுக்கும் வாய் திறந்து சொன்னாரு, பிரம்ம பாபா காட்சியாவே காட்டினாரு. சரி, முதல் எட்டுல இவங்க ரெண்டு போயிட்டா கூட மீதி 6 பேரும் அதே மாதிரி நம்பினதுனாலதான் அவங்க ஆகுறாங்க அஷ்டரத்தினம்மா. சோ அந்த மாதிரி நம்ம ஆகணும். அதனால பாபா என்கிட்ட சொல்றாருன்னு நினைங்க. சோ பாபா மாதிரி நானும் நிரந்தர சேவாதாரி அப்படின்னு நினைக்கணும். சோ பாபா எப்படியோ அப்படியே நான், நீங்க எல்லாரும் பாபாவுடைய கழுத்து மாலையா இருக்கிறீங்களா, அந்த மாலையின் மணிகளா இருக்கிறீங்க தானே குமாரிகள், உறுதியா இருக்கிறீங்களா, அல்லது பாபா கழுத்துல இருந்து இறங்கி போய் மனுஷன் கழுத்துல மாறிட்டீங்களா. இப்ப பாத்தீங்கன்னா கல்யாண மந்திரத்துல வந்து அப்படிதான் இருக்கும், நான் வந்து சிவனுடைய மனைவியா இருந்தேன், அடுத்தது தேவதைகளுடைய மனைவியா இருந்தேன், அடுத்தது இவருடைய மனைவியா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னத வந்து அது என்ன இவ்வளவு அசிங்கமா இருக்குதுன்ட்டு நாஸ்திகர்கள்லாம் அதை எதிர்த்து பிரச்சாரம் பண்றத நம்ம பாக்குறோம். இப்ப அது அசிங்கமா தானே இருக்குது இல்ல, அது வெவ்வேறு டைம்ல மாறுது. ஓகே, வெவ்வேறு டைம்ல மாறினாலே அசிங்கமா இருக்குதுன்னா அது அவங்களுக்கு தெரியாது இல்லையா. அப்ப இப்பவே சிவனுக்கு உயர்ந்த சிவனுக்கு மனைவியா இருந்துட்டு போய் அழியக்கூடிய மனுஷனுக்கு, காமத்துல மூழ்கின மனுஷனுக்கு மனைவியான ஒரு சூத்ரனுக்கு மனைவியான எவ்வளவு அசிங்கம். அதான் பாபா சொல்றாரு, பாபா கழுத்துல மாலையானவங்க இன்னொருத்தவங்க கழுத்துல மாலையா ஆகவே முடியாது. நிறைய கோயில்களுக்கு பாத்தீங்கன்னா கோயிலுக்கு நான் அர்ப்பணிப்பாங்க மாடு, கோயில் மாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, மாடு அர்ப்பணிப்பாங்க, மற்ற விலங்குகள் மான் அந்த மாதிரி. சோ அப்ப பாத்தீங்கன்னா அதை யாருமே எதுவுமே பண்ண மாட்டாங்க, ஏன்னா அது கோயிலுக்குரியது. அதே மாதிரிதான் பாபா கழுத்தின் மாலை ஆகிட்டீங்கன்னா மற்றவங்களுடைய கழுத்தின் மாலையா நீங்க ஆக முடியாது. எவ்வளவு சூப்பர் இல்லையா, பாபா கழுத்துல இருக்கிற மாலைனா மத்தவங்க கழுத்து மாலை ஆக முடியாது அப்படி நினைக்கிறீங்களா, அப்படின்னா பாபாவுடைய மனைவி நான் மற்றவனுடைய மனைவி ஆக முடியாது. என்ன நினைக்கிறீங்க, கனவுல கூட வேற எங்கயும் நீங்க போக முடியாது அப்படிதானே இருக்கிறீங்க, அந்த அளவுக்கு உறுதியா இருக்கிறீங்களா. கனவுல கூட பாபா கூட பேசுறது பாபா சேவை இதே தான் இருக்குதா, இல்ல கனவுல வேற ஏதாவது உங்களுக்கு வருதா, மற்றவர்கள் புத்தி இருக்கிற மாதிரி கனவு வருதா. ஏன்னா ஒரு சிவபாபாவுக்கு குழந்தையாக மனைவியாக ஆகுறீங்க அப்படின்னா அவருடைய அனைத்து பொக்கிஷங்களின் அதிகாரி ஆயிட்டீங்க, உலக ராஜ்யமே உங்களுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். எல்லா அதிகாரத்தையும் நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். எப்ப? ஒரு சிவபாபாவுடையவரா ஆனீங்கன்னா. ஆனா அனைத்து பொக்கிஷங்களையும் அதிகாரி ஆகிட்டீங்க, அதிகாரம் வந்துருச்சு. எந்த முட்டாளாவது இவ்வளவு பெரிய அதிகாரத்தை விட்டுட்டு 2 பைசா பின்னாடி அலைவாங்களா? எவ்வளவு சூப்பரான விஷயம் சொல்லாங்க இல்லையா. நிறைய ஒரு சில இடங்களை பார்த்தா ரொம்ப பணக்காரனா இருப்பான், சாரி ரொம்ப பணக்கார பொண்ணா இருக்கும். அது மாதிரி நிஜத்துல நடந்திருக்கு நிறைய, எனக்கு தெரிஞ்ச கூட ரொம்ப பணக்காரங்களா இருப்பாங்க. உங்க வீட்டுல கார் டிரைவரா இருப்பாரு, கார் டிரைவரை கல்யாணம் பண்ணிக்கும். மத்தவங்களும் பேசுவாங்க, சரியான முட்டாள் இது, போய் போய் டிரைவரை போய் கல்யாணம் பண்ணிருக்குது அப்படின்வாங்க. இந்த மாதிரி பாபா சொல்றாரு, இந்த உலகத்தின் அதிபதிய கல்யாணம் பண்ணிட்டு போய் எங்க போய் நீ மாட்டி இருக்கிற, அவரை விட்டுட்டு நீ எங்க போயிருக்கிற, ஒரு பிச்சைக்காரன் பின்னாடி போயிருக்க, 2 பைசா பின்னாடி போயிருக்கிற, 2 பைசா கூட உனக்கு எப்ப. சோ இது அப்படியும் அர்த்தம் வச்சுக்கலாம். இன்னொன்னு, அழிக்கூடிய செல்வத்தை சம்பாதிக்கிறதுக்காக அப்பாவை விட்டுட்டு போறது. ஏன்னா இங்க குமாரிகள் கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு, அவங்க அந்த கல்யாணம் முடிவு எடு அந்த கவனம் இருக்கும்ல, இத கண்டினியூ பண்ணலாமா அல்லது இப்படி வரலாமா அப்படி இருக்கும். இப்ப அவங்களுக்கு சொல்றாரு, 2 பைசா பின்னாடி போறீங்களா. அப்ப மெயினா வந்து கன்னியாக்கள் குமார்னால பாபா சரண்டர் ஆகுறத பத்தி பேசுவார், குறிப்பா குமாரிகள் கிட்ட பேசுவார். குமார் கிட்ட கூட ஏன்னா குமார்கள் வந்து சம்பாதிக்கணும், சம்பாதிச்சுட்டு பண்ணணும்னு வரு. கன்னியாக்கள் வந்து சம்பாதிக்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு இல்லையா. சென்டர்லயுமே பாத்தீங்கன்னா சிஸ்டர்ஸ் வந்து சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனா சம்பாதிக்கிறவங்களும் இருக்கிறாங்க பட் அவசியம் கிடையாது அப்படின்னு. இப்ப பாபா சார், அந்த 2 பைசா பின்னாடி போறீங்களே இல்லையா, உங்களுக்கு ஒரு சேஃப்டி வேணும்ட்டு ஒருத்தம் போய் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களே அல்லது வேலைக்கு சேர்றீங்க அப்படின்னா எப்படி கிடைக்குது? சாட்டை அடி வாங்கினதுக்கு அப்புறம் 2 ரொட்டி சாப்பிடுறதுக்கான காசோ அல்லது 2 ரொட்டியோ கிடைக்குது. இது வந்து கல்யாணம்னு வச்சுக்கலாம், வேலைக்கு போற இடமும் 2 இடத்துலயுமே இப்ப டார்ச்சர் தான் இல்லையா. அந்த மாதிரி வாழ்க்கை தான் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? நிறைய சிஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள சமஸ்கார மோதல் வந்தாலும் விட்டுட்டு போகாததுக்கு காரணம் மெயின் இதுதான். இதை யோசிச்சு பாப்பாங்க, வெளியில போனா எவ்வளவு டார்ச்சர், மாமியார் அது இதுன்ட்டு. சோ அதனால நிறைய பேர் பாத்தீங்கன்னா சரண்டர் ஆகியும் அங்க பிரச்சனை தாங்காம வெளியே வந்துருவாங்க, ஆனா கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. அது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ள நடக்கிற பிரச்சனை எல்லாம் அடிக்கடி பாக்கனால பயந்துட்டு சரண்டர் ஆக மாட்டாங்க, ஆனா கல்யாணமும் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா பாபா சொல்றாரு இல்ல, என்ன நடக்கும்னு சொல்றாரு இல்ல, நம்ம நிறைய பாக்குறோம், அது இல்லாம சொல்லவும் செய்யறாரு. அடி உத வாங்கின பிறகு 2 சப்பாத்தி கிடைக்குது, இது ஒரு வாழ்க்கை. ஏன்னா நிறைய பணக்கார வீட்டுல இருக்கிற மனைவி கூட பாபா குழந்தை ஆனப்புறம் அவங்க எவ்வளவு அடிமையா இருக்கிறாங்கன்றது அவங்களுக்கு அப்பதான் தெரியுது. முரளியே படிக்க கூடாது, என்ன நீ யூடியூப்ல பாக்குற அப்படி இப்படின்ட்டு, அப்பதான் உங்களுக்கு தெரியுது நம்ம எவ்வளவு அடிமையா இருக்கிறோம். அப்ப பணம் அப்ப ஒண்ணுமே இல்லை இல்லையா. அப்ப அவங்க இப்ப துடிக்கிறாங்க, இந்த ஞானம் அப்பவே கிடைச்சிருந்தா நான் கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேனே அப்படின்ட்டு. ஆனா பெரும்பான்மையா இந்த யாருக்கு வருதுன்னா, கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி பாபா ஞானம் கிடைச்சி அது சரியா புரியாம கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் இப்ப நெட்ல எல்லாரும் விடுறத விட்டு இப்ப புரிஞ்சுக்கும் போது அப்படி நினைக்கிறாங்க. சோ அப்ப பாபா ஞானம் கிடைச்சி அது அவங்க அந்த அளவுக்கு எடுக்காததுக்கு ஒரு தண்டனை மாதிரி கூட அது இருக்குது. சோ அந்த மாதிரி அடி உத வாங்கிட்டு அவங்க கொடுக்குற அந்த 2 ரொட்டி சாப்பிடுற வாழ்க்கை மேல உங்களுக்கு விருப்பம் இல்லதானே, எப்படி சூப்பரா சொல்றப்ப. ஆனா மாயை வந்து அப்படி அப்படியே கவர்ச்சி காட்டி அது பெருசா சொல்லி அவங்க என்னமோ இருக்குதுன்ட்டு விழ வைக்கும். ஆனா உண்மையில என்ன ஆகும் பாபா சொல்றாரு, இது பாத்தீங்கன்னா ஒரு டைரக்டர் அகத்தின் படத்துல கூட காட்டுவாங்க, விடுகதை படத்துல பிரகாஷ் ராஜ். அதுல பாத்தீங்கன்னா இது மாதிரி லவ் பண்ணுவாங்க. அப்ப வந்து அவர் சொல்லுவார், சினிமால என்ன காட்டுறோம், அப்படியே கவர்ச்சியா லவ் பண்றத காட்டுறோம், கல்யாணம் ஆகுறத காட்டுறோம், முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் வணக்கம் போட்டுரும். அதுக்கப்புறம் காட்டினா தெரியும் என்ன எந்த அளவுக்கு நாருதுன்ட்டு அப்படின்னு பாபா சரி அப்படின்ட்டு அந்த படத்துல எடுத்திருப்பாங்க இல்லையா. கல்யாணத்துக்கு அப்புறம் அது லவ் பண்ணி பண்ற கல்யாணம் மட்டும் அப்படி ஆகுற மாதிரி சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா எல்லாமே அப்படிதான் இல்லையா. சோ அந்த மாதிரி வாழ்க்கையில விருப்பம் இல்லதானே, சோ அது நமக்கு எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்குதான் பாபா சொல்லிருக்காரு நீங்களும் கொடுக்கணும், அது மாதிரி நம்ம மாத்திக்க கூடாது, அந்த எண்ணம் இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா குமாரி வாழ்க்கைனாலே பாக்கியம் நிறைஞ்ச வாழ்க்கை. எந்த குமாரி பாபா குழந்தைங்கன்னு இல்ல, ஜென்ரலாக கல்யாணம் ஆகாத பெண்களுடைய வாழ்க்கை வந்து பாக்கியம் நிறைந்த வாழ்க்கை. நல்லா தெரியும் அந்த பொண்ணு கல்யாணம் ஆன உடனே பார்த்தா அது நல்லா ஆடி ஓடி விளையாண்டுட்டு இருந்த பொண்ணு அவ்வளவுதான், அதுக்கப்புறம் யாரையும் பார்க்க முடியாது, அவ்வளவுதான் ஒரு ஜெயில மாட்டிச்சு, பாக்கியம் இழந்துடுச்சுன்னு அர்த்தம். ஜென்ரலாவே குமாரி வாழ்க்கைனா, அதுலயும் பிரம்மா குமாரினா ரெட்டை பாக்கியம் நிறைஞ்சவங்க. இந்த வாழ்க்கை வாழணும்னா கொஞ்சம் டெஸ்ட் பேப்பர் எல்லாம் வரும், எல்லாத்தையும் பாஸ் ஆகுறதுக்கான வழியும் கொடுத்துட்டாரு. அது என்ன, எப்பவும் பாபாவோட இணைஞ்சு இருக்கிறோன்ற அந்த நினைவு இருந்துச்சுன்னா பாஸ் ஆயிடும், தனியா இருக்கிறோம் நினைச்சோம்னா ஃபெயில் ஆயிடும். இது நல்ல அனுபவம் ஆகும். இது எனக்கு நேற்று அனுபவம் ஆச்சு, ஜெகோவின் சாட்சிகள் மீட்டிங் இயேசுடைய நினைவு நாள்ன்ட்டு ஒரு ப்ரோக்ராம் வச்சிருந்தாங்க. சரி அங்க போய் நம்ம ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும் நம்ம சேவை, அதே மாதிரி மண்டபம் பிடிச்சி நல்ல ராயலான ஏசி மண்டபம் பிடிச்சி பண்ணிருந்தாங்க, எப்படி பண்றாங்க பாக்கலாம் அப்படின்ட்டு போனோம். ஏற்கனவே நாங்க போயிருக்கிறோம் ஆரம்பத்துல, பாபா குழந்தை ஆன ஆரம்பத்துல, அப்ப ஞானம் அந்த அளவுக்கு தெரியாது, ஆனா அவங்க பண்றது தப்புன்னு மட்டும் தெரியும். அப்ப அவங்க கிட்ட போய் ஒரு வாதம் பண்ணுவேன், சோ டென்ஷன் தான் ஆகும். சோ அங்க போய் உட்கார்ந்த உடனே அதே ஞாபகம் வருது, இவங்க கிட்ட நம்ம ஞானம் சொல்ல முடியுமான்ற ஒரு பயம் வருது. அப்ப ஒரு செகண்ட் நான் ஆத்மா பாபா கூட இருக்கிற நான் எதுக்கு பயப்படணும், அப்ப நான் நிரம்பியவன், நான் எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே இருப்பேன், என்ன ஆனாலும் என்னுடைய நிரம்பி தன்மை குறையக்கூடாது, தெய்வீக தன்மை குறையக்கூடாது, அன்பு தன்மை குறையக்கூடாது, எல்லாம் சகோதர ஆத்மான்ற அந்த கருணை குறையக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒரு செகண்ட்ல அப்படியே மைண்ட் லேஸ் வச்சு அந்த ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது நம்ம பேச முடியாது, முடிஞ்ச உடனே அவங்களாவே பேசுவாங்க எல்லாருக்கிட்டையும். அதுதான் அந்த குரூப்படைய ஸ்பெஷாலிட்டி, அதுவும் தெரியாதவங்க கிட்டதான் தெரிஞ்சவங்க மாதிரியே பேசுவாங்க. அவங்க பேசும்போதே நம்ம டக்குன்னு பேசலாம், அப்படி வந்து பேசுறாங்க டக் டக் டக்குன்னு அவங்க கிட்ட போன் நம்பர் வாங்கிட்டு, ஐயோ நீங்க இவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்க உங்களுக்கு நான் ஏதாவது கொடுக்கணுமே அப்படின்ட்டு பேக்கை திறந்து நோட்டீஸ் கொடுத்து அப்படியே அந்த பாபாவை நினைக்கிற அந்த அறிமுகமும் பாத்தீங்கன்னா ஒரு 20-30 பேருக்கிட்ட கொடுத்தாச்சு. சூப்பரா. அந்த தைரியம் எங்க இருந்து வந்துச்சு, பாபாவோட இணைஞ்சு இருக்கிறேன் அப்படின்னா வந்துடும். நீங்க அந்த நிறைய டிவியில இந்த காளியுடைய வரலாறு போடுவாங்க, அதுல பாத்தீங்கன்னா தெரியும் அவங்க அந்த சிவனை விட்டு தனியா போகும்போதெல்லாம் அவங்க பிரச்சனையில மாட்டிக்குவாங்க. சிவனும் பாத்தீங்கன்னா ஏன் நீ போய் காப்பாற்ற வேண்டியதானே அப்படின்ட்டு விஷ்ணு கேட்கும்போது சிவன் சொல்லுவாரு இல்ல எனக்கு இன்னும் அழைப்பு வரல. அப்ப ஒரு தடவை பரமேஸ்வரனே காத்துட்டு இருந்த அழைப்பு வந்துச்சுன்ட்டு அப்பதான் போய் காப்பாத்து. அப்ப அந்த இணைஞ்சு இருக்கிறேன் பாபாவோட இணைஞ்சு இருக்கிறேன் அப்படின்ற அந்த நினைவு எப்பவும் இருந்துச்சுன்னா பாத்தாயிடுவீங்க எல்லாத்துலயும். ஏன்னா நீங்க எங்கேயாவது போ இல்லையா. சோ அதுதான் அப்ப ரெட்டை பாக்கியம் நிறைந்த வாழ்க்கை வாழணும்னா அந்த அளவுக்கு உறுதியா இருக்கணும் அப்படின்னா பாபாவுடைய கழுத்தின் மாலையா தான் இருப்பேன், மனுஷனுடைய கழுத்து மாலையா நான் ஆக மாட்டேன் அப்படின்றது உறுதியா இருக்கணும்னா எப்பவும் என்ன ஞாபகம் இருக்கணும், நான் தனியா இல்ல, சிவசக்தி சிவனோட இணைஞ்சிருக்கிற பார்வதி தேவினா சக்தினா அப்படின்றது எப்பவுமே மைண்ட்ல இருக்கணும். இருந்துச்சுன்னா எந்த டெஸ்ட் பேப்பரா இருந்தாலும் பாஸ் ஆயிடுவீங்க, எதுலுமே கொஞ்சம் கூட ஃபெயில் ஆக மாட்டீங்க. மற்றபடி பெண்கள்னாலே எங்கேயாவது போய் தான் ஆகணும், இல்ல வீட்டுல வச்சிருக்க மாட்டாங்க, எங்கேயாவது கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனா மிகப்பெரிய இடம் உங்களுக்கு கிடைக்குதுன்னா வேற என்ன வேணும். ஏன்னா எல்லா பெண்களுமே ஒரு நல்ல மாப்பிள்ள வேணும், செல்வம் நிறைந்த வீடு வேணும்ன்றதுதான் அவங்களுடைய கனவா இருக்குது. அப்படி இருக்கும்போது பாபா வீடு தான் எப்பவுமே நிரம்பிய வீடு இல்லன்றதே கிடையாது. நீங்க எந்த சென்டருக்கு போய் பார்த்தாலும் பாக்கலாம், சொந்த சென்டர் இன்னொரு ராயலா இருக்கும், வாடகையா இருக்கிற இதுலயே பாத்தீங்கன்னா கூட தேவைக்கு அதிகமா இருக்கும் எல்லா சாதனங்களும், கம்ப்யூட்டர் பிரிண்டர் நிறைய எல்லா சென்டர்லயுமே இருக்கும். வேற என்ன வேணும்ன்ற, இதுக்கு மேல என்ன வேணும், ஏழு வருஷப்பர் இல்லையா. நான் பாபா குழந்தை ஆவறதுக்கு முன்னாடி கிறிஸ்தவ கன்னிகாஸ்திரிகளை பார்க்கும்போது எனக்கு ஒரு விதமான இயக்கம் இருக்கும் அப்படின்ட்டு, எல்லாமே இருக்குது இல்ல அவங்களுக்கு அந்த எண்ணிதுன்ற கவலையில அவங்களுக்கு எல்லாத்தையுமே அவங்க பாத்துக்குவாங்க. ஆனாலும் அது மனிதர்கள் பாத்துக்கிற மாதிரி தானே, இங்க இறைவனே பாத்துக்கிறேன் இல்லையா. அதனால இங்க இல்லன்ற ஒண்ணு இல்லவே இல்லை, எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி பாக்கியம் எல்லோருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு பாபா விரும்புறாரு. எல்லா கன்னியாக்களுக்கும் கிடைக்கணும், எல்லாரும் பாபா குழந்தை ஆகணும், அல்லது இது எல்லாரும் சரண்டர் ஆகணும்னு கூட வச்சுக்கலாம். சோ இது வந்து சென்டர்னு நம்ம நினைக்கணும்னு கூட அவசியம் கிடையாது, அப்படியும் நினைக்கலாம், அப்படியும் விளக்கம். இன்னொன்னு, ஏன்னா பாபா சொல்லி இருக்கிறாரு, ஒரு வாணியில சொல்லியிருக்காரு, குமாரியா இருந்தாலும் நீங்க வீட்டுலதான் இருக்கணும்னு சொல்லி இருக்கிறாரு. எடுத்தோடனே வரணும், ஆனா பக்கா அந்த சேவை ஆர்வம் உள்ளவங்கன்னா வாங்கன்னு சொல்லி இருக்கிறேன். ஏன்னா அந்த பாபாவின் ஆதாரத்துல இருந்தாலே எல்லாருமே கிடைச்சிடும் இல்லையா. இது மெயினான சென்டர் சரண்டர் ஆகுறத பத்தி தான் சொல்றாரு நினைக்கிறேன். அதனால எப்பவுமே உங்களுடைய புத்தியில ஆஹா என்னுடைய பாக்கியமே ஆஹான்ற இதே பாட்டப்ப, ஆமா கரெக்டா இது சரண்டர் ஆகுறத பத்தி தான் சொல்றாரு. ஏன்னா இது வந்து கன்னியாக்கள் மீட்டு, இது கன்னியாக்கள் போகும்போது சொன்னது இது. சோ அவங்களுக்கு அது சொல்லுவாரு அதுக்கு முன்னாடி, இதுல இல்ல ஆனா ஒரிஜினல் வாணியில வந்தது. என்ன வந்ததுன்னா, இன்னும் யோசிச்சுட்டு இருக்கீங்களா என்ன முடிவு, இப்படியே யோசிச்சுட்டு வந்தா டைம் தான் வேஸ்ட் ஆகும், உங்களுடைய பதவி குறையும், டக்குன்னு முடிவு எடுக்கணும், டக்குன்னு பலி ஆகணும், ஒரு வெட்டு ரெண்டு துண்டு ஆயிடணும், அப்படி ஆகுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அதான் பாபா கிட்ட பலி ஆகுது, சரண்டர் ஆகாம ஆகக்கூடாதான்ட்டு யோசிச்சுக்கிட்டே நேரத்தை வீணாக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால எப்பவுமே என்னுடைய பாக்கியமே ஆஹா, என்னுடைய பாக்கியமே ஆஹா அப்படின்னு பாடிக்கிட்டே இருங்க. உங்களுடைய பாக்கியத்தை மட்டும் பாருங்க, டெஸ்ட் பேப்பரை பாக்காதீங்க. எப்படி எல்லாருக்கும் நில ஒலி பிடிச்சிருக்குதோ அது மாதிரி நீங்க ஞான நிலவாகி ஞான ஒலி கொடுங்க உலகத்துக்கு. இப்ப உங்களுடைய நட்சத்திரம் பாக்கிய நட்சத்திரம் மின்ன வச்சுட்டீங்க பாபா கிட்ட வந்து, அதே மாதிரி மற்றவர்களுடைய பாக்கியத்தின் நட்சத்திரத்தை மின்ன வைங்க பாபாவுடைய அறிமுகத்தை கொடுத்து. அப்ப என்ன ஆகும், எத்தனை பேருக்கு நீங்க ஞானத்தை கொடுக்கறீங்களோ அத்தனை பேருடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு அடிக்கடி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதனால நிறைய பேரை பாபா குழந்தை ஆக்கக்கூடிய சேவை செய்யுங்க, சரண்டர் ஆகிய ஆகாமல பண்ணுங்க அப்படின்ட்டு பாபா சொல்றார். எல்லா குமாரிகளும் ஸ்காலர்ஷிப் பெறுவீர்கள் இல்லையா, ஸ்காலர்ஷிப் பெறுவது என்றால் வெற்றி மாலையில் வருவது. வெற்றி மாலையில வர்ற அளவுக்கு தீவிர முயற்சி செய்யணும். இந்த அளவு அப்பா கிட்ட இருந்து பாலனை அடைஞ்சிருக்கிறீங்கன்னா அதுக்கான பிரதிபலன் நன்றி கடன் கொடுக்கணும் இல்லையா. பாலனையின் பிரதிபலன் என்ன தெரியுமா, அந்த பாலனைக்கு கை மாறி என்ன தெரியுமா, பாபாவுக்கு சமமா ஆகிறது, ஸ்காலர்ஷிப் பெறுவது. அதனால எப்பவுமே நான் வெற்றி அடைபவன் ஆகி வெற்றி மாலையின் மணியாக ஆக போறவர் அப்படிங்கிற இந்த திட எண்ணத்தை எப்பவுமே வைங்க. நீங்க எல்லோரும் இந்த வாழ்க்கையில திருப்தியா இருக்கிறீங்களா, எப்பொழுதாவது கலியுகத்துல உள்ள பொருட்களை சாப்பிடுறது குடிக்கிறது, கலியுகத்துல ஊரை சுத்துறது, இந்த மாதிரி சுபாவம், இந்த மாதிரி வாழ்க்கை ஞாபகம் வருதா, குடிச்சு இழுக்குதா? மற்ற அஞ்ஞானிகளை பார்த்து நானும் இத கொஞ்சம் சுவைச்சுதான் பாக்குறேனே அப்படின்ற எண்ணம் மனசுல வரல தானே? ஏன்னா அந்த வாழ்க்கை கீழே விழறதுக்கான வாழ்க்கை, இந்த வாழ்க்கை மேல முன்னேறி போறதுக்கான வாழ்க்கை. ஏறதுல இருந்து யாராவது இறங்குற பக்கத்துக்கு போவாங்களா? அதனால எப்பவுமே எவர் ரெடியா இருங்க. தன்னுடைய முறையில் எப்பொழுதும் தயாராக இருங்க. ஏதாவது படிப்பின் ஆர்வத்தின் காரணமாக கூட பந்தனம் இருக்க வேண்டாம். எந்த இடத்துல குமாரிகளின் குழு இருக்குதோ அங்க கண்டிப்பா சேவை வளர்ச்சி அடையும். எங்க சுத்த ஆத்மாக்கள் இருக்கிறாங்களோ அங்க எப்பவுமே சுப காரியம் நடக்கும். நீங்க எல்லோரும் உங்களுக்குள்ள சமஸ்காரம் ஒத்து போக வைக்கிற பாடத்துல பாஸ் ஆகி இருக்கிறீங்க இல்லையா? எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, வேற எங்கேயும் பார்வையும் உள்ளுணர்வும் போறதும் இல்ல, ஒரு தந்தைய தவிர வேற யாருமே இல்ல. விசேஷமாக குமாரிகளுக்கு இந்த விஷயத்துல சான்றிதழ் பெறணும். எப்படி பால பிரம்மச்சாரினு உங்களுக்கு பேர் இருக்குது, அந்த மாதிரி உங்களுடைய எண்ணம் கூட தூய்மையானதா இருக்கணும். இதத்தான் ஸ்காலர்ஷிப் பெறுவதுன்னு சொல்றது. மேலும் பாபாவுக்கு வலதுகரமாகவும் இருக்கிறீங்க. எப்பொழுதும் ஒரு தந்தையை தவிர வேற யாருமே இல்லைன்னு இருக்கக்கூடிய சிவசக்திகள் நீங்க. இதை எப்பொழுதும் நினைவுல வச்சிங்கன்னா எந்த விதமான மாயாவின் தாக்குதலும் இருக்காது. நல்லது. எல்லா குமாரிகளும் ஸ்காலர்ஷிப் அடைவீங்க தானேன்ற ஸ்காலர்ஷிப்னா ஊக்கத்தொகை இல்லையா? இங்க வந்து ஊக்கத்தொகை அடையிறது, ஸ்காலர்ஷிப் அடையிறதுன்னா என்ன அர்த்தம்? வெற்றி மாலையில வர்றது, மெரிட்ல பாஸ் ஆகிறவங்களுக்கு தானே ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. அதே மாதிரி இங்க என்னது? வெற்றி மாலையின் மணி அஷ்டரத்தினம் அல்லது 108 வர்றது. அந்த அளவுக்கு உங்களுடைய முயற்சி தீவிர முயற்சியா இருக்கும். ஏன்னா இப்ப அந்த சிஸ்டர் சொன்னது 84 பிறவி நான் கண்டிப்பா எடுத்திருக்கிறேன் அப்படின்னது. அவங்க சொன்னது என்னன்னா, கண்டிப்பா நான் லட்சுமியாதான் அவன், ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் என்ன யாருமே குணத்துல அடிச்சுக்க முடியாது. சின்ன வயசுல இருந்தே அந்த குணத்தை நான் பார்த்து பார்த்து நடந்துக்குவேன், எல்லோருக்கும் நான் முன்னுதாரணமா இருக்கணும்னு நினைப்பேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி தீவிர முயற்சி இருக்கணும், அந்த மாதிரி கவனம் கொடுக்கணும். வெற்றி மாலையில வந்தே தீருவேன் அப்படின்ற கவனம் கொடுக்கணும். அப்ப என்ன அர்த்தம்? ஒவ்வொரு அடியிலும் செக் பண்ணணும், என்னுடைய பார்வை ஸ்ரீ லட்சுமி மாதிரியே இருக்கா, என்னுடைய வார்த்தை லட்சுமி மாதிரி அல்லது நாராயணன் மாதிரியே இருக்குதா, இந்த நிரம்பிய தன்மை கொஞ்சம் கூட சுயநலமற்ற தன்மை இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் தீவிர முயற்சி. பாபா வந்து அந்த மாதிரி உங்களை சாதாரண ஒரு பொண்ணு ஸ்ரீ லட்சுமியா மாத்துறாரு, அந்த மாதிரி ஒரு வளர்ப்பு பாலனை கொடுக்கறாருன்னா அதுக்கு நீங்க பிரதிபலன் கொடுக்கணும்ல? அதுதான் பாபாவுக்கு சமமாகி வெற்றிமணி மாலையில வர்ற அந்த ஸ்காலர்ஷிப் வாங்குறது. அதனால எப்பவுமே உங்களுக்குள்ள எழுப்ப வேண்டிய திடமான எண்ணம் என்னன்னா, நான் வெற்றி அடைபவள், வெற்றி மாலையின் மணி ஆக போறவள் அப்படின்ற எண்ணம், திடமான எண்ணம் எப்பவுமே இருக்கணும்ன்றான். நான் வெற்றி அடைபவள், இந்த 33 கோடி ஆத்மாக்கள் வைக்கிற ஓட்ட பந்தயத்துல நம்பர் ஒன் போறவன் நான் அப்படின்ற அந்த எண்ணம் எப்பவுமே இருக்கணும் அப்படிங்கிறாரு பாபா. அதுவும் உறுதியான எண்ணமா இருக்கும். அதுதான் உங்களை டெஸ்ட் பேப்பர்ல இருந்து பாஸ் ஆக வைக்கும். இந்த டெஸ்ட் பேப்பர்ல இந்த மாயன் காட்சியில நான் சிக்கலாமா, நான் நம்பர் ஒன் ஆத்மா, அது திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுக்குதான் சோமானத்துல இருக்கிறதுன்றது இல்லையா, அந்த ஞானத்தின் பாயிண்ட் அசை போட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ பாபா கேக்குறாரு, இந்த பிராமண வாழ்க்கை திருப்தியா இருக்குதா, திருப்தியா இருக்கிறீங்களா, அல்லது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் நல்லா ஹோட்டல் அது இதுன்னு சாப்பிடுறாங்க, ஊர் சுத்துறாங்க, சே அப்ப செம ஜாலியா இருந்தேன்ல அப்படி தோணுதா, சே அதெல்லாம் ஒரு வாழ்க்கைய நான் நேரத்தை வீணாக்கிட்டேன்னு அப்பவே எனக்கு பாபா கடிச்சிருக்க கூடாதான்னு தோணுதா, இல்ல அவசரப்பட்டு இங்க வந்துட்டுமோ இன்னும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வரலாமான்னு தோணுதா, எப்படி சூப்பரா கேக்குறாரு பாருங்க. செக் பண்ணுங்க கொஞ்சம் கூட அது உங்களை புடிச்சு இருக்க கூடாது. சரி இன்னைக்கு ஒரு நாள் இதை சாப்பிட்டுதான் பாப்போமே அப்படின்ற எண்ணம் கூட வரக்கூடாது உங்களுக்கு. உணவு மட்டும் இல்ல அந்த வாழ்க்கைய, அந்த வாழ்க்கைய சுவைச்சுதான் பாப்போமேன்ற எண்ணமே உங்களுக்கு வராம இருக்குதா? ஏன்னா அந்த எண்ணம் தான் உங்களை எங்க அழைச்சிட்டு போக போகுது, பாதாளத்துக்கு அழைச்சிட்டு போக போகுது. ஆனா இந்த பிராமண வாழ்க்கை ஏணி கொடுக்கிற ஏரி வாண்ட்டு, ஆனா நீங்க என்ன பண்றீங்க, பாம்பு கிட்ட போய் உங்க புத்திய கொடுக்குறீங்க, எனக்கு கொத்து நான் கீழே வரேன்ட்டு. அப்படி யாராவது வருவாங்களா, இல்ல ஏறதுல இருந்து யாராவது இறங்குற பக்கத்துக்கு வருவாங்களா? இப்ப அதனால எப்பவும் ரெடியா இருங்க, எப்பவும் இறங்காதீங்க, எப்பவும் இந்த கவனம் இருக்கணும். ஒரு வீண் எண்ணம் கூட நான் வர விட மாட்டேன். எப்பவும் தயாரா இருக்கணும் இல்லையா. பாபாவுக்கு சமம் அவன் வெற்றிமணி மாலையில ஆவன், அப்படி ஆக்குறதுக்கு இந்த டெஸ்ட் பேப்பர் வருது, நான் அதை பயன்படுத்தி ஆவன் அப்படிங்கிற எண்ணம் எப்பவுமே இருக்கணும். அதுக்கு நீங்க தயாரா இருக்கணும், எல்லாத்தையும் வச்சுட்டு பாபாவுடையவரை ஆகுறதுக்கு தயாரா இருக்கணும். அதனால படிப்பின் காரணமா கூட உங்களுக்கு பந்தனம் இருக்க வேண்டாம், இந்த உலகத்துல படிச்சாதான் மரியாதை, நான் போய் படிச்சுட்டு வரேன் அப்படி கூட இருக்கக்கூடாது. படிக்க வேண்டாம்னு சொல்ல, ஆனா அதுலயே நீங்க பந்தனம் ஆயிடக்கூடாது இல்லையா. அது ஒரு பக்கம் படிப்பு போயிட்டே இருக்கணும், கூட இந்த படிப்பு போயிட்டே இருக்கணும் இல்லையா. இதுவா அதுவா நிலைமை வரும்போது அது தூக்கி கடைசிட்டு இதுக்கு வந்துடணும், பாபா கிட்ட வந்துடணும். அப்ப என்ன ஆகும், அந்த படிப்பு மேல ஆர்வத்தோட அப்படி போயிடுச்சுன்னா என்ன ஆயிடும், அதுக்கு அடுத்தது பிஎஸ்சிக்கு அப்புறம் எம்எஸ்சி, எம்எஸ்சிக்கு அப்புறம் பிஹெச்டி, ஐயோ இவ்வளவு படிச்சுட்டு சம்பாதிக்கணும் நல்லாவா இருக்கும் போய் சம்பாதி அப்படி போயிடும். அந்த மாதிரி பந்தனத்துல கூட மாட்டிக்க வேண்டாம் இல்லையா. அந்த படிப்புனால ஒரு சுண்டல் கூட கிடைக்காதுன்றாரு. இது 21 பிறவிக்கான ஆஸ்தி கிடைக்கிற படிப்பு, எது வேணும்னு நீங்களே முடிவு பண்ணுங்க அப்படின்னு பாபா சொல்லியிருக்கிறாரு. அதான் பாபா சார், குமாரிகளுடைய குழு ஒரு இடத்துல இருந்தா அங்க கண்டிப்பா சேவை வளர்ச்சி அடையும்ன்றாரு. இது சூப்பரான விஷயம் இல்லையா. ஒரு சென்டர்ல நிறைய சிஸ்டர் இருக்கிறாங்கனாலே பாத்தீங்கன்னா அங்க நல்ல சேவை நடக்கும். ஏன்னா சுத்தமான ஆத்மாக்கள் எங்க இருக்கிறாங்களோ அங்க எப்பவுமே சுபமான காரியம் நடக்கும் இல்லையா. அப்ப இத்தனை குமாரிகள் ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்னா குமாரினாலே என்ன அர்த்தம், தூய்மையானவர்கள் இல்லையா. இப்ப கண்டிப்பா சுபமான காரியம் நடக்கும். ஆனா அதுல ஒரு விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும், சமஸ்காரம் முதல் வந்துடக்கூடாது. அதனால எல்லாரோடையும் ஒத்து போற சமஸ்காரத்தை உருவாக்கிட்டீங்களா, அந்த பாடத்துல பாஸ் ஆயிட்டீங்க தானே, எந்த பிரச்சனையும் இல்லை தானே, வேற எங்கேயும் உங்க பார்வையோ உள்ளுணர்வோ போல தானே, ஒரு தந்தையை தவிர வேற யாருமே இல்ல அப்படின்ற சர்டிபிகேட் நீங்க வாங்கணும் இல்லையா. எனக்கு எல்லாரும் நல்லவங்களா தான் தெரியுறாங்க, எனக்கு ஒரு பாபா, பாபாவோட குழந்தை நல்ல குழந்தை தான், ஐயோ பாபாவோட குழந்தை அப்படி பேசக்கூடாது இல்லையா. அது ரொம்ப முக்கியமானது, அந்த மாலை போட்டவங்களும் அப்படி பேசக்கூடாது சாமின்னு வாங்கல அந்த மாதிரி எல்லாரோடையும் அவங்க சமஸ்காரம் அப்படி அவ்வளவு, ஆனா உண்மையிலே நல்லவங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு மாத்தாஜி பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க, அவங்க ஆனா ரொம்ப கோபப்படுவாங்க, சென்டர் இன்சார்ஜ் சிஸ்டர் ரொம்ப கோபப்படுவாங்க அப்படின்னா அவங்களை விட்டு நிறைய பேர் போயிட்டாங்க. ஆனா இந்த மாத்தாஜி வந்து எப்பவுமே அவங்க கூட போய் இருப்பாங்க, அவங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க சொல்லுவாங்க அந்த சிஸ்டர் வந்து ரொம்ப தங்கமானவங்க, ரொம்ப கள்ளங்கப்பட மாட்டாங்க, சும்மா கோபப்படுவாங்க, கோபம் வந்தா நாளுக்கு திட்டு திட்டுவாங்க, இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுணும், இப்ப எவ்வளவு பக்காவான ஆத்மா பேர் இல்லையா, இப்ப கரெக்டா புரிஞ்சிருக்கிறாங்க. அதுதான் சமஸ்காரம் மோதல் இல்லாம இருக்கிறதுக்கான வழி அதுதான். அதை செக் பண்ணணும், நாம நமஸ்காரம் ஒத்து போக வைக்கிற பாடத்துல பாஸ் ஆயிட்டனா, யாரோடையும் எந்த பிரச்சனையும் இல்லதானே, என்னுடைய பார்வை உள்ளுணர்வு வேற யார் பக்கமும் கவர்ந்து இருக்கப்படல தானே, வேற எந்த விதமான அசுத்த உள்ளுணர்வு வரல தானே, அப்பே பாபா எப்படியோ அப்படியே நான், ஒரு பாபா தர எனக்கு யாரும் கிடையாது அப்படின்னு சர்டிபிகேட் வாங்குங்க. எப்படி இருக்கணும்னா பால பிரம்மச்சரிணின்றாங்க, அப்படின்னு அர்த்தம் பிறந்ததுல இருந்து தூய்மையா இருக்கக்கூடியவங்க, காமம்ன்ற சாக்கடையில விழாதவங்க. அதே மாதிரி உங்களுடைய எண்ணம் கூட சுத்தமானதா இருக்கணும், காமம் மட்டும் இல்ல எந்த அழுக்குமே வந்துடக்கூடாது, இறைவனுக்கு சமமான பார்வை நான் பாக்குறேன் இந்த மாதிரி இருக்கணும், இறைவனுக்கு சமமான எண்ணம், எனக்கு யார் மீதும் தனிப்பட்ட விருப்பம் வெறுப்பா இருக்கக்கூடாது அப்படி இருக்கணும். அதுக்கு பேர் தான் இறைவனுக்கு சமமாகிறது, ஸ்காலர்ஷிப் அடையிறதுன்னு அர்த்தம். பாபாவுக்கு வலதுகரமா இருக்கிறீங்க இல்லையா, அதனால எப்பவுமே ஒரு தந்தைய தவிர எனக்கு வேற யாருமே இல்லன்னு இருக்கக்கூடிய சிவசக்தி நீங்கன்னு எப்பவும் ஞாபகம் வைங்க, அப்ப எந்த விதமான மாயின் தாக்குதலும் உங்ககிட்ட வராதுன்ற, ஒரு பாபாவை தவிர எனக்கு யாரும் இல்லை. இப்ப அந்த ஜெகவன் சாட்சிகளுக்கு போகும்போது பெரும்பாலும் நல்லவங்க தான், பட் இருந்தாலும் யாரோ ஒருத்தர் ஒரு மாதிரியா நடந்திருப்பாங்க, அது மாதிரி நடந்தும் இருக்கிறாங்க என்கிட்ட. அதனால அது ஒண்ணு தோணிச்சு, ஒருவேளை ஏதாவது பண்ணிடுவாங்களோ, இத்தனை பேர் இருக்கிறாங்க நம்ம தனியா வந்து இருக்கிறோமே அப்படின்ட்டு. அப்ப ஒண்ணு தோணிச்சு, என்ன தோணுச்சுன்னா, அடப்போடா இயேசு வந்தாரு பாவம், அவரு எப்படி தைரியமா போய் சொன்னாரு, தூய்மையை பத்தி சொன்னாரு இல்ல, நம்ம எதுக்கு பயப்படணும், அது மட்டும் இல்லாம பாபா இருக்கிறாரு அப்படி. அப்ப அந்த பாபா இருக்காருன்னு போது டக் டக்குன்னு மாய போயிடுது, அப்ப எல்லாரும் பாக்குறாங்க, வந்து பாக்குறாங்க என்ன பேசுறாரு இவரு அப்படின்னு வந்து பாக்குறாங்க, பாத்துட்டு அப்படியே போயிடுறாங்க. ஏன் அப்படின்னா அது எல்லா மதத்துக்காரங்களும் வரணும்ன்றதுக்காக அந்த பங்கன் கொண்டாடுறாங்க, அப்ப அந்த நேரத்துல அவங்களுக்கு கோபம் வந்தா கூட வெளிப்படுத்த மாட்டாங்க. சோ அது நமக்கு செம்ம சான்ஸ், எப்பவுமே பல மதங்கள் கூடுற மாதிரி மத சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சியில போய் நம்ம பூந்து விளையாடலாம் இல்லையா. அதே தனியா அவங்க மட்டும் இருக்கும்போது போனா ஒருவேளை நம்ம கிட்ட தப்பா கூட நடந்திருக்கலாம், அது மண்டபம் பப்ளிக்கா நடக்குது, அவங்க சபையில போனா தப்பா கூட நடக்கலாம். சரி, சோ எல்லாத்துக்கும் மேல பாபா இருக்காரு, பாபா சொன்ன வழிபடி நடந்தா பிரச்சனை கிடையாது இல்லையா, அது என்னுடைய சகோதராத்மா உங்களுக்கு எப்படியாவது புரிய வைக்கணும் அந்த எண்ணம் இருக்கும். சரி, அப்படி இருந்தா எந்த மாயின் தாக்குதலும் இருக்காது. இன்னொரு விஷயம் என்னன்னா, பாபா நமக்கு டச் பண்ண ஒரு தேவை, நம்ம டக்குன்னு புரிஞ்சுக்கணும். நேற்று முரளியை பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஒரு மாத்தாஜி வந்து முரளி எடுக்கும்போது வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, நான் 5 நிமிஷத்துல வர மாத்தாஜின்னு சொல்லியிருப்பாங்க, முரளியிலேயே அது வந்திருக்கும். அவங்க வந்து ஆக்சுவலா இந்த ப்ரோக்ராம் பத்தி தான் சொன்னாங்க, அவங்க ஆனா தப்பா புரிஞ்சுட்டாங்க, ஏதோ ஒரு மீட்டிங்ல இருக்கு எல்லாரும் வந்து பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படி இருக்குது, அந்த அளவுக்கு வெகுலியா இருந்தாங்க அந்த மாத்தாஜி. சோ அப்படின்னு சொன்னாங்க, அது முடிச்சுட்டு வரும்போது பார்த்தா அந்த பத்திரிக்கை எடுத்துட்டு இன்னொரு ஜெகவன் சாட்சிகள் பிரதரே எங்க வீட்டுக்கு வந்தாரு, நான் உடனே கூப்பிட்டு சேர் போட்டு உட்காருங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஞானத்தை சொன்னேன். ஆனா கட்சியில அந்த நினைவு பத்தி சொல்றதுக்குள்ள மாயா வந்து போறேன்னாங்க, அப்பயும் நான் சொன்னேன் ஆனா உள்ள போச்சேன்னு தெரியல. அப்புறம் சாயங்காலம் 6 மணிக்கு ப்ரோக்ராமு, அப்ப மறுபடியும் அது வருது, ஞாபகம் வருது, நம்மளும் அவர்கிட்ட பேசணும், மாத்தாஜி சொல்லிருக்கிறாங்க. மாத்தாஜி பாத்தீங்கன்னா அப்ப 5:30 கால் பண்ணி சொல்றாங்க, இந்த இடத்துக்கு போகணும்போது, அடடா அவங்களா இது ஜெகான் சாட்சிகள் மாத்தாஜி, அது அவங்க மதத்தை உருவாக்குறதுக்காக பண்றாங்க மாத்தாஜி, அப்படின்னு பிரதர் வாய்ப்பு கொடுக்கல, சரி சரினு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் மைண்டுக்குள்ள தோணுது, நம்மளும் ரொம்ப நாளா போகணும்னு நினைக்கிறோம், பிரதரும் நிறைய தடவை ஜெகம் சாட்சிகள் வந்து நோட்டீஸ் போட்டு போயிடுவாங்க, ஆனா அவங்களுக்கு பிடிக்கவே முடியாது, என்னால நான் இல்லாதப்பயே போட்டுட்டு போயிடுறாங்க. இந்த தடவை வரவும் செஞ்சாங்க, அதே நேரத்துல வாங்கணும் கூப்பிட்டுருக்கான், அப்பதான் இந்த நோட்டீஸ் எடுத்து ஃபுல்லா படிக்கிறேன், அப்பதான் தெரியுது எல்லாமே. ஏன்னா அவரே கூப்பிடும் போது ஒரு விழா இருக்குது கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சோ வாங்கன்னு கூப்பிட்டு போகாம இருக்கலாமா அப்படின்ட்டு போறோம். சோ இது வந்து நம்ம யோசிக்கணும், இது பாபா கூப்பிடுறாரு வாய்ப்பு மிஸ் பண்ணிடாத அப்படின்ட்டு. சோ அதுல கவனம் வைக்கணும் எப்பவுமே. சரி, இன்னொரு விஷயம் என்னன்னா, இது ஒரு குழு, ஏன்னா இது நாடகப்படி சில காரணங்கள்னால தடை வரதான் செய்யுது. சோ யார் மேலயும் குற்றம் சொல்லல, ஏன்னா அவங்க கடமையை அவங்க கரெக்டா தான் பண்றாங்க. பட் இருந்தாலும் பாபாவுடைய சேவை பண்ணணும் நாம இல்லையா. சோ இத பண்ணணும்ன்ற தைரியம் உள்ளவங்க, ஏன்னா இது ஒரு குழுவாக பண்ணும்போது தான் சக்தி இருக்கும், தடை, ஏன்னா குழுவா இருந்தா தடை பண்ற தைரியமும் வராது இல்லையா. சோ அந்த மாதிரி எங்க சேவை நடந்தாலும் எனக்கு ஃப்ரீயா இருக்கிற டைம்ல நான் வர தயார் அப்படின்னு இருக்கிறவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. மிகப்பெரிய அளவுல சேவை பண்ண போறோம், ஊரெல்லாம் மண்டபம் பிடிச்சி எப்படி ஈஷா யோகா பண்றாங்களோ அதையும் விட பல மடங்கு நம்ம பண்ண போறோம். சோ இப்போதைக்கு நமக்கு ஆள் தேவை. சோ அந்த மாதிரி தைரியம் உள்ளவங்க எனக்கு தெரியப்படுத்துங்க. இப்ப பாபா சொல்ல குமாரர்கள் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலான்ட்டு. சோ அந்த குழு தான் இப்ப தேவை. எல்லா ஊர்லயும் பண்றதுனால நீங்க எந்த ஊருக்கு வந்தாலும் தயாரா இருந்தாலும் ஓகே, அல்லது உங்க ஊரை சுற்றியும் பண்ணலாம். சோ அவங்க வாட்ஸ்அப்ல தெரியப்படுத்துங்க. என்னுடைய நம்பர் வந்து 9894671743 வாட்ஸ்அப் நம்பர் இல்லையா. சோ அவசியம் தெரியப்படுத்துங்க. தமிழ்நாட்டுல சொல்றேன் இல்லையா. அல்லது நீங்க வெளிநாட்டுல இருக்கிறீங்க வர முடியாது, பட் அந்த மாதிரி உங்களுக்கு ஒத்துழைப்புக்காக ஆளை நாங்க ரெடி பண்ண முடியும் அப்படின்னாலும் நீங்க தெரியப்படுத்துங்க. அதுக்கு +91 முன்னாடி சேர்த்துக்கணும் வாட்ஸ்அப்ல, +91 9894671743 அவசியம் தெரியப்படுத்துங்க. ஏன்னா டைம் போகுது, போயிட்டே இருக்கு. 2018 உலகழிவு ஸ்டார்ட் ஆயிடும்ட்டு மதுபனில் சொல்லிட்டும் இருக்கிறாங்க. சோ அது நம்ம சுய முன்னேற்றத்துக்காக, அது உண்மையா இல்லாட்டினாலும் பரவாயில்ல, ஆனா நம்ம வந்து சீக்கிரமா பண்ணணும். இந்த நொடி கடைசி நொடின்னு தான் இருக்கணும் இல்லையா. சரி, சோ இதுக்கு நிறைய பயம் வரும், ஐயோ சென்டர்ல பிரச்சனை வருமா இது வருமா அப்படின்ட்டு. அதுக்குதான் பாபா சார், ஒரு பாபா தவிர எனக்கு எதுவுமே கண்ணு தெரியலன்னா உங்களுக்கு பயமே இருக்காதுன்ற. சோ அந்த ஆதாரத்துலதான் நம்ம செயல்படுறோம். சோ அது களங்கத்தை ஏற்பட்டா ஒரு சிலர் தான், இது எல்லாரும் எல்லாம் பண்றது கிடையாது இல்லையா. யாரோ ஒருத்தர் பண்றதுனால, இப்ப ஜெகரன் சாட்சிகளா ஒரே ஒருத்தர் தான் என்கிட்ட தப்பா நடந்துட்டாரு, அதுக்காக அவங்களே தப்பானவங்களும் கிடையாது, தங்கமானவங்க தான். அதே மாதிரிதான் நம்ம இயக்கத்திலும் 99% தங்கமானவங்க தான், யாரோ ஒரு சில சுயநலத்தினால அப்படி பண்ணுவாங்க, அத பத்தி நம்ம கண்டுக்க தேவையில்ல. சரி, விடைபெறும் நேரத்தில் சத்குருவின் கிருபை உங்களுக்கு ஆஸ்தியாகவே ஆகிடுச்சு, அதனால பாபா கிட்ட கிருபை செய்யுங்கன்ற அந்த எண்ணம் கூட வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, தானாவே உங்களுக்கு கிருபை வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நீங்க அவருடைய குழந்தை, விருக்ஷபதியின் குழந்தை இல்லையா, இந்த கல்ப விருக்ஷத்தின் விதையுடைய குழந்தை நீங்க, அதனால தானாவே உங்க பக்கம் பிரகஸ்பதியின் தசை, குருவின் கிருபை எல்லாமே தானாவே பிராப்தி ஆயிடுச்சு ஆகி இருக்கு. கேட்கறதுக்கு அவசியமே கிடையாது, கேட்கறதுல இருந்து விடுபட்டுட்டீங்க. அதனால கேட்கிற எண்ணம் கூட உங்களுக்கு வரல, ஏன்னா அது நல்லாவே தெரியும், அதாவது பாபா கிட்ட கேட்க மாட்டேங்குது, நம்ம தான் நல்லா இருக்கும்ன்ற எண்ணம் வரும், டக்குன்னு நடக்கும், ஆச்சரியமா இருக்கும். இப்ப இது வேணும் அப்படின்னு யாசிக்கிறதுக்கு ஏதாவது உங்களுக்கு இருக்குதா? ஏன்னா உங்களுக்கு எல்லாமே வந்துருச்சு, பாபாவுடைய தலையின் கிரீடம், நீங்க தலைக்கு மேல உங்களை வச்சிருக்கிறாரு, அப்படி தலைக்கு மேல இருக்கிறவங்க போய் ஏதாவது வேணும்னு கேப்பாங்களா என்ன? அந்த மாதிரி விக்ஷபதி நாளுக்காக, பிரகஸ்பதி தசைக்காக எப்பொழுதுமே குழந்தைகளுக்கு வாழ்த்துக்களின் கூடவே அன்பு நினைவுகள். ஓம் சாந்தி. அதனால கேட்கணும்ன்ற எண்ணமே கிடையாது. பாபா குழந்தைங்கனாலே கொடுக்கறவங்க இல்லையா, பாபாவும் கொடுக்கிறவர். அப்ப அவரு அப்பாவுடைய வேலையோ தான் அதேதான் குழந்தைங்களுடைய வேலையோ. அதனால பாபா சொல்றாரு, இறைவனுடைய குழந்தை நீங்க, குருவின் பார்வை கருணை எல்லாமே உங்ககிட்ட தானாவே வந்துருச்சு. அதனால நீங்க கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. பாபா தலைக்கு மேல இருந்துட்டு நீங்க எதுவுமே கேட்க தேவையில்ல. அந்த எண்ணம் கூட வைக்க தேவையில்ல, எல்லாத்துல இருந்தும் விடுவிச்சுட்டாரு. அது நல்லாவே தெரியும். ஒரு தேவை நீங்க தெரியுங்க, அதுக்கு ரெடி ஆயிட்டீங்கன்னா தானாவே அதுக்கு தேவையான எல்லா விதமான உதவியும் பாபா பண்றது டக்கு டக்கு டக்குன்னு தெரியும். ஆச்சரியமா இருக்கும். அதனால பாபாவின் தலையின் கிரீடமா இருக்கிற நீங்க கேப்பீங்களா என்ன? அதனால உங்களுக்கு வாழ்த்துக்கள், அன்பு நினைவுகள், வரதானம். உலகியல் உள்ளுணர்வு திருஷ்டியை பரிவர்த்தனை செய்து ஆன்மீகத்தின் அனுபவம் செய்யக்கூடிய ஞான சொரூப ஆத்மா ஆகுங்கள். உலகியல் உள்ளுணர்வு திருஷ்டியை பரிவர்த்தனை செய்து ஆன்மீகத்தின் அனுபவம் செய்யக்கூடிய ஞான சொரூப ஆத்மா ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், உலகியல் சம்பந்தங்கள்ல இருந்துகிட்டே எல்லைக்குட்பட்ட சம்பந்தத்தை பார்க்காம ஆத்மாவை பாருங்க. ஆத்மாவை பார்த்தீங்கன்னா விஷி ஏற்படும் அல்லது இரக்கம் வரும். இந்த ஆத்மா பாவம் மற்றதின் வசமாகி இருக்கிறாரு, அஞ்ஞானத்துல இருக்கிறாரு, ஒண்ணுமே தெரியாதவரு, நானும் ஞானம் நிறைந்த ஆத்மாவா இருக்கிறேன், அதனால அந்த ஒன்றும் தெரியாத ஆத்மா மேல இரக்கம் காட்டி என்னுடைய சுப பாவனை மூலமாக மாற்றி காண்பிப்பேன். தன்னுடைய உள்ளுணர்வு மற்றும் பார்வையை மாத்துறது தான் ஆன்மீக வாழ்க்கை. எந்த காரியத்தை அஞ்ஞானி ஆத்மாக்கள் செய்யறாங்களோ அத ஞான சொரூப ஆத்மா செய்ய முடியாது. உங்களுடைய தொடர்பின் பிரபாவம் அவங்க மேல ஏற்படணும். ஸ்லோகன், தன்னுடைய சிரேஷ்ட கர்மத்தின் மூலம் உலக தந்தையின் பேரை புகழடைய செய்யறதுதான் நன்மை செய்பவர் ஆகிறது. வரதமும் உலகியல் உள்ளுணர்வு திருஷ்டியை பரிவர்த்தனை செய்து ஆன்மீகத்தின் அனுபவம் செய்யக்கூடிய ஞான சொரூப ஆத்மா ஆகுங்கள். சமஸ்தபர் இல்லையா, பாபா இல்லறத்துல இருந்துட்டே விலகி இருங்கன்றார். சோ இந்த உலகியல் சம்பந்தம் அப்படியேதான் இருக்குது. ஒரு சிலருக்கு நீங்க டீச்சரா இருப்பீங்க, அல்லது ஸ்டூடெண்டா இருப்பீங்க, அல்லது கணவனா இருப்பீங்க, மனைவியா இருப்பீங்க, குழந்தையா இருப்பீங்க, அப்பாவா இருப்பீங்க, அம்மாவா இருப்பீங்க, ஏதோ ஒரு சம்பந்தத்துல இருந்தாலும் அது எல்லாமே எல்லைக்குட்பட்ட சம்பந்தம். அத பாக்காதீங்க. எதை பார்க்கணும்? சகோதர ஆத்மா அது, அதை மட்டும் பாருங்க. அப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி அது அது கூடவே இது இந்த 5000 வருஷம் நாடகம்ன்றது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அத நினைச்சாலே குஷி ஆகும். இப்ப அந்த சிஸ்டர் வந்து அது சொல்லிருந்தாங்க, அவங்க எந்த சிஸ்டர் மூலமாக பாபா குழந்தை ஆனாங்களோ அதை நினைச்சு ஒரு 20 நிமிஷம் மெய் மறந்து பேசுறாங்க. ஐயோ, ஒவ்வொரு 5000 வருஷமும் இந்த சிஸ்டர் மூலமா தான் எனக்கு இந்த ஞானம் கிடைக்குமா அப்படின்னு அவ்வளவு ஆனந்தம் அடைறாங்க. அப்ப அதே மாதிரி எனக்கு அந்த நேற்று ஜெகவன் சாட்சிகள் சபையில இருக்கும் பொழுது, இப்ப 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த காட்சியை பார்த்துட்டு இருக்கிறேன் அந்த எண்ணம் வருது, பயங்கர ஆனந்தமா இருக்கு. அப்பதான் அதோட பவர் தெரியுது. 5000 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாடியில இதே குருவி சத்தத்துக்கு இடையில வாசிக்கிறேன் நினைக்கும்போது எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. 5000 வருஷத்துக்கு முந்தைய காட்சி நான் பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்றது. சோ இந்த ஞானமே பயங்கர குஷியை கொடுக்கும். அது இல்லாம அந்த ஆத்மாவுடைய செயல், அந்த ஆத்மாவுடைய நடிப்பு பாரு, 5000 வருஷத்துக்கு படத்துல இந்த நடிப்பு தான் நடிக்குது, பாவம் அது தெரியல ஆனா நடிக்குதுன்னு பயங்கர ஆனந்தமா இருக்கும். அதோட நடிப்பு அதை நடிச்சுதான் ஆகணும், அதனால உங்களுக்கு குஷி தான் இருக்கும். அதே நேரத்துல நமக்கு நன்மை செய்யற மாதிரி பண்ணும்போது இன்னும் குஷி தான் வரும். ஆனா அதுக்கு பதிலாக துக்கம் கொடுக்குது, கோபப்படுது, கவலைப்படுது, அந்த மாதிரி டைம்ல உங்களுக்கு கருணை தான் வரும், இரக்கம் தான் வரும். ஏன்னா அது உங்களை வந்து நீ பாபா ஞானத்தை கேட்க கூடாதுன்னு சொல்ற கணவனா இருக்கலாம், இது மாதிரி நிறைய இல்லையா. சோ அவங்கள பாக்கும்போது உங்களுக்கு எப்படி தோணும்னா, ஒருத்தன் தண்ணி அடிச்சுட்டு சாக்கடையில படுத்து கிடக்குற மாதிரி இருக்கும், பரிதாபம் தான் வரும். அவன் யாருன்றத மறந்து இந்த அற்பகால போதையில மாட்டிக்கிட்டான்னு நினைக்கிற மாதிரி இங்க இந்த மாயின் வசம் ஆகி இருக்கிறான். பாவம் அஞ்ஞானத்துல ஏதும் அறியாம இருக்கிறான். ஒரு பாட்டு வருங்க, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தெரியும், அதுல பாத்தீங்கன்னா ஒரு லைன், அவர் ஏதும் அறியாரடின்ட்டு வரும். அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஆனா நான் ஞானம் நிறைஞ்ச ஆத்மா வச்சு அவருக்கு ஒன்னும் தெரியாது இல்லையா. பசியில வாடுற ஒரு சென்னை பிளட் அந்த மாதிரி இடத்துல வந்து இவங்க வந்து உணவு பொட்டலத்தை எடுத்துட்டு போய் கொடுக்க போறாங்க, இவங்க கொடுக்கறதுக்கு தான் போறாங்களே. அதே மாதிரிதான் இந்த உலகத்துல எல்லாமே சக்தி இல்லாம சக்தியின் பசியில துடிச்சிட்டு இருக்காங்க. அந்த சக்தியை கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. சோ ஞானம் என்கிட்ட இருக்க, அவங்க கிட்ட இல்ல, அவங்களுக்கு நான் இரக்கம் காட்டணும். ஏன்னா என்னுடைய அதிர்ஷ்டம் பாபா கிடைச்சிட்டாரு, இந்த ஞானம் புரிஞ்சிடுச்சு. அவங்களுடைய அதிர்ஷ்டம் பாபா கிடைக்கல அல்லது கிடைச்சும் புரியல, அது பாபா குழந்தையாவே இருந்தாலும் புரியாம நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா. அவங்கள என்னுடைய சுப பாவனை மூலமா நான் மாத்தி காட்டுவேன் அப்படின்ற எண்ணம் வைக்கணும். அதுதான் ஞானி ஆத்மா. அந்த உள்ளுணர்வு மூலமாகவே, சுபமான உள்ளுணர்வு மூலமாக அவங்களை நீங்க மாத்துறீங்க பாருங்க, அதுதான் ஆன்மீக வாழ்க்கை. அதே மாதிரி அவங்க மூலமாக அவங்க கோபப்படுறாங்கன்னா அந்த கோபத்தின் மூலமாக நீங்களும் கோபப்படுறீங்க, அந்த கோபப்படுற உள்ளுணர்வு வருது, அது இயற்கை எல்லாருக்கும் வருது. ஆனா அந்த கோபப்படுற உள்ளுணர்வையே நீங்க மாத்துறீங்க பாருங்க, அவன் மோசமானவன்ற பார்வைய அவன் பாவம் தெரியாம பண்றான்ட்டு அந்த பார்வை கருணையா மாத்துறீங்க பாருங்க, இதுதான் ஆன்மீக வாழ்க்கை. ஏன்னா அஞ்ஞானி ஆத்மாக்கள் பண்றத ஞானி ஆத்மாக்கள் பண்ண மாட்டாங்க. அஞ்ஞானி ஆத்மாக்கள் கோபப்பட்டா அவங்க திருப்பி கோபப்படுவாங்க, ஆனா ஞானி ஆத்மா கோபப்பட மாட்டாங்க. அதுக்கு பதிலாக இவங்க அமைதியா அன்பா பேசுனதை பார்த்து அவங்க அன்பா பேசுற மாதிரி பிரபாவத்தை ஏற்படுத்திட்டு வருவாங்க. அவங்க கோபப்பட்டதை பார்த்து இவங்க கோபப்படல, இவங்க அமைதியா இருந்ததை பார்த்து கோபப்பட்டவனே அமைதியாகிறான். அந்த மாதிரி பிரபாவத்தை ஏற்படுத்தணும், அவங்கதான் ஞானி ஆத்மா. சூப்பர் இல்லையா. என்னுடைய பிரபாவத்தை நான் ஏற்படுத்தணுமே தவிர, அஞ்ஞானியுடைய பிரபாவத்துல நானும் வந்து அவங்கள மாதிரி காமம் கோபவாய படக்கூடாது அப்படின்ட்டு இருக்கும். உலகத்துக்கே அப்பா கடவுள், அவருடைய பேரை புகழடைய செய்யறது நம்மளுடைய கடமை. அப்பாவை நம்மளுடைய எண்ணம் சொல் செயல்னால வெளிப்படுத்துறது நம்மளுடைய கடமை. சோ அதுல அதிகமா அவரை ஈஸியா வெளிப்படுத்தக்கூடிய வழி என்னன்னா உயர்ந்த கர்மம் இல்லையா. உயர்ந்த கர்மம்னா என்ன, ஆத்ம உணர்வுல இருந்து ஆத்மாவின் குணத்தை வெளிப்படுத்துறது, அன்பு, தூய்மை, சக்தி, அமைதி, பேரானந்த நிலை, இதையெல்லாம் வெளிப்படுத்துது. இதெல்லாம் நீங்க செய்யற ஒவ்வொரு காரியத்திலும் தெரியணும், மற்றவங்களுக்கும் இது அனுபவம் ஆகணும், அவங்களே உங்க கிட்ட வந்து அமைதி ஆகணும். அந்த மாதிரி எப்படிப்பட்ட மோசமானவங்க கிட்டயும் ரொம்ப ராயலா, அவங்களையும் மிக உயர்ந்தவங்க அவங்கன்றத நம்ம ஃபீல் பண்ண வைக்கணும். அவங்களுக்கு சார் நம்ம போய் இந்த மாதிரி சில தனமா கோபப்படுறோமே நினைக்கிற மாதிரி அவங்க கிட்ட நீங்க அன்பா நடந்துக்கிறீங்க. அந்த மாதிரி உயர்ந்த நடத்தையின் மூலமாக அப்பாவை வெளிப்படுத்துறது தான் உண்மையிலே நீங்க இந்த உலகத்துக்கு செய்யற மிகப்பெரிய நன்மை. அப்பதான் நீங்க கல்யாணக்காரி அதாவது நன்மை செய்பவர்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி பாபா வாணி முடிச்சுட்டார். சமபாசல் வாணி இல்லையா. முரளி ரவிஷன் பாபா சிலர் குழந்தை, இது வந்து துக்கமேனா துக்கம்னா என்னன்னே தெரியாத ஒரு உலகம் தான் இந்த சங்கமம். இங்க வந்து நீ துக்கப்படுறிய, ஏன் ஏன்னா இதுக்குன்னு ஒரு பார்டர் இருக்கு, அதுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நீ சேஃப்டியா இருப்பாங்க. நீ அண்ணாண்ட போயிட்ட, ராவணன் வந்து பொன்மான பொய்மான கவர்ச்சி ஏதோ உன்ன காட்டி உன்னை இழுத்துட்டான், அதனாலதான் உனக்கு துக்கம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது பாபா என்ன சொல்றாரு, சோ எல்லா விதமான துக்கத்தின் உள்ளுணர்ல இருந்து விலகி இருக்கிறீங்களா செக் பண்ணுங்க. எந்த விதமான பலவீனமான சமஸ்காரமோ உலகியல் கவர்ச்சியோ வீண் எண்ணங்களோ உங்களை அல்லது நோயோ உங்களுடைய கவனத்தை இழுக்கல, துக்கத்தை கொடுக்கல தானு செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டே இருங்க எப்பவுமே. சரி நான் பாபா குழந்தை ஆயிட்டேனே அப்படின்னா அலட்சியப்படுத்தாதீங்க. ஏன்னா நீங்க கவலையற்ற மகாராஜா, ஆனா உண்மையிலே உங்க கையில எதுவுமே கிடையாது. இந்த உடம்பு கூட உங்களுடைய கிடையாது, எல்லாத்தையும் அப்பா கிட்ட அர்ப்பணிச்சுக்கிட்டீங்க. ஆனா அதே நேரத்துல சுயராஜ்ய அதிகாரி, அது இல்லைன்றதுக்காக அது இஷ்டத்துக்கு 5 புலன்கள் உங்களை ஈட்டுட்டு போல, அது உங்க கண்ட்ரோல்ல இருக்குதுன்ற அந்த போதை இருக்குதா? கீதை சொல்றதுக்காக கிருஷ்ணர் அந்த 7 குதிரையை தன் கையில புடிச்சிட்டு இருக்கிறதா காட்டுறாங்களா, அது நான் தான் அந்த போதை இருக்குதா? 5 புலன்களும் மனம் புத்தியும் முழுக்க முழுக்க என் கண்ட்ரோல் படி நடக்குதுன்ற அந்த போதை இருக்குதா? சுயராஜ்ய அதிகாரின்ற போதை இருக்குதா? அடிக்கடி இந்த சபை கூட்டுங்க, எல்லாம் உங்க கட்டளைப்படி நடக்குதா? கூப்பிட்டா வந்தேன் ஐயான்னு வருதா? நீங்க சொன்னா போனேன் ஐயான்ட்டு கரெக்டா அந்த இடத்துல மனம் புத்தி நிலைச்சி இருக்குதா? எந்த நேரம் எவ்வளவு நேரம் எப்படி விரும்புறீங்களோ அப்படி இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுங்க. பாபா கொடுத்த அந்த தெய்வீக குணங்களும் சக்திகளும் நீங்க எவ்வளவுதான் வாரி வாரி கொடுத்தாலும் குறையாத நிரம்பி இருக்குதுன்னு செக் பண்ணுங்க. அதான் பிரம்மகுமாரி ஆயிடுச்சேன்னு அலட்சியப்படுத்திடாதீங்க செக் பண்ணாம. சோ இது இதன் அனுபவிகள் தானே நீங்க, அதிகாரிகள் தானே நீங்க. சோ நீங்க பேரளவுல ராஜாவா அல்லது நீங்க செய்யற காரியமே ராஜாவாக அதிகாரம் நிறைந்ததாக இருக்குதா? உங்க கர்மேந்திரியங்கள் மீது அதிகாரம் செலுத்துறீங்களா அப்படின்னு நீங்களே ஞானம்ன்ற கண்ணாடியில அல்லது மனம்ன்ற கண்ணாடியில செக் பண்ணுங்க. தாதிங்களை சந்திச்சு பாபா சொல்றாரு, நீங்க பாபாவுக்கு சமமான குழந்தைங்க, நீங்க தான் எனக்கு ரொம்ப பிரியமானவங்க. ஏன்னா பாபாவுக்கு சமமானவங்க தான் பாபாவுக்கு பிரியமானவர்களா இருப்பாங்க. நீங்க எப்பவுமே பாபாவுக்கு துணைவர்களாகத்தான் நான் உங்களை பாக்குறேன். நான் எங்க போனாலும் நீங்க கூடவே வரீங்க, எப்பவுமே என்னோட இணைஞ்சே இருக்கிறீங்க. அதனால பாபாவை தனியா நினைக்கணும்னு அவசியமே இல்லாத அளவுக்கு என் அன்பிலேயே மூழ்கி எப்பவும் என்னோட இணைஞ்சே இருக்கிறீங்க. சோ எப்பவுமே பாபா சொல்ற ஒவ்வொரு காரியத்தையும் முன்னாடி நின்னு நீங்க செய்யறீங்க. பாபாவோட இணைஞ்சு செய்யறதுனால பாபா பின்னாடி இருந்து உங்களுக்கு சக்தியும் துணையும் கொடுக்கிறாரு, அதன் அனுபவமும் உங்களுக்கு ஆகுது. சோ அந்த மாதிரி நீங்க விசேஷ மாலையின் விசேஷ மணியாக தானாவே உருவாயிட்டு இருக்கிறீங்க. குமார்ஸ் பத்தி பாபா சொல்லும் போது ஒட்டுமொத்த உலகத்துல இருக்கிற குமார்களும் நஷ்டத்தை ஏற்படுத்துறவங்களா இருக்கிறாங்க, ஆனா நீங்க இறை இளைஞர்கள். நீங்க உலகத்துக்கு அமைதியை பரப்புற அமைதியின் சொரூபமானவர்கள், கவர்மெண்ட்டுக்கு வழிகாட்டுறதுக்கு பொறுப்பானவர்கள். நீங்க எப்படிப்பட்ட குழப்பமான சூழ்நிலையிலும் ஒரு வினாடி ஈஸியான தீர்வை உங்களால எடுக்க முடியணும், முடியுதா? எப்பவுமே நீங்க இதே தைரிய ஊக்கத்துல இருந்தீங்கன்னா நிரந்தர வெற்றி அடைவீங்க. வெற்றி கொடிய நாலாபுறமும் உங்களால பறக்க விட முடியும். ஆனா நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, ஆரம்பத்துல ஊக்க உற்சாகத்தோட இருந்து பிறகு மாயா வந்தா விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி மாட்டிக்காதீங்க. ஏன்னா வேண்டான்னு ஒன்னு தூக்கி எறிஞ்சிட்டீங்க இந்த பழைய உலக வாழ்க்கையை, மீண்டும் போய் அதை எடுத்தா நல்லாவா இருக்கும்? அதனால இப்ப நீங்க எல்லாம் சக்திசாலியான திட்டத்தை உருவாக்குங்க. அதன் மூலமாக நீங்க திரும்பி போகும்பொழுது பிரம்மகுமாரியா போனவங்க தேவதையாகி திரும்பி வந்திருக்கிறாங்கன்னு சொல்ற மாதிரி பிளான் உருவாக்குங்க. எந்த சேவைக்கான திட்டத்தை உருவாக்குனாலும் அதோட சேர்ந்து யோகமும் நிரந்தரமா இருக்கட்டும், அதுல கவனம் வையுங்க. எப்பவுமே தடையற்றவரா இருக்கிறதுக்காக குட் மார்னிங்னு பாபா சொல்றாரு. குமாரிகளை பார்த்து சொல்லும்போது குமாரிகள்னாலே சுதந்திரமான வாழ்க்கை, எப்பவுமே பறந்துட்டு இருக்கிறவங்க, எதுலயுமே நீங்க சிக்கிக்க கூடாது, படிப்பின் காரணமா கூட பந்தனத்துல மாட்டிக்க கூடாது. பாபா எப்படியோ அப்படியே நான் இருக்கணும், பாபா உலக சேவாதாரினா நானும் சேவாதாரி. நீங்க பாபாவின் கழுத்தின் மாலை ஆகி இருக்கிறீங்க, பாபாவுக்கு அர்ப்பணமான நீங்க, பாபாவின் கழுத்தின் மாலையான நீங்க மற்ற மனிதனின் கழுத்தின் மாலையா ஆக முடியாது, ஆக கூடாது. கனவுல கூட மற்றவர்களுடையவராக உங்களுக்கு நீங்க அனுபவமாக கூடாது. உங்க வாழ்க்கையில ஒரு பாபா தர யாருமே இல்லைன்னு இருக்கணும். பாத்தீங்கன்னா ஒரு பாபாவை தவிர யாருமே இல்லைன்னு நீங்க எப்ப ஆகுறீங்களோ அப்ப பாபாவுடைய அனைத்து பொக்கிஷங்களையும் அதிகாரி ஆகுறீங்க. அந்த மாதிரி அதிகாரத்தை வச்சுட்டு யாராவது ரெண்டு பைசா பின்னாடி போவாங்களா, அழியக்கூடிய மனுஷனை ஆதாரமா எடுப்பாங்களா? ஏன்னா அந்த ரெண்டு பைசாவுக்கான பிராப்தியை கொடுக்கற மனுஷனை நீங்க அடையணும்னா அவன் கொடுக்கற துக்கத்தையும் தாங்கிட்டு பிறகு ரெண்டு ரொட்டி அவன் போடுறத சாப்பிடுற இந்த பிச்சைக்கார வாழ்க்கை உங்களுக்கு தேவையா? இப்ப நீங்க டெஸ்ட் எழுதி பாஸ் ஆகி பாபாவுடையவராகுங்க. பாபா வீட்டுல இல்லன்ற பொருளே கிடையாது. இந்த மாதிரி பொருள் இருக்கும் பொழுது, இந்த மாதிரி வரனாக இறைவனே உங்களுக்கு மனவாளனா கிடைக்கும் பொழுது, இதை விட உங்களுக்கு என்ன வேணும்? வைக்கிற டெஸ்ட் பேப்பர்ல எல்லாத்திலயும் பாஸ் ஆகிறதுக்கு ஒரே மந்திரம், ஒரு பாபாவை தவிர எனக்கு யாருமே இல்ல, ஆஹா என்னுடைய பாக்கியமேன்ற பாட்டம் பாடிக்கிட்டே இருங்க. நீங்க எப்படி உங்களுடைய பாக்கியத்தின் நட்சத்திரத்தை முன்ன வச்சீங்களோ அதே மாதிரி மற்றவர்களுடைய பாக்கியத்தின் நட்சத்திரத்தையும் முன்ன வச்சுக்கிட்டே இருங்க. அதாவது பாபாவுடைய அறிமுகத்தை குறித்து உங்களுக்கு சமமா ஆக்கிட்டே இருங்க, அப்ப அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சோ குமாரிகள் எல்லாம் ஸ்காலர்ஷிப் வாங்கணும், அதாவது வெற்றி மாலையில வரணும், பாபாவுக்கு சமமா ஆகணும். ஏன்னா பாபா இந்த மாதிரி உங்களை உயர்ந்தவரா வளர்த்து இருக்கிறாருனா அதோடைய பிரதிபலனா நீங்க என்ன பண்ணணும், பாபாவுக்கு சமமாகி வெற்றி அடைபவளா ஆகி காட்டணும். நான் வெற்றி அடைபவள், வெற்றி மாலையின் மணி ஆக போறவள் அப்படின்ற திட எண்ணம் எப்பவுமே உங்களுக்கு இருக்கணும். எப்பவுமே இந்த பிராமண வாழ்க்கையில திருப்தியா இருக்கிறீங்களா, அல்லது உங்களுடைய அஞ்ஞான வாழ்க்கையில இருந்த ஃப்ரெண்ட்ஸோட சுத்தினது கும்மாள அடிச்சதெல்லாம் ஞாபகம் வந்து மீண்டும் அதை சுவைக்கலாமேன்ற எண்ணம் வருதா? வரக்கூடாது. அது ஏன்னா அது இறங்குறதுக்கான வழி. இப்ப ஏறதுக்கான வழியை விட்டு யாராவது இறங்குற வழி பக்கம் போவாங்களா? அதனால எப்பவுமே தயாரா இருங்க. பாபா குட்டா போறதுக்கு தயாரா இருங்க, பாபா குட்டா அந்த சேவையில அர்ப்பணம் ஆகிறதுக்கு தயாரா இருங்க. படிப்பின் காரணத்தினால கூட பந்தனத்துல மாட்டிக்காதீங்க. ஏன்னா ஒரு குமாரிகளின் குழு இருந்துச்சுன்னா கண்டிப்பா அங்க சுபமான காரியங்கள் வளர்ச்சி அடைஞ்சுகிட்டே இருக்கும். ஆனா அதுக்கு நீங்க சமஸ்காரம் மட்டும் ஒத்து போகாம இருந்துடக்கூடாது. எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாதுன்ற மாதிரி நிலையை உருவாக்கிடுங்க. சோ இந்த டெஸ்ட் பேப்பர்ல பாஸ் ஆயிடுங்க, ஃபுல் மார்க் எடுங்க. எப்படி குமாரிகளை வந்து பால பிரம்மச்சரிணி பிறந்ததுல இருந்தே தூய்மையா இருக்கிறாங்கன்னு சொல்றாங்களோ அது மாதிரி உங்களுடைய எண்ணங்களும் முழு தூய்மையா இருக்கணும். எப்பவுமே ஒரு தந்தை தவிர எனக்கு யாருமே இல்லைன்னு எப்பவும் பாபாவோட இணைஞ்சிருக்கிற சிவசக்திகள் நீங்கன்றது எப்பவுமே உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா மாயின் எந்த தாக்குதலும் உங்ககிட்ட நெருங்க கூட முடியாது. அப்படி போகும்போது பாபா சொல்றாரு, எனக்கு கருணை காட்டுங்க, நீங்க சொல்ல கூட தேவையில்லை, அந்த எண்ணம் கூட வைக்க தேவையில்லை. ஏன்னா பாபாவுடையவர் ஆகிட்டீங்க அப்படின்னாலே எல்லாத்தையும் அவரு நீங்க கேட்காமலே கொடுக்கிறவரா இருக்கிறாரு. உங்க பாபாவின் தலையும் கிரீடமா நீங்க இருக்கிறீங்க, அதனால கேக்குறது நல்லா இருக்காது, அதனால கேக்குற பழக்கத்தையே விட்டுருங்க. வரதானத்துல பாபா சொல்றது, நீங்க உலகியல் சம்பந்தத்துல பெரியப்பா சித்தப்பா மாமா இது மாதிரி இருந்தாலும் அந்த எல்லைக்குட்பட்ட சம்பந்தத்தை பார்க்காம இது என்னுடைய சகோதர ஆத்மா, தூய்மையா இருந்த ஆத்மா, இப்ப ஞானம் கிடைக்காததுனால அஞ்ஞானத்தின் வசமாகி துக்கம் கொடுக்குதுன்னு கருணை தான் வரணும். உங்களுடைய உள்ளுணர்வு மூலமாக அந்த ஆத்மாவை நான் மாத்தி காட்டுவேன்ற எண்ணம் தான் வைக்கணும். அஞ்ஞானிகள் மாதிரி இவன் வீணா போயிடுவான், இவெல்லாம் திருந்தவ மாட்டான் அந்த மாதிரி உள்ளுணர்வே வைக்க கூடாது. ஏன்னா அஞ்ஞானிகள் பண்றத பிராமண குழந்தை ஞானி ஆத்மா பண்ண மாட்டாங்க. உங்களுடைய பிரபாவம் தான் அவங்களுக்கு வரணுமே தவிர அவங்களுடைய பிரபாவம் உங்களுக்கு வரக்கூடாது. அவங்க கோபப்படுறாங்கன்னா நீங்க டென்ஷன் ஆகுறீங்க, கோபத்தினா அவங்க பண்ண கோபத்தினால நீங்க டென்ஷன் ஆகுங்கன்னா அவங்களுடைய பிரபாவம் உங்களுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். ஆனா அவங்க கோபப்பட்டாலும் நீங்க அமைதியா ஆனந்தமா இருந்து அவங்களை அமைதிப்படுத்துறதா உங்களுடைய பிரபாவத்தை அவங்களுக்கு ஏற்படுத்துறீங்கன்னா ஸ்லோகன் பாபா சொல்றாரு, உண்மையிலே உலகத்துக்கு நீங்க செய்யற நன்மை என்ன அப்படின்னா உங்களுடைய உயர்ந்த நடத்தையின் மூலமாக அப்பாவை வெளிப்படுத்துறது, உலக தந்தையை உலகத்துக்கு வெளிப்படுத்துறது. சோ அதுதான் உண்மையிலே உலகத்துக்கு நீங்க செய்யற நன்மை. I love you, Baba.